Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Krishna Krishna Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Krishna Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதங்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிக்கை முடியும். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஷேயத காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்கி சித்தௌஷதம் கோராகௌக கவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகாநிலக சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடவாயவெல்லாம் கேசவாயென்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குருகழிந்த விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்று தடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநே மாடம் மாடை குருந்து செய்ஞ்சி புன்னை மஞ்சளர் கோயில் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமா உள்ளுவார் உங்கள் ஊரே ஊரும் புல் கொடியும் மத்தே
சேரும் தன் அனந்தபுரம் நோய் வினைகளெல்லாம் பின்னம் நாமறிய சொன்னோம்
சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்க கற்றினம் மெய்த்த கழலினைக்கே உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. அக்ருத்யானாம் ச கலனம் கிருத்யானாம் வர்ஜனம் சமே. அழகா நிகமாந்த மகாதேசிகர் ஞாச தசகத்திலே தன்னுடைய ஸ்வபாவத்தை சுவாமி கிட்டே சொல்றார். பாபம் அப்படின்னா எல்லாரும் பலவிதமா அபிப்பிராயம் பண்ணிக்கிறது. பண்ணக்கூடாததை பண்ணால் பாபம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தேசிகர் சொல்றார் பண்ண வேண்டியத பண்ணலேன்னாலும் பாபம், பண்ணக்கூடாதத பண்ணாலும் பாபம். அக்ருத்யானாம் கரணம் ச, பண்ண வேண்டாதத பண்ணினா பாபம். கிருத்யானாம் வர்ஜனம் ச மே, பண்ண வேண்டியத விட்டாலும் பாபம். ஒருத்தர் போய் கொலை பண்ணாதான் பாபம் இல்லை, அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணணும் அவளுக்கு பண்ணலைன்னாலும் பாபம். அநாத ஆசிரமத்துல போய் ஒரு 100 குழந்தைகளுக்கு அன்னம் கொடுத்தாதான் புண்ணியம் அப்படின்னு இல்லை, நமக்கு தெரிஞ்சு முடியாதவர்கள் இயலாதவர்களுக்கு சகாயம் பண்ணாலும் புண்ணியம் தான். திருவிழா ஒரு நாய் இப்பயோ அப்பவோ உசிருக்கு போராடிந்திருக்கு, ஜலம் கிடைச்சா தேவலே அப்படின்னு இருக்கிறதுனா அந்த சமயத்துல அந்த நாய்க்கு ஜலம் கொடுத்தாலும் புண்ணியம் தான். அதனால பாப புண்ணியம்ன்றது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு, புரிந்து கொள்ள முடியறது கிடையாது. இதுதான் பாவம்னு தீர்மானமா சொல்ல முடியாது, இதுதான் புண்ணியம் அப்படின்னு அடிச்சு சொல்லவும் முடியாது. தேச கால வர்த்தமானங்களை அடிப்படையா கொண்டு மாறும். கொலை பண்ணா பாவம், அதே பார்டர்ல இருக்கிற அஹிம்சா பேசிட்டு இருக்கக்கூடாது. பாகிஸ்தான்காரன் உள்ள வரானா அப்ப கொலை பண்ணாதான் நல்லது, இப்ப கொலை பண்ணா பாவம் இல்லை, கொலை பண்ணலன்னா பாவம் நிறைய உண்டு. அதனால சந்தர்ப்பவசே அப்படின்னு தெரியவா சொல்லுவா. தேசிகர் சொல்றார் நான் பண்ண வேண்டியத பண்ணல, பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்டு, ஆனாலும் ஹே பிரபு காப்பாத்தனம். அன்பழகா சொல்றார் நிகிலம் சர்வ தேவா அப்பா, ஹே பிரபு தேவ பெருமாளே வரதராஜா காப்பாது.
பிரபு காப்பாதி. ஏன்னா சமணதார்த்திஹர பிரபு, திருவடிகள்ல சரணாகதி பண்ணவாளுடைய துன்பங்களை துடைப்பதில் வல்லவர் சமணதார்த்திஹர பிரபு அப்படின்னு. துன்பங்களை துடைக்கிறதுல சுவாமிக்கு அப்படி ஒரு பிரீதி இருக்கா, அதனாலே அவனிடத்துல சரணாகதி பண்ணுதல் உபாயம் அப்படின்னு பெரியவா சொல்வார். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மகாத்மா நம்பிள்ளைன்னு ஒரு மகாத்மா, பராசர பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர், அவருடைய சிஷ்யர் நம்பிள்ளை. இந்த நம்பிள்ளை கிட்ட ஒருத்தர் கேட்டார், பற்றுதல் உபாயமா விடுதல் உபாயமா அப்படின்னா, பற்றுகை உபாயமா விடுகை உபாயமா அப்படின்னா, அதாவது பரமாத்மாவை பிடிக்கிறது உபாயமா இல்லாடி மனசு லயப்பட்டு உணர்ந்து கிடக்கிற விஷயங்களை விடுறது உபாயமா, எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு சொல்றார், பகவான பிடிக்கணும் அப்படின்னு. இதுல எது உபாயம் கேட்கிறார் நம்பிள்ளைய பார்த்து, பற்றுகை உபாயமா விடுகை உபாயமா அப்படின்னா. உடனே நம்பிள்ளை சொன்னார், இரண்டும் அல்ல காணும், ரெண்டும் கிடையாது, விடுவித்து பற்றுவிப்பவனே உபாயம். அவனேதான் சம்சாரத்தை நம்மள விடுவிக்கணும், அவனேதான் அவனை பிடிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும், அவன் தான் உபாயம். நீ பிடிக்கிறதும் உபாயம் இல்ல, விடுறதும் உபாயம் இல்ல, விடுவித்து பற்றுபவனே உபாயம், பத்மநாபனே உபாயம், அவ்வளவுதான். இதெல்லாம் விடணும் அப்படின்னு நினைக்க நினைக்க ஜாஸ்தி பிடிக்கிறோம், இதெல்லாம் பிடிச்சுக்கணும் பிடிச்சுக்கணும் நினைக்கிறோம், அது பிடிக்கிறதே கிடையாது. அப்ப ரெண்டுத்திலையும் அசக்தர்களா இருக்கும், விட வேண்டியதை பிடிக்கிறதுல சக்தர்களா இருக்கும், பிடிக்க வேண்டிய விடுறதுலையும் சக்தர்களா இருக்கும். ஆக மொத்தத்துல அசக்தர்கள் ரெண்டுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கும், அன்ஃபிட்டுன்னு அர்த்தம். தண்டத்துக்கு விட வேண்டியதை விடமாட்டேங்கிறோம், பிடிக்க வேண்டியதை பிடிக்க மாட்டேங்க. அப்ப அசக்தர்கள் தானே, நல்லா செய்யறதும் அசக்தர்கள் தெரிஞ்ச பிறகு என்னதுக்கு சாமாவும் காலில் விழுந்துள்ளாங்க சொல்றோம் இல்லையா, என்னது சாமாவும் காலில் விழுந்துறேன் அப்படின்றது இல்லையா, அந்த மாதிரி காப்பாற்றுபவனாகிய சுவாமியோடைய காலில் விழறது உத்தமம். சரணாகதி நின் சரணல்லால் சரணின்றி, அவன் திருவடிகளில் விழறதுதான் சிரேஷ்டம். விழுந்துட்டோம் அப்படின்னா அவன் பார்த்துப்பான், குழந்தைக்கு சாக்கடை விழக்கூடாதுன்னு தெரியல, விழுந்துடுச்சு சரி விழுந்துட்டோமே வெள்ள வந்து தன்னை சுத்தம் பண்ணிக்கலானா அதுவும் தெரியல, விழக்கூடாது விழுந்துடுச்சு சரி விழுந்துட்டோம் எழுந்து வந்து சுத்தம் பண்ணிக்கலான்னா சுத்தம் பண்ணிக்க தெரியல, அந்த மாதிரிதான் சம்சார சாகரத்தை வந்து விழுந்துட்டோம், எழுந்துக்க முடியல வெள்ள வர தெரியல. அப்ப அம்மா வந்து தானா அந்த குழந்தைய தூக்கி குளிப்பாட்டி விட்டானா இதுக்கு துன்பம் மாறிடும் சுத்தமாயிடுறதோன்னு. அதுபோல சுவாமி கிட்ட போய் விழுந்துட்டோம், அவன் திருவிடிகள்ல போய் வக்கில்லாதவர்களா நின்றுட்டோம் அப்படின்னா சுவாமி நம்முடைய பாபங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணச்சான். சொல்றதுதான் திருமாலி, நாய்களும் சிறுமையோரா நம்பரமாயதுண்டே, நம்ம கையில என்ன இருக்கு, பத்மநாபா போய் நிக்கிற வரைக்கும் நம்ம கையில, அதுக்கப்புறம் எல்லாம் அவன் பாடு. அதத்தான் திரும்ப திரும்ப ஆழ்வார் அனுபவிச்சு 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 பேசுறான். சுவாமியுடைய காருண்யத்துக்கு ஹேது அவ்வளவுதான், இந்த காருண்யம் அதுக்கு என்ன உண்டோ அதை சம்பாதிக்கணும். பிச்சைக்காரன் வந்து நம்ம கிட்ட எல்லாம் கருணை வராம, அம்மா தாயே ஐயா அந்த குரல்லையே பிச்சை போடும்படியா பண்ணுவா பார்த்தேளா, சில பேர் பாக்கலாம் ட்ரெயின் எல்லாம் கை காலையில் அவரடிங்க தீக்காயம் பட்டவா அதை காமிச்சு காமிச்சே பாருங்க, அவ்வளவு கஷ்டப்படவே பாருங்க, இந்த தீக்காயம் இருக்கிறத ஒன்றும் பண்ண முடியாது, சகாயம் பண்ணுவோண்டாரு தன்னிடத்தில் இருக்க குறையையே காருண்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறா பாருங்கோ. அது போல சுவாமி கிட்ட இதெல்லாம் என் குறை, இந்த குறையெல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன், உன் காருண்யத்தை காத்து, இந்த குறையை விட்டுவிட்டு போய் காருண்யம் சம்பாதி, இந்த குறையே தான் நமக்கு யோக்கியதை மனுஷிட்டேன்னு ஒண்ணு இருக்கு பாருங்கோ, இதுதான் சுவாமி கிட்ட காருண்யத்தை வாங்கிக்கிறது சுலபமா தான், நமக்கு நிறைய இருக்கு குறை, நமக்கு குறைவுக்கு ஒண்ணும் குறவே கிடையாது, அங்கஹீனம் இருக்கு, மனோஹீனம் இருக்கு, பக்திஹீனம் இருக்கு, கிரியாஹீனம் இருக்கு, கர்த்தாஹீனம் இருக்கு, ஸ்ரத்தாஹீனம் இருக்கு, வினயஹீனம் இருக்கு, ஹீனம் தான் நிறைய இருக்கு. சிலருக்கெல்லாம் ஹீனமே இல்லை, ஆசைக்கு அகம்பாரத்துக்கு நமக்காரத்துக்கு இதெல்லாம் கொட்டி கிடக்கு, ஆசையோ கடலை காட்டும் பெருசா இருக்கு, அகம்பாவம் ஆகாசத்தை காட்டும் பெருசா இருக்கு, மமகாரம் காற்று போல சஞ்சாரம் பண்ணிட்டே காற்று எல்லாருமே என்னோட இடம் சஞ்சாரம் பண்றது பாருங்க. அந்த மாதிரி மமகாரம் என்னோடது என்னோடது என்னோடதுன்னு கண்டது கேட்டது காணாதது எல்லாத்தையும் என்னோடதுன்னு ஒரு பலம் ஒரு பிரீதி போயிட்டு இருக்கு. இது ரெண்டுமே குறை, ரெண்டுமே நாங்க மொத்தத்துல எல்லா விதத்திலையும் குறையுடையவர்கள். அவனோ குறை ஒன்றும் இல்லாத அவனுக்கு இந்த குறை எதுவுமே கிடையாது. அபிமானம் கிடையாது, மமகாரம் கிடையாது, அகம்பாவம் கிடையாது, இது தேவன் அவசியம் இல்லை, இது கிடைக்கலேன்னு துக்கமும் இல்லை, என்னால என்ன கொண்டாடுறாலும் சந்தோஷமும் இல்லை, என்ன தூஷணம் பண்றாலும் வருத்தமும் இல்லை, பரபிரம்மம் அவ்வளவுதான். ஒன்னும் இல்லாம பாட்டு கிடக்கிறதோனும் அதனால அவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நாம் குறையே சொரூபமான ஆத்மாக்கள். குறைதான் நமக்கு இருக்கிற ஒன்னும் இல்லை. அதனால அவனுடைய காலில் போய் விழுந்துடணுமா. தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது அப்படின்றான். அவனுடைய ஸ்வரூபம் நம்முடைய ஸ்வரூபம் தெரிஞ்சு கொடுத்தனா இதுதான் தூய்மை. அவன் கருணாசாகரன் புரியணும், அவன் கருணையை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஏங்குறோம், இது ரெண்டு தெரிஞ்சா போதும். அவன் ஃபிட்டு நம்ம அன்ஃபிட்டு, அவன் சர்வசக்தன் நம்ம அசக்தன், அவன் சர்வஜன் நம்ம முக்தா, அவன் ஞானி நம்ம அஜானி, அவன் பற்றுதலே இல்லாதவன் நம்ம பற்றுதலை மாற்றின்னு இருக்கோம், அவன் மாயாதிபதி நம்ம மாயையில் அகப்பட்டு இருக்கிற ஜீவன், இவ்வளவுதான். இது ரெண்டு தெரிஞ்சு கொடுத்தனா போதும். தெரியணுமா அப்படின்னா அதுக்கு திருமாலை வாசிச்சா வந்துருமா, திருமாலை கேட்டா அவனுடைய ஸ்வரூபமும் புரிஞ்சிடும் நம்முடைய ஸ்வரூபமும் தெரிஞ்சிடும். கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாதபடிக்கு ஜோரா தெரிஞ்சிடும். திருமாலை முழுக்க முழுக்க சுவாமியுடைய பலம் நம்முடைய பலவீனம், சுவாமியுடைய காருண்யம் நம்முடைய கடினம், சுவாமியுடைய பிரீதி நம்முடைய அப்பிரியம். நமக்கு பிரீத்தியே கிடையாது சுவாமிகிட்ட, சுவாமிக்கு தான் நம்ம மேல பிரீத்தி. அவன் பிரேமஸ்வரூபன் நம்ம அகம்பாவஸ்வரூபி. அவன் ஓடி வந்து ஓடி வந்து கிருப பண்றான், நம்ம வேண்டாம் வேண்டாம் ஓடி போயிருக்கோம். இதுதான் இந்த ரெண்டு ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறா. பரமாத்ம ஸ்வரூபம் ஜீவாத்ம ஸ்வரூபம், சம்சாரியுடைய ஸ்திதி பத்மநாபருடைய ஸ்திதி, ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டனா போதும். ரெண்டும் தெரியறதுக்காகத்தான் ஆழ்வாராதிகளுடைய பிரபந்தங்கள், அதுலயும் திருமாலே ரொம்ப கஷ்டம். ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம், வடதுருவம் தென்துருவம் மாதிரி, அதனாலதான் இயற்கை வச்சுக்கோங்களேன். இந்த காந்தம் பார்த்தோம்னா ரெண்டு ஒரே சிக்கல இருந்து தள்ளும், ரெண்டு வடதுருவம் ஆச்சா ஒன்னோட ஒண்ணு தள்ளும், ஒன்னு வடதுருவம் அது இழுக்குமா. அந்த மாதிரி பத்மநாபன் வடதுருவம் காருண்யா சிகாமணி கருணா சிகாமணி அப்படின்னு நம்ம அம்பால சிகாமணி, அதனால சருக்கள் இழுத்துக்கிறதா பரவாயில்லையே அப்படின்னு இழுக்கலானாம் சுவாமி. ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கா திருமாவளி, ரொம்ப கஷ்டம். ஒரு ரொம்ப ஒரே சமயத்துல பாலைவனத்தை பத்தியும் வர்ணிக்கணும், அண்டார்டிகாவை பத்தியும் வர்ணிக்கணும், எத்தனை வாடு ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்னு சயின்ஸ் ஒன்று உண்டு. இந்த பக்கம் சூடு, இந்த பக்கம் சில்லுன்னு வச்சிருவோம், அது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்ப்பான். அந்த மாதிரி ரெண்டுத்துக்கு நடுவில் நடா இருக்குன்னா பக்தி தான் இருக்கு. அவன் குளிர்ச்சியா இருக்கா நம்ம சூடா இருக்கும், ரெண்டுத்துக்கு ஒரு லிங்க் இருக்கானா பக்தின்னு ஒண்ணு. இந்த பக்தி ஒண்ணுதான் உந்தன் நோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இதை சொல்லி புரிய வச்சு நம்மள பகவானுடைய கருணையில இந்த மழையில் நினை வச்ச மாதிரி நினை வைக்கிறதுதான். திடீர்னு பெய்யறது பாருங்க, எதிர்பார்க்கவே இல்லை. பெய்யற மாதிரி இருக்கு, பெய்யும், ஓரளவுக்கு பெய்யும் போல இருக்கு. சும்மா ரெண்டு நிமிஷம் பெஞ்சிட்டு போயிடும். இப்படிலாம் நம்ம நினைச்சா உச்சோன்னு கொட்டி, இதென்ன மழைக்காலமா வெயில் காலமா என்னன்னு புரியாதபடி ஒரு 20 நிமிஷத்துல எல்லாரையும் களம் கழிச்சு கரம் கழிச்சு என்னன்னே புரிய முடியாது. இதுதான் பகவத் காருண்யம். எப்ப கொட்டும், எப்படி கொட்டும், ஏன் கொட்டும், ஏது காரணம் கொண்டு கொட்டும் நம்ம யோசிச்சு தீர்மானிக்க முடியாதபடி பகவத் காரணம். சாதாரண மழையே தீர்மானிக்க முடியல, பகவத் காரணியத்தை யாரால தீர்மானிக்க முடியும். ஏது காரணம் கொண்டு காரண்யத்தை வர்ஷிப்பான் புரியல. சிசுபாலனுக்கும் காரண்யம் கொடுக்கறான், கஜேந்திரனுக்கும் காரணம், அவனால ஆதி போலவே கத்தியான், எனக்கு 100 தடவை திட்டுதான் சொல்லியிருக்கான். எப்படி புரியல, இங்கேயாவது ஒத்து வரதான் பக்கத்துல ஏதாவது சரி, இதாவது காரணம் ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் காருண்யம், அந்த காருண்யத்தின் எல்லை நிலம் பத்மநாபன் அதை அனுபவிக்கிறார். ஆழ்வார் ரங்கநாதனா அனுபவிக்கிறார். அவர் இந்த பக்கம் வரல வந்திருந்தாருன்னா எல்லாம் பத்மநாபன் பாடத்தான் பாடியிருப்பார். திருவண்டங்குடி பக்கத்துல திருவரங்கம் இருந்ததுனால ரங்கநாதன் அடிச்சான் சாப்பா. ஒருவேளை எங்க நெய்யாட்டிருக்காரு பாடசாலா பற்களா, அந்த பக்கம் வந்து ஆழ்வார் நிச்சயமா பத்மநாபா 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 பத்மநாபான் தான் பாடியிருப்பான். இந்த சைஸுக்கே பாடியிருப்பார். பதினெட்டு அடிக்கும் பன்னெண்டாயிரத்துக்கு சால கிராமத்துக்கும் மூணு மாசத்துக்கும் அந்த வேட்டைக்கும் ஆறாட்டுக்கும் 45 4000 ரோஷனம் பாடிப்பாரு மட்டுமே. ஏதோ திருமண்டங்குடியில இருந்தாரோ அந்த பக்கத்துல கொஞ்சம் ஃபேமஸா ரங்கநாதன் இருந்தானோ ரங்கன் குழச்சான் அவ்வளவுதான் ரங்கன் குழச்சான். ஒரு கால திருமலை பக்கத்துல ஆந்திரா பக்கத்துல இருந்திருந்தாரு வச்சுக்கோங்களா ஆழ்வா திருமலை பக்கத்துல இருந்திருந்தாருன்னா சத்தியமா மலையப்பா கோவிந்தான் திருமலை விட்டு இறங்கியிருக்க மாட்டான். அது என்னமோ ரங்கன் குழச்சான் நிஜமாவே தொண்டடி பொடியாழ்வார் காரணம் கொண்டுதான் ரங்கன் குழச்சான். ஏன்னா பதின்மர் பாடிய பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமை ரங்கநாதனுக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒரு பக்தர் திருப்பதி போனாராம். பெருமாளை பார்த்து ஜோரா கட்டியம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். மலையப்பா வாழ்க, கருணாசாகரா வாழ்க, இப்படி எல்லாம் பேசினேன். அந்த பதின்மர் பாடிய பெருமாளே வாழ்க அப்படின்னா உடனே மலையப்பா சுவாமி என்ன வயசு ஸ்ரீரங்கமா ஊரு அப்படின்னு. ஆமாம் சுவாமி கரெக்டா கண்டுபிடிச்சீரே, நான் சொல்றதே தெரியறது. கட்டியம் சொல்றதையே பெருமையை சொல்றதே தெரியறது. ஏன் சுவாமி அந்த பாக்கியம் எனக்கில்ல போய் கெடுத்தான் தொண்டரடி பொடி அப்படின்னு கெடுத்தான். ஏன்னா அரங்கரை தவிர வேறு யாரையும் பாடமாட்டேன்னு திருமாலை ஒரு ஓரத்துல அப்படின்னு வேங்கில் சொல்லாம நான் தான் சொல்லியிருந்தேன். அது கூட வழி இல்லாதபடிக்கு அரங்கமானவர்களானே அரங்கத்தம்மானே அரங்கத்தம்மா இப்படியே பேசி பேசி என் பெருமையை கெடுத்ததுல முக்கியமான ஆள் தொண்டரடி பொடி ஆழ்வார்தான். அதனால பெருமாள் சொன்னா இந்த பக்கம் அங்கே இது உனக்கோ அது பழகி போயிடுச்சு. பதின் மதுர பாடிய பெருமாள் ஆழ்வார்கள் 12 பேர் அதுல மதுரகிரி ஆழ்வார் ஆச்சாரியை தவிர யாருமே பாடாத உத்தம சிகாமணி இணைய சிகாமணி சிஷ்ய சிகாமணி அவ்வளவுதான். அதனால மீறி 11 ஆழ்வார்கள் தான். அதுல மீறி 10 பேருமே பெருமாள் ரங்கநாதனோட போட்டி போடுண்டு மலையப்ப சுவாமி அங்கங்க சேர்ந்து விட்டுடா. இந்த நூல் அப்படி மணி கோக்குற மாதிரி ஒரு முத்து ஒரு பவளம் கோக்குற மாதிரி இல்லாடி 10 மணி என்ன போது 10 முத்து போது ஆனா புரிசா ஒரு பவளம் கோக்குற மாதிரி நடுவில் ஒரு வேங்கடநாதன் கொண்டு வச்சிருவான். ஆனா மறந்தும் கூட போனா போய் ஊர்காவா தொட்டுக்கப்படாத மலையப்ப சுவாமிய அப்படி கூட தொட மாட்டேன்னு. அதுதான் ஆச்சரியம் இந்த திருமால். அதனால பதின்மர் பாடிய பெருமாள் ரங்கனுக்கு ஒரு பெருமை வந்தது. ரங்கன் தொழச்சா ஸ்ரீரங்கம் பூலோக வைகுந்தம்னு வைஷ்ணவாள்லாம் மண்டி கிடக்கிறா அப்படின்னா இந்த ஒரு ஆழ்வார் காரணம் கொண்டு ரங்கநாதன் சுப்பீரியர் ஆயிட்டார். இல்ல அப்படின்னா திருமலையப்பன் சுப்பீரியர் ஆயிருப்பார், ரங்கநாதன் தோத்து போயிருப்பார். அதனால ரங்கநாதனுக்கு ரொம்ப உகந்த பாசுரம் எதுன்னா திருமாலு. ரங்கனுக்கு எல்லா பாசுரமும் பிடிக்கும். 4000 பாசுரத்துல கிட்டத்தட்ட 250 பாசுரங்கள் கிட்ட இருக்கு. 243 கிட்டத்தட்ட சொல்லுங்க. இந்த 45 பாசுரம் பின்னாடி சொன்ன ஒரு 55 ஒரு 10 திருப்பள்ளி மொத்தமா 55 பாசுரம் ரங்காரங்காரங்கான் புறம்பெறினால யார் திருமாலை வாசிக்கிறாளோ யார் திருமாலை பேசுறாளோ யார் திருமாலை நினைக்கிறாளோ அவர்களுக்கு ரங்கன் விசேஷ கிருபா கடாட்சம் பண்ணியே ஆக வேண்டிய அவசியம் உண்டு. தலையெழுத்துன்றோம் இல்லையா அவ்வளவுதான். இந்த கேரளாவில் அப்பப்போ ஒரு யூனியன் ஏதான மீட்டிங் சொல்லிட்டு போவான். இவா கோஷ்டியில வந்ததுக்காகவே அவளுக்கு டீ டிஃபன்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய தலையெழுத்து அந்த தலைவனுக்கு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி திருமாலை பாடியாச்சு அப்படின்னா ரங்கன் கிருப பண்ணியே ஆகணும்மா. நம்மதான் திருவனந்தபுரத்துல இருக்கோமே எப்படி ரங்கன் கிருப பண்ணுவார் அப்படின்னா ரங்கன் சொல்லிடுவார் பத்மநாபா நம்ம வாசலை சொல்லியிருக்கார் கொஞ்சம் கிருப பண்ணிடும் நம்ம நம்ம கிருபையும் சேர்த்து நீர் பண்ணிடும் அப்படின்னு. இப்ப சமயத்துல நானும் கல்யாணத்தெல்லாம் மொழி எழுதுவார் இவா தன் படத்தையும் கொஞ்சம் சேர்த்து எழுதிருக்கோம் அப்படின்னு. ஒருத்தர் ஏன் ரெண்டு ஊர்ல எங்கேயாரையோ மாமா 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 மொழியிருக்கா மாமாவே வந்திருக்க மாட்டாங்க. இல்லடி யார் யாரோ பேரெல்லாம் சொல்லுவோம் ஒரே ஆளே நின்று 5 பேர் மொழி ஒன்னா சேர்த்து பைய கடையில கட்டுறா மாதிரி அனந்தபுரத்துல இருந்தோம் அப்படின்னா நான் எதை சேவிச்சாலும் அந்தந்த திவ்யதேசத்து பெருமாள் தான் பத்மநாபா உங்களோட கிருபையோட சேர்த்து என்னோட 10% கிருபையும் சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு. பத்மநாபா நானே 100% கொடுத்துட்டேனே அப்படின்னா பரவாயில்ல எக்ஸ்ட்ரா போனஸா கொடுத்துடும் அப்படின்னு. எதோ இல்லாம அங்க வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை 1,00,000 கோடி பெருமாளுக்கு. இதையும் கொடுத்து போனா போறது அவெல்லாம் கொடுத்தா அப்படின்னு கொடுத்துடுவா. அதனாலே இந்த திருமாலை ரொம்பவும் உகந்த ஒரு வஸ்து. என்னடா பத்மநாபன் உத்தரவு இல்லாம அவன் ஏரியாவுக்குள்ள திருமாலை நான் சொல்ல முடியுமா? நடக்குதா? ரங்கநாதனை பத்தி சொல்றேன் அப்படின்னா ரங்கநாதனோட உத்தரவு வேணும், அது சந்தேகமே கிடையாது. ஆனா அது ஏதோ பக்க அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சொன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா அழகிய மணவாளன் மாப்பிள்ள ஊருன்னு சொல்லிடலாம், ஆண்டாளோட ஊருன்னு சொல்லிக்கலாம். திருவனந்தபுரத்துல வந்து சொல்லணுமா அப்படின்னா அது என்னமோ ரங்கநாதனுக்கும் பத்மநாபனுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை, அதனாலே நாம் பொழைச்சோம். திருமாலையாலே ரங்கன் பொழைச்சான், ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறதுனால, ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்கிறதுனாலே நாம் பொழைச்சோம். நிஜமாவை கேட்கறதுனால நீங்க முழைச்சேன் சொல்றதுனால, நாம் முழைச்ச அனுபவிக்கிறதுனால பத்மநாபன் முழைச்சான், பரவாயில்ல. திருமாவை எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, என்னை பத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னு பத்மநாபருக்கும் ஒரு அனுகிரகம். ஏன்னா ஆழ்வார்கள்லாம் நின்னாலும் சொன்னாதானே சுவாமிக்கு ஒரு பலம், இல்லைன்னா பலம் இல்லை. அத்தனை வசதி இந்த திருமாலை, ஒவ்வொரு பாசமும் விசேஷம். ஒவ்வொரு நாளும் நானும் பாசுவே பாச சொன்னது அடுத்த பாசம் போனோம்னு பாக்குறேன், ஆனா எல்லாம் நமக்கு பிடிச்ச பாசுரமா இருக்கு, அதான் பெரிய கஷ்டம். அதான் அவர் சொல்றாரு பொறாம கிடையாது, இருந்தாலும் நம்மளும் சொல்லி வச்சுடுவோமே அப்படின்னு ஒரு ஆசை. இந்த குழந்தைக்கு அண்ண பிராசம் எல்லாரும் இந்த ஆளு ஒரு வாய் கொடுப்பான், அது இருக்கிறதே இருந்து எப்பதான் முதல் தடவை ஆகாலமே சாப்பிடுறது பாவம். ஆளாளுக்கு ஒரு மோதத்தை கைட்டுவா, ஆளாளுக்கு நெய்ல முக்குவா, தயிர்ல முக்குவா, தேன்ல முக்குவா, அந்த மாதிரி இப்ப நீங்க எல்லாம் அண்ண பிராசம் உங்களுக்கு எல்லாம் மாத்தி மாத்தி எல்லாரும் வாயில ஊற்றும். ஒரு பக்கம் வாசுதேவா சரி, ஒரு பக்கம் நானு, இன்னொரு பக்கம் வேதம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தேனை தேனை தொட்டு வாயில வைக்கிறோம், இன்னொருத்தர் நெய்ய தொட்டு வாழ வாயில வைக்கிற, இன்னொருத்தர் கண்ணி வாங்க சத்தியமா கண்ணி வாங்க மாட்டா. பத்மநாபனுடைய வாய் எச்சில் பட்ட கண்ணி வாங்க இருக்கிறதா பரம சத்தியம். ஆழ்வார் சொல்றார் உள்ளத்தே உரையும் மாலை நேற்றி வாசகத்தில் முடிச்ச விஷயம்தான், புனருக்கி சொல்லப்படாது, இருந்தாலும் சொல்லலாம் தப்பே இல்லை. சம்சாரிகிட்ட சொல்லலாம், ஏன் கேட்டா சம்சாரிகள் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பான். அது குழம்புலா இருக்கட்டும், நல்லதா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி காஃபி இல்லவே இல்லை, அன்னைக்கு வந்த மாதிரியே இன்னைக்கு தலைவலி, இன்னைக்குதான் தலை இருக்க, இன்னைக்குதான் புதுசா வலிச்சிருக்கா, அன்னைக்கு வந்த மாதிரி அதே தலைவலின்னு சொல்றா போல. உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவான் உணர்வுன்றில்லா, கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு, உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெல்கிப்போ என்னுள்ளே நான் விளவர சிரித்திட்டேனே. நான் பாகவத வேஷம் போட்டேன்பா, லோகத்துல நல்லா ஒரு வேஷம் எல்லாம் போட்டுண்டு எல்லாரும் என்ன பக்தன்னு நம்பும்படியா, அதற்குரியதான கர்மாக்கள், அதற்குரிய கர்மாக்கள் பண்ணா போதும், அப்படிதானே லோகம் எதிர்பார்க்கறது. சொல்லுங்க ரைக்வர் போன்ற மகரிஷிகள்லாம் அந்த பக்திக்குரிய ஒரு சின்னங்கள் இல்லாம இருந்தார். பக்தினா இதெல்லாம் ஒரு லட்சணமும் உண்டு இல்லையா, அந்த லட்சணங்களே இல்லாம இருந்தா. திருமழிச்சி ஆழ்வார் ஆச்சரியமான ஒருத்தர், அவர் பார்த்தோம்னா ரிஷிகுமாரன், பார்கவ முனிவருக்கு பிறந்த குமாரன் தான். ஆனா ரிஷிகுமாரனுக்குரிய சின்னங்கள் எதுவும் இல்லை, ஸ்வயம் பிராமணன் தான். அவரை வளர்த்தது திருவாளன்ற ஒருத்தன், பிரம்பருத்தன், சத்துர்வர்ணத்தை சேர்ந்த சாத்துர்வணத்தை தாண்டி ஒருத்தன். இவர் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படியே பயந்துருக்கார் ஒரு ஊருக்கு, அந்த சமயத்துல சில பிராமணாள்லாம் திண்ணையில உட்கார்ந்துட்டு வேதம் சொல்லியிருக்கார். இவர் வந்த உடனே அதுதான் இவன் வேதம் கேட்பதற்கு தகுதியுடையவன் அல்ல அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். உடனே திருமழிச்சி ஆழ்வார் பார்த்தார், ஓஹோ நம்மெல்லாம் வேதம் கேட்கறது தகுதி இல்லாதவர்கள் நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். ஏன்னா இவர் ரூபத்தை பார்த்தா இவர் ஒரு பிராமணன் தெரியலையும், ஒரு பிரம்மவித்யன் தெரியலையும், இவரை பார்த்தா ஒரு ரிஷிகுமாரன்ற ஒரு அடையாளம் இல்லையா, அடையாளமே சம்சாரி எப்பொழுதும் நல்ல சிறப்பா மெதுக வசரமா இருந்த ஆஜான் பாகுவா தேஜஸ்வியா இருக்கான். தேஜஸ்னா என்னமோ நினைச்சிட்டு கைவாளுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தா தேஜஸ் அர்த்தம் பண்ணிட்டு அந்த காலத்துல கஷ்டம் இருக்கு வச்சுக்கோங்க. இல்லாடி தேஜஸ்னா பின்னாடி ஒரு பெரிய ஒளிவட்டம் தெரியணும், சித்திர வரைவால பின்னாடி ஒளிவட்டம் போடுவோம், அதெல்லாம் தேஜஸ் அர்த்தமே சொல்லலாமே, தேஜஸோட அர்த்தமே வேற, அது சொன்னாலும் புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும் அவ்வளவு சக்தி. இவர் பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை, ஒரு பன்னெண்டு திருமணம் இருந்தாலும் சரி பிராமன் ஒத்து அதுவும் இல்லை. உடனே இவர் பார்த்தாரு சரி நம்மாலே வேதம் கட வேண்டாம் அப்படின்னு இறங்கினார். இறங்கியாச்சு, இவர் அப்படி பத்தடி நடந்து போயாச்சு, திரும்பி வேதம் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் பார்த்தா எங்க நிறுத்தினான் மறந்து போயிடுச்சு. வேதம் விட்டு நம்ம நடக்குமா சமயத்துல பாக்கலாம், அந்த பிராமணாள்லாம் வைதிக பிராமணாள்லாம் தைரியமா சொல்லுங்க சுவாமி வரலாம், அவளை பத்தி பெருமையா சொல்லும்போது குறை சொல்லும்போது மறக்கப்படாது, அது ரொம்ப கஷ்டம் சொல்லி அவனை சொல்லாமல இருக்க முடியாது, சொல்லவும் கூடாது, இதெல்லாம் உண்டு நிறைய. இந்த வைதிகாலெல்லாம் பார்க்கலாம், ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பா அங்க பாப்பா இங்க சிரிப்பா, அப்படி நிறைய இடத்துல நான் பாத்துருக்கேன், இப்பெல்லாம் அழகா மொபைல் வச்சுட்டு ஸ்லைட் எல்லாம் அப்படி பாத்துட்டு இருப்பா, இப்படி போன் எல்லாம் பண்ணுவா. ஆனா வேத மந்திரம் மட்டும் கரெக்டா வந்துடும், அது எப்படிதான் ஒரு பகவத் கிருப்பை அசந்து போயிருக்கேன். நமக்கெல்லாம் ஒரு வேலை பண்ணி இன்னொரு வேலை பண்ண டக்குனு மறந்து போயிடுறது, அது வேதம். ஆனா சாதாரணமா சொல்லிட்டு இருப்பாங்க, இங்க இப்படி கூப்பிடுவா, அதை எழுதுவா, ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு சைகையெல்லாம் காட்டிட்டு இருப்பா, ஆனா வேதம் கடகட கடகடம் வந்துட்டு இருக்கும். அது பிராமணர்களுக்கு அழகா வந்துடும். இங்க என்னன்னா இவாளுக்கு வேதம் வரல. சரி, ஒருத்தருக்கு வரலாம், அடுத்த எடுத்து கொடுப்பா இல்லையா, அது ஒண்ணு உண்டு. ஒரு கோஷ்டியா சொன்னா ஒருத்தர் இப்படி மறந்தா அடுத்து டக்குனு எடுத்துருவா, அதை பிடிச்சு இப்படி வந்துருவாரு. இங்க கோஷ்டியா சொல்றவா அத்தனை பேருக்கும் மறந்து போயிடுதான். ஓ என்னடா அது மறந்து போயிடுது அப்படின்னு உடனே இவர் பார்த்தாரோ, மறந்து போயிட்டா பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பு நெல்ல எடுத்த நடுவில் அப்படி கீறி காண்பிச்சான். அந்த விட்ட இடத்துடைய வேத வாக்கியம் அது கிருஷ்ணானு வரும். அந்த வேத வாக்கியம் கரெக்டா கருப்பு நெல், கிருஷ்ணன் கருப்பா, கருப்பு நெல் எடுத்து நகத்தினால ஒரு கீறி கீர்னாலும், ஓ இவருக்கு சத்தியமா வேதம் தெரிஞ்சிருக்கேன்னு எல்லாரும் ஓடி வந்து இவரை சேவிச்சா. வேதம் சொல்றா ஆனா சுவாமியை தெரியுது, இவர் வேதம் சொல்லல ஆனா சுவாமி தெரியுது. உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவான் உணர்வு ஒன்றில்லா, கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு. வேதம் எல்லாம் சொல்ற, ஆனா வேத புருஷனாகிய சுவாமியிடத்திலே ஒரு பிரீத்தி வரவில்லை. நான் வேதம் சொல்றேன்னு தோன்றேன், நான் புருஷன் சொல்றேன், மந்திர புருஷன் சொல்றேன் அப்படின்றான். ஆனா ஹிருதயபூர்வமா சுவாமியை தெரிய வேண்டாமா, கள்ளத்தே நானும் தொண்டுக்காய் தொண்டே கோலம் பூண்டு, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்று. பகவத் பக்தரா இருக்கிறதுனால அப்பப்ப தோணிடுவா, உள்ள சுவாமி பாக்குறாரு, உடனே வெக்கப்பட்டு சிரிக்கிறாரா, சுச்சோ எல்லாரும் ஏமாத்திட்டே நினைச்சேன், ஆனா வேற கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா அப்பாடா எல்லாரும் நம்மளை பார்த்து பக்தன் சொல்லிட்டா நடக்கும். நம்ம நினைப்போம் அப்பா வா சுவாமி நம்மள பக்தன் அங்கீகரிச்சுட்டார் அப்படின்னு திடீர்னு தோணும். நிஜமாவே நம்ம சுவாமி அங்கீகரிச்சுட்டாரா இல்லையா, பக்தி மன்றவாளுக்கு நன்னா தெரியும். ஓ உள்ளுக்குள்ளேயே அவன் இருக்கானே, இவனை போய் எப்படி நான் ஏமாற்ற முடியும். இப்ப வெளியில இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கும், ஒவ்வொருத்தரை பத்தி நீங்க நினைக்கிறது, பக்கத்துல அவளை பார்த்து சிரிக்கிறானா, அவளை பத்தி என்ன நினைக்கிறான் வாழ தெரியுமோ, சொன்னா கஷ்டம் தான் வச்சுக்கோ சட்டங்கத்துல இதெல்லாம், ஏதோ வந்து பார்த்தோம் சிரிச்சோம் உட்கார்ந்து இருக்கோம் விடமாட்டேங்கிறீங்கன்னு தோணும். ஏதோ வெள்ள இருக்கிறதுனால உங்க ஹிருதயம் அவளுக்கு உள்ளபடி தெரியல, வெள்ள இருந்தா தெரியாது, உள்ள இருக்கவனுக்கா தெரியாது. சாதாரண சமயத்துலதான் பேசிட்டு இருப்போம், யாராவது பார்த்து ஒரு குழந்தைய பார்த்துருவோம், எவ்வளவு சமத்தா இருக்குன்னு ஆத்துக்கு வந்து பாருங்க, எங்களுக்கு தான் தெரியும். நீங்க தெருவில பாக்குற அவரோட சுவாவம் என்னன்னு சிலாத்து மாமாக்கள்லாம் சொல்லுவா, நீங்க மாமியை பார்த்தா ரொம்ப நல்லவான்னு நினைக்கிறேன் வந்து பாருங்க அப்பதான் தெரியும். சிலாத்து மாமிகள் சொல்லுவா, கேசரவாள்லாம் அவர் தான் நல்லவர்னு நினைச்சிருவா ஆனா அப்படின்பா. சத்தியம் அவ கூட இருக்கிறவாளுக்கு தானே தெரியும், கூட இருக்கிறவாளுக்கு தான் அதனுடைய சுவாவம் தெரியும், அது லோகத்துடைய சுவாவம் அப்படிதானே. எல்லாரும் அப்படியே ஆஹா ஓஹோன்னு சொல்லணும், பாம்பே மாதிரி உண்டாங்க பாம்பேக்கார், அங்க போனோம்னு அந்த கூட்டத்தை பார்த்தா போ அப்படின்னு தோணிது. இது விதமா ஒண்ணு புரியறது இல்லை, நம்ம பாக்குற தூரத்தை பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி, அது லோகத்துடைய சுவாவம். அந்த மாதிரி சுவாமி இல்லையே, அவன் ஸ்தம்பேன திருஷ்யதேன ஸ்தம்பத்து வரைக்கும் ஒழிஞ்சுட்டு இருக்கான். இந்த பொருள்ல இல்ல இல்ல, இந்த தேசத்துல இல்ல, இந்த காலத்துல இல்ல, இந்த சமயத்துல இல்லன்னா பரவாயில்ல, நம்ம தாயாருடைய கர்ப்பத்துல ஜனிச்ச காலத்திலே நம்ம கூட இருக்கோம், நமது சரீரத்தை விட்டு கிளம்பும் போற வரைக்கும் இருக்கான், கிளம்பும் பொழுதும் கூட வரலாம். அப்ப உள்ளுக்குள்ளேயே இருக்கான்ல, ஜோர உட்கார்ந்து இருக்கான், உள்ளுவார் உள்ளிச்செல்லாம் உடன் இருந்து அருதி என்று. எப்படிதான் பாண்டவால ஜெயிக்க வந்தான் சுவாமி அப்படின்னா, துரியோதனால் கூட்டம் ஜாஸ்தி தானே, நிறைய கூட்டம் இருக்கு, இவா கூட்ட இருக்கணும்னு தானே, அக்ஷமி நிசைன்னு நிறைய வித்தியாசம். எப்படிதான் ஜெயிச்சானா, அவா என்னெல்லாம் பிளான் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சு, இந்த பிளான வச்சே அவளை தோற்கடிச்சுட்டான். சஞ்சயனுக்கே அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு இல்லையா, யார் யார் என்ன பிளான் பண்றோம் எல்லாம் சஞ்சயனுக்கு தெரியும், யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு வேதவியாசர் அனுகிரகம் பண்றாருன்னா அப்ப கிருஷ்ணனுக்கு தெரியாதா, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்று. வெல்கி போ என்னுள்ளே நான் விலவரச்சிரித்திட்டேனே அச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம குட்டு வழிபட்டதுன்னா டக்குனு ஒரு சிரிப்பு வந்துடும். சமயத்தை நம்ம பாருங்க ரொம்ப புத்திசாசுரியமா ஏதாவது பெரிய பிளான் எல்லாம் பண்ணி ஏமாத்துறதுக்கு அழகா எல்லாம் சொல்லிட்டா ஜெயிச்சுட்டோம் நினைச்சா அது திடீர்னு ஒரு வார்த்தை நம்ம அப்படியே நிக்க வச்சு சன்னாய் அடுத்த வார்த்தை பேச முடியாம திரும்பி முடிப்பு ஒரு அசத்து சிரிப்பு நம்ம சிரிப்போம். அந்த மாதிரி ஆழ்வாசல வெழுகி போய் என்னுள்ளே நான் விளவர சிரித்திட்டேனே, தோத்து போயிட்டேன்பா உன்கிட்ட தோத்து போயிட்டேனே அப்படின்னு சிரிக்கிற சந்தோஷம், சுவாமி கிட்ட தோக்கிறதானே சந்தோஷம், அவன் கண்டுபிடிக்கிறதானே சந்தோஷம், அவன் அனுகிரகிக்கிறதானே சந்தோஷம், அவனால வெளியில் போய் அப்பப்போ திருச்சி பார்க்கணும். அடுத்த வாழை பார்த்துல நம்மளை பார்த்தே திருச்சி பார்க்கணும். ரைட்டு, அப்படி ஒரு சிரிப்பு திருச்சி பாருங்கோ, அது போல ஒரு சிரிப்பு லோகத்துல எங்கேயுமே கிடையாது. நீங்க பண்ற பைத்தியகாரத்தனங்கள் ஒண்ணு வேண்ட, சின்ன வயசுலேயே எவ்வளவோ அட்டகாசம் பண்ணிருப்பேன், பண்ணாத ரொம்ப சமத்தின் யாருன்னு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம், எங்களுக்கு தெரியும். எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இப்ப ஒரு 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் இதை பேசும்பொழுது நீங்களே சிரிச்சுட்டுதானே சொல்றது, அன்னைக்கு நான் பாட்டு அதை பண்ணிட்டேன், அப்பா பெல்ட் எடுத்து பலாசினா இருப்பாரு, அப்பா ஒரே காமெடி அப்படின்னு. அதேதான் ஆழ்வாருக்கு அப்ப புரிஞ்சது, நமக்கு 30 வருஷம் கழிச்சு புரியுது. அவ்வளவுதான் வித்தியாசம். வெல்கி போய் என்னுள்ளே நான் விளவர சிரித்திட்டேனே. முக்கியமான விஷயம் என்னன்னா, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அருதி, உள்ளுக்குள்ள ஒழிஞ்சிட்டு எல்லாத்தையும் கவனிக்கிறான், எல்லாத்தையும் கவனிக்கிறான், ஒண்ணு விடாத படுக்கு. கனகதாசர் மத்திய சம்பிரதாய சர்வாசிரியமான ஒரு பக்தர், ரொம்ப பிடிச்ச கதை. இதெல்லாம் வந்து எத்தனை தடவை சொன்னாலும் சித்திக்கும். ஏகாதசி, ஏகாதசி தானா வர்றது, பகவத் சங்கல்பம். அதெல்லாம் தான் கிருப்பா, நான் யோசனை பண்ணல, இந்த கதையை சொல்லணும்னு பிளான் பண்ணல, அது ஏகாதசின்னு ஒன்னு தானா வந்து சேர்றது. அதான் சத்சங்கத்துல பாகவதாலெல்லாம் பகவான் அனுப்பி வைக்கிறானா, சோதா பக்தா ரெண்டு பேரும் அரணி கட்ட மாதிரிதான், ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் வருஷனா வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு அக்னி வருது பாருங்களோ பரமாத்மான்னு ஒரு அக்னி, அந்த அக்னி என்னடா கொடுக்கறதுன்னா பாகவதா பாகவத் விஷயத்தெல்லாம் அள்ளி அள்ளி அப்படியே இந்தாங்களோ அப்படின்னு நமக்கு சமர்ப்பணம் பண்றதா. அப்படி ஏகாதசி சமயம், அப்ப சத்குரு சொன்னார் ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜல உபவாசம் இருக்கிறது உத்தமம், பலாகாரம் சாப்பிடுறது மத்தியமம், கண்டபடி சாப்பிடுறது அதமம், அதே அதமா அதமம் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடுறது அதமா அதமம், அப்படிதான். ஏகாதசி சமயத்திலேயே வயசானதா வியாதியஸ்தர்கள் குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் தள்ளுபடி உண்டு. நம்ம எப்படிதான் வருஷம் ஓட்டிருக்கோம் வச்சுக்கோங்களேன், குழந்தையும் பல வருஷம் ஓட்டியாச்சு, முடியலே சில வருஷம் ஓட்டியாச்சு, வயசாயிருக்கு தானாவே ஓட்டிய சீனியர் சிட்டிசன் கிடக்காது. ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு காரணத்தை தேடி அலையறதுல கில்லாரியா இருக்கும், கெட்டிக்காரர்களா இருக்கும், பகு சமர்த்தனர்களா இருக்கும். அதே மாதிரி கைங்கரிய பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவாளுக்கு சிலதெல்லாம் சலுகைகள் உண்டு. இப்ப ட்ரெயின் பிளைட்லயே மிலிட்டரி ஆபீசர் அப்படி மிலிட்டரி ஆளுநர் அவளுக்கு சலுகை உண்டு இல்லையா, தேசத்துக்காக பண்றா, அது போல பகவானுக்காக பண்றவாளுக்கு சலுகைகள் நிறைய உண்டு. அதனால ஆச்சாரியன் சொன்னார், எல்லார்கிட்டையும் பழத்தை கொடுத்துட்டு நீங்க எல்லாம் கைங்கரியம் பண்ண வேண்டியவா, அதனால உங்க சரீரம் தன்பா இருந்தாதான் சுவாமியுடைய பல்லக்கெல்லாம் தூக்கிட்டு வர முடியும், பகவத் கைங்கரியம் பண்ண முடியும், அதனாலே நான் பழம் தரேன், யாரும் இல்லாத இடமா போய் சாப்பிட்டுட்டு வாங்கோ அப்படின்னு. யாரும் இல்லாத இடம் எல்லாரும் ஜனங்களும் பார்த்தா பார்த்து நமக்கு எல்லாம் ஏகாதசி உபவாசம்னா இவா சாப்பிடுறாளே அப்படின்னு சொல்லுவா, புரியாது. எல்லா விஷயங்களும் லோகத்தை ஓபன் புக்கா இருக்கவே கூடாது, என்ன நினைச்சுக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் என்ன ஓபன் புக்னு சொன்னேன்னா நீங்க முட்டாளு அர்த்தம், சுவாமியை தவிர யார் ஓபன் புக்கா இருந்தாலும் லோகத்துல கஷ்டம்தான், சத்தியம் வேற ஓபன் புக்கா இருக்கிறது வேறு, ஆதி கதவை திறந்து வச்சு யார வேணா வந்துருக்கோங்க அப்படின்னு அது அர்த்தம் வேறு, தப்பாயி. அதனால அழகா அவர் சொன்னார், ஜனங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறது கஷ்டம், நீங்க போகும்போது பலகாரம் சாப்பிட்டு வந்துடுங்கோ அப்படின்னு. பலகாரம், பலகாரம்னா நம்மள மாதிரி சுஜி வடை அப்பம் அதெல்லாம் இல்ல, பழம்னா பழம், பழத்தை ஆகாரமா சாப்பிடறது பலாகாரம் அப்படின்னு, அது பலகாரம் ஆக்கிட்டோம். பலாகாரம் சாப்பிட்டு வாங்குவோம், பழத்தை கொடுத்துட எல்லாரும் போனா கடகடம் சாப்பிட்டு வந்தா ரொம்ப நேரம் ஆச்சு, கனகதாசர் வரவே இல்லை. கடைசியில வந்தார், பழத்தை எடுத்துட்டே வந்துட்டார். ஆசாரியன் கேட்டார், என்னடா ஆச்சு அப்படின்னா, சுவாமி சமிக்கணும் நீங்க சொன்னபடி அதையினால பண்ண முடியலன்னு. ஏண்டா அப்படின்னா, நீங்க என்னடா யாரும் இல்லாத இடமா போச்சுன்னு, நானும் போனேன், எங்க போனாலும் ஒருத்தர் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் எட்டி பாக்கிறானே சுவாமி, சரி இந்த செவத்துக்கு பின்னாடி யாரும் இல்லையன்னு போய் நின்று செவத்துலேருந்து ஒருத்தன் எட்டி பார்த்தான், யாரானா உடுப்பி கிருஷ்ணன், சரி மரத்துக்கிழ யாரும் இல்லையேன்னு போனா மரத்திலேருந்து ஒருத்தர் எட்டி பார்த்தான் உடுப்பி கிருஷ்ணன், சரி குளத்தங்களை யாரும் இல்லையே குளத்துல உனக்கு ஜலத்துக்குள்ள துப்பு எழுதிருந்தான், இங்க இருக்கே அப்படின்னு. நானும் சரி போர்விய போச்சுடா, யாரும் இல்லையே போர்விய போச்சுடா, எனக்குள்ளே ஒரு எட்டி பார்த்து இங்க இருக்கேன்டா, நீங்க சொல்லிட்டு எங்க இல்லாதான பாரு, யாரும் இல்லாம நான் எனக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கான எப்படி சாப்பிடுறதுனா. ஆச்சாரியம் மத்திய சம்பிரதாயத்தை ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானம் உண்டு, பிராமணாவா இருந்தாலும் 1.5 அடிக்கு மேலேந்துதான் பிரசாதங்களும் பிடிச்சுக்கணும், அவ்வளவு ஆசாரம் உடையவர் இந்த கனகதாசர், பிராமணன் கிடையாது. ஆனா அந்த ஆச்சாரியம் எழுந்து ஓடி வந்து இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார், நீதாண்டா பகவான பார்த்தவன், உள்ளுவார் உள்ளிச்செல்லாம் உடன் இருந்து அருதி என்று. அது ஒரு சுகம். சுவாமி நம்ம கூட இருந்துட்டே இருக்கா பாக்கிறான்னு அந்த ஒரு ஸ்மரணம் இருந்துட்டு சொங்களேன், அது சுகம். எம்பார் கோவிந்தர் ஆச்சரியமான ஒரு வியக்தி. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் அடைஞ்ச ரத்னங்கள் கோடி, ஒவ்வொரு சம்பிரதாயத்திலுமே ரத்னங்கள் கோடி. அதுல சிலதெல்லாம் மகாரத்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிடைக்க துர்லபமான ரத்னங்கள். அதுல எம்பார் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, சாந்தி முகூர்த்தம் முதல் ராத்திரி அழகா அனுப்புறா, ஜம்முன்னு அனுப்பியாச்சு போயாச்சு. அடுத்த நாள் காத்தால சாந்தி முகூர்த்தம்லாம் முடிச்சு விடணும்னு சொல்லி எம்பார் கோவிந்தரோட அம்மா சாந்தி முகூர்த்த அறையில போய் சரி மருமகளை கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா, கட்டின புடவை கசங்காம பூ கொஞ்சம் கூட உதிராம தேவன் அழகாக ராத்திரி அனுப்பி வச்சாமல் அப்படியே இருக்கா. மாமியாருக்கு ஏதாவது நடி பொண்ணே எல்லாம் நடந்ததா அப்படின்னு கேட்டா. என்னமா நடந்தது அப்படின்னு கேட்டா, இல்லம்மா சொல்லுடி அப்படின்னா. என்ன ஆச்சு ராத்திரின்னா, அவர் அழகா வந்தார் உட்கார்ந்தார், ராமானுஜ வைபவம் சொன்னார்மா, அதுக்குள்ள மணி 3:30 ஆயிடுச்சு, ராமானுஜ கைங்கரியம் பண்ணணும்னு கிளம்பி போயிட்டாருமா, இதுதான் நடந்தது ராத்திரி முழுக்க அப்படின்னா. உடனே அம்மா ரொம்ப வருத்தப்பட்ட எம்பார் கோவிந்தருடைய அம்மா போய் ராமானுஜ இடத்துல போய் சொன்னார். உடனே ராமானுஜ என்னடா பயில சாந்தி முகத்தில் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்க வேண்டாம், அதாவது தர்ம மாச ஆச்சாரம் இதெல்லாம் சொல்லலாமா, ஆச்சாரியன் மட்டும்தான் விரசம் இல்லாம சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவார். லோகத்துல சொன்னா விரசமா பாப்பா தப்பா அர்த்தம் பண்ணிப்பான். எல்லாரும் சொல்ல வக்கீல் கிட்ட போய் சொல்லப்படாது, வைத்தியம் கிட்ட சொல்லப்படாது, முக்கியமா ஆச்சாரியன் கிட்ட பொய்யா நடந்துக்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட். வைத்தியன் கிட்ட போய் சொன்னா உடம்பு கிட்ட போயிடும், வக்கீல் கிட்ட போய் சொன்னா வழக்கு தோந்து போயிடும், ஆச்சாரம் கிட்ட பொய்யா இருந்தா வாழ்க்கையே போயிடும். அது புரிய முக்கியம், அதுதான் பேசு. ஆச்சாரிட்ட பொய்யா இருக்கவே கூடாது. நம்மளை பத்தி யாரோ தப்ப பத்தி ஆச்சாரிட்ட யாரோ சொன்னா கூட ஆகா நம்ம சொல்ல முடியலையே, யாரோ ஒருத்தர் மூலமா ஆச்சாரிக்கு இதை தெரிஞ்சு கொடுத்தே பகவத் கிருப்பேன்னு கேட்டுருவோம், அது வர்றதே கிடையாது. யாராவது ஆச்சாரிக்கிட்ட நம்ம பண்ண துக்கத்தை சொன்னா யாரை கேட்டு நீ சொன்னா அப்படின்னு, இது பகவானா கிருபை பண்ணி நம்முடைய துக்கத்தை நம்முடைய குற்றத்தை பகவான் மன்னிக்கும்படியா ஆச்சாரியன் பிரார்த்திக்கும்படியா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பெரிய அனுகிரகம், இதெல்லாம் இதுக்கு பேர் தான் அனுகிரகம். நிர்ஹேதுக கிருபை வெரிதே அருள். நம்ம கேட்கல, நம்ம பிரயத்தனப்படல, நம்ம ஆசைப்படல, ஆனா நம்முடைய தவற திருத்தும்படியா ஆச்சாரியனுக்கு நாம் பண்ண தவறு காதல போய் விழுந்து விடுத்தான். இதெல்லாம் அனுகிரகம். நிறைய கிரகங்கள் நான் போயிருக்கேன், நிறையெல்லாம் சமயத்துல குழந்தைகள் சரியில்லை அப்படின்னு அம்மா அப்பா கம்பெனி ஆச்சு, அன்னைக்கு ராத்திரி அம்மா முடிஞ்சா பசங்க அந்த பாடுபடுத்திருவேன். நான் சொல்லுவேன் ஏண்டா என்கிட்ட சொன்னடா என்னடா கஷ்டம் உங்களுக்கு அப்படின்னு, இல்ல சும்மா ஜாஸ்தி சொல்ற, ஜாஸ்தியே சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா ஆகிறதுக்கு தானே சொல்றானோ அப்புறம் தானே புரிஞ்சுக்க போற, புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால ஆச்சாரத்துல போய் அம்மா சொல்லிட்டா எம்பார் கோவிந்தரோட அம்மா, அப்பா கொஞ்சம் லௌகி கொஞ்சம் எப்படி இருக்கணுமோ எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு ஒரு நியமம் உண்டு இல்லையாப்பா, கொஞ்சம் சொல்லேன் ஆச்சாரம் புரிஞ்சுட்டார். கோவிந்தர் கேட்டார் என்னடா அது எந்த சமயத்தை எப்படி தெரிய வேண்டாமா அப்படின்ட்டார். சரி என்ன ஏடா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டார் கைய கூப்பிட்டு சுவாமி எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமியா இருக்கிற சுவாமி எதிர்க்க எப்படி இந்த அழிச்சாட்டி எந்த அடியேன் பண்ணுவேன்னுட்டார். எல்லாரும் ஒரு ஏகாந்தம் கிடைக்குமா, யாரும் இல்லாத ஒரு சமயம் கிடைக்குமா, எந்த காமத்துக்காக என்னெல்லாம் பிளான் பண்ணுவோமோ அதற்கான ஒரு வாய்ப்பு ரைட் ராயலா லைசன்ஸ் கிடைச்சிருக்கு, அதான கல்யாணம் சொல்ற லோகத்துல. காமத்தனால ஜெயிக்க முடியல, அந்த காமத்தை கொண்டு பகவத் அனுபவத்தை அனுபவிச்சுக்கோ, இதையே நினைச்சிட்டு இதுல வெள்ள வரத்துக்கு பிரயத்தனம் பண்ணி தோத்து போக வேண்டாம், சரி இது இவ்வளவுதான் சில நிமிஷங்கள் தானே முடிச்சுக்கோ, பகவத் விஷயத்தை ஈடுபடுது அப்படின்னு தெரியவா, இதுக்கு இப்படி எல்லாம் பண்ணி வச்சுக்க. அதனாலதான் நம்முடைய சனாதனமான தர்மம் அவ்வளவு எல்லாம் பண்ணி வச்சிருக்கு, இதுக்குதானே கடந்த அலையில இது இவ்வளவுதான் தெரிஞ்சுட்டா அதுக்கு மேல எங்க போக போறா, எவ்வளவு நாள் எத்தனை வருஷம் போகும், ஒரு எல்லைக்கு மேல நிச்சயமா இதுல ஒண்ணும் இல்லைன்ற ஒரு புத்தி தானா வந்துடும்னு பெரியவாளுடைய தீர்மானம். இன்னைக்கு பிரதிஷ்டாது சம்பிரதாயத்தை ஆச்சாரன் ஆகிறவா கல்யாணம் ஆனவாளாத்தான் இருக்கணும். அது சம்பிரதாயத்துல அந்த அளவுக்கு அவள் வைராக்கியம் இருந்தா பிரம்மச்சாரிகளே சன்னியாசியாளர் நிறைய உண்டு. பிரதிஷ்டாது சம்பிரதாயத்துல முதல் தகுதி என்ன, கல்யாணம் ஆயிருந்தாதான் அவளுக்கு சன்னியாசமே கொடுப்பான். கல்யாணமா இதுவும் அவ்வளவுதான், களவும் கட்சி மரன்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சாச்சு. இதான் உலகத்துல எது எத்தனை எத்தனை மூடி மறைச்சிருக்கோ அந்த விஷயத்துல ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி ஆயிடே இந்த லோக சுவாவம். அப்ப சொல்லிட்டாரா எம்பார் கோவிந்தர் எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கிற சுவாமி எதிர்க்க இந்த அழிச்சாட்டியம் பண்ண தகுமோ அப்படின்னு சொல்லி ராமானுஜ எழுந்திருந்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். அப்பா நீ அசாத்தியமானவன்டா, பேர்பட்ட கதை உள்ளுவார் உள்ளே சொல்லாம் உடன் இருந்து அருதி, நமக்கு அது தோன்றது இல்ல. சுவாமி பார்த்துட்டு இருக்கார், அவர் சொல்ற பொய்ய சுவாமி கேட்டு இருக்கார், நம்ம பண்ற திருடு தன்பது சுவாமி சாட்சி. அசாமில உபாக்கியானத்துல யமதூதர்கள் விஷ்ணுதூதர்கள் சம்பாஷணம் நடக்கிறது, அப்ப அவன் பாவம் எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு. அப்ப விஷ்ணு கேள்வி கேட்கிறான், பாவம் பண்ணான்றதுக்கு ப்ரூஃப் என்ன, ஐ விட்னஸ் யாரு அப்படின்னு. அப்ப யமதூதர்கள் சொல்றா, சந்திரன் சாட்சி, சூரியன் சாட்சி, காற்று சாட்சி, பகல் சாட்சி, ராத்திரி சாட்சி, திக் தேவதைகள் சாட்சி, இவாள்லாம் கூட சமயத்துல மிஸ் பண்ணிடுவா. அவனுக்குள்ள இருக்க அந்தர்யாமி சாட்சி, அந்தர்யாமி சாட்சி, சமயத்துல எத்தனையோ பொய்கள் சொல்லிருக்கோம், எத்தனையோ தப்பு பண்ணிருக்கோம், வெளியே எல்லாரும் ஏமாத்துறானா உள்ளுக்குள்ளேன்னு ஒண்ணு, நீ பண்ணது தப்புதான், மனசை போட்டு அப்படியே அறுத்தெடுத்துன்னு இருக்கும், நீ இப்படி பேசிருக்க வேண்டாம். என்னதுக்கு நீ எப்படி பேசின, என்ன பெரிய அவசாரம் பண்ணிட்டா, நீ என்ன ஒழுங்கான்னு உன் உள்ள கேள்வி கேட்டது பாருங்கோ. சத்தியமா அது மனசாட்சி இல்ல தெய்வ சாட்சி. மனசாட்சியா இருந்தா நம்ம இஷ்டப்படி தானே பேசணும். நம்ம சொல்றது ஆமா சாமி போடணும், நம்ம என்னதான் சொன்னாலும் எத்தனை வருஷம் சமாதானம் சொன்னாலும் அது தன்னுடைய ஸ்டாண்டிலே நகரது இல்ல பாருங்கோ. இல்ல இல்ல நீ என்ன வேணா சொல்லு, இது தப்புதான் அடிச்சு பேசுறது. உள்ளுவார் உள்ளில் சொல்லாம் உடனிருந்து அருதி என்று இது வரணுமா. சுவாமி கவனிக்கிறார், சுவாமி கேட்கிறார், சுவாமி புரிஞ்சுக்கிறார். இது ஒரு சுகம், இது ஒரு சுகம். என்னடா சமயத்துல மானசீகமா பண்ணக்கூடிய பாபங்கள்னு உண்டு. மானசீக பாபங்கள்லாம் வெளியில போய் மற்ற மதம் மாறி வாரம் வாரம் போய் பண்ண பாவங்கள் எல்லாம் சொல்லி பாவம் பண்ணிப்பாங்கிற மாதிரி நம்ம தர்மத்தை கிடையாது. உனக்கு உள்ளே சுவாமி இருக்கா, நீ அவங்கிட்ட சொல்லிட்டு பாவம் பண்ணிப்போரு, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ளேயே நீ சொல்லியாச்சுன்னா அதுவே பாவம் மன்னிப்பு. சேர்த்து வச்சு ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் சொல்லாது, அதுல ஹிருதயத்தை இருக்கிறது யாரும் சொல்ல மாட்டான். பண்ண பாவங்களை தான் நிறுத்தி போடுவான். நம்ம எல்லாம் ஹிருதயத்தால பண்ற பாவங்களை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஹிருதயத்துல பண்றதும் பாவம் தான். மானசீகமா உண்டு, வாசிக்கமா உண்டு, காயத்தினாலே பண்றது, உடம்பினாலே பண்றது நிறைய உண்டு, வார்த்தையினால நிறைய உண்டு. எல்லாத்துக்கும் பரிகாரம் எதுன்னா அந்தரியாமியா இருக்கிற சுவாமி இடத்திலே கதர்றது. அதுதான் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அருதி என்று. எப்பொழுதெல்லாம் மனசுல பெரிய பாரம் அழுத்தோ அப்பெல்லாம் நீங்க பண்ண பாவங்கள்லாம் லிஸ்ட் போட்டு நினைச்சு சுவாமிகிட்ட எந்தாடான்னு கொடுத்துரும். அவனுக்கு தெரியும், ஆனா வெள்ள சொல்ற வெள்ள சொல்ல முடியுமா, எங்கெல்லாம் பாவம் பண்ணேன் பா, பத்மநாபா ரட்சிக்கணும், யாரும் பத்மநாபா ரட்சிக்கணும் மட்டும் வருது எல்லாருக்கும் வாயில. அது நல்ல பலமா எல்லாருக்கான பத்மநாபா ரட்சிக்கணும், ஹே மகாபிரபோ. எதுக்காக ரட்சிக்கணும்னு உள்ளுக்குள்ளதான் தெரியும். பாவம் அவன் கஷ்டப்படுறான், என்ன பொய்ய சொல்லி என்ன திருடுத்தனம் பண்ணி என்ன அக்கிரமம் பண்ணி தலை தப்பிடுமோ, தலை பிரச்சனை வந்துடுமோ, தலை தப்புறத்துக்கு பத்மநாபா ரட்சிக்கணும்னு சொல்றான். அவளுக்கும் சுவாமிக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அருதி என்று. வெல்கி போய் என்னுள்ளே நான் விளவரச்சிருத்தேனே. ஹதயத்துக்குள்ள அந்த சுவாமி இருக்கா, அவர் நமக்கு வழிகாட்டார். நிஜமாவே இந்த உள்ளுவார் உள்ளிட்டோம் கஷ்டம் வரும்பொழுது தான் எனக்குள்ள சுவாமி இருக்காரு நினைச்சு நீங்க வா நாம சொல்ல பண்ணுங்க. உள்ள இருக்கிற சுவாமி வழிகாட்டுவார். சில சமயத்து தீர்வே தெரியல, பிரச்சனையாவே இருக்கு, கண்ணு கட்டி விட்டாம இருக்கணும், நீங்க வா நாம சொல்ல பண்ணுங்க. உள்ளுக்குள்ள ஐடியா சொல்ல ஐடியா இல்ல, சுவாமி கொடுக்கிற கிருப. அது ஐடியான்னு ஒரு பேர் வச்சு நான் யோசிச்சு எனக்கு ஐடியா வந்தது, வர்ற மண்டை வந்து தொலையுமா, என்ன இருக்கு சரக்கு நமக்கு வர்றதுக்கு. அப்படி இருந்தா எல்லாத்துக்கும் வந்துடணும், எல்லா இடத்துலயும் வரணும், எல்லா விஷயத்திலயும் வரணும். சமயத்தை சொல்லுவோம், இங்க இருக்கு வெள்ள வரமாட்டேங்கிறது அப்படின்னு சுவாமி சுவாகத்தம். இங்க இருக்கு வரமாட்டேங்கிறது அவன் சங்கல்பம் பண்ணாதானே வரும், இல்லாட்டையும் வராது அப்படியே அப்படியே சுவாகத்தம். அதனால உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் பெரியவாள்லாம் சேவிக்கிறான். நாங்க திரும்பி சேவிக்கிறது எதுக்குடானா, வயசா இல்ல, பெரிய பாண்டித்யமா சத்தியமா இல்ல, அந்தரியாமியா இருக்க பகவானுக்குதான் அங்க அஞ்சலி. யாரா அந்த காலத்துலாம் இடத்துக்கு யாரா வந்தானா கைகூடி வாங்க வாங்கணும் சுவாகத்தம் அப்படின்னு. பரவாயில்லக்கான அவளுக்குள்ள இருக்க அந்தரியாமி நாராயணன் அதிதி தேவோ பவ. எங்களெல்லாம் ஏன் சேவிக்கிறா, நாங்க சொல்ற கதைக்காகவா, சத்தியமா இல்ல, எங்களுக்குள்ள இருக்க அந்தரியாமி. இந்த பகவான் இவளை ரெண்டு மணி நேரம் பேச வைக்கிறானே, எங்களுக்கு சேவையா, பகவானுக்கான ஒரு நமஸ்காரம். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அருதி என்று. அதனால எப்பொழுதும் அந்த அந்தரியாமி நம்மோடு இருக்கா, நல்லா ஞாபகம் எல்லாம் இழந்துட்டேனே எதுவுமே இல்லைன்னா கூட அவன் உண்டு, உந்தன் நோடு உறவே நமக்கு இங்கு உழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீர் எருளாதே இறைவா நீதாராய் பறையேலோரம் பாவாய். நாங்க வாயில வந்தபடி திட்டினா கூட நீ போமாதேவா, நீ இருக்கப்பா அந்தரியாமி அப்படின்னு சொன்னான். அந்தரியாமி தத்துவம் பாகவதத்துல ரெண்டாவது ஸ்கந்தத்துல விஸ்வரூப தரிசனம் சொல்லிட்டு உடனேயே சொல்றார் அந்தர்யாமி வர்ணன வர்ணிக்கிறார். ரொம்ப அழகா பாகவத திரும்ப 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 காண கிடைக்கிற சுவாமி யாருன்னா அந்தர்யாமி தான். முழுக்க முழுக்க உள்ளுக்குள்ள இருக்க அந்தர்யாமி தான் பரமபதம் ஆகிய வைகுண்டத்துல இருக்காங்க. நல்லா ஞாபகம், பரமபதத்துல இருக்க வைகுண்டனுக்கும் அனந்தபுரம் கோவிலில் இருக்கிற பத்மநாபனுக்கும் நமக்குள்ள இருக்க அந்தர்யாமிக்கும் வித்தியாசமே கிடையாது. கடையில் இருக்க தங்கநகைக்கும் நம்ம மாசு இருக்க தங்கனைக்கும் வித்தியாசம் உண்டா? ரெண்டும் தங்கம் தானே. அதே சில தங்கநகை பூமியில இருக்கு, தங்க பூமியோட அதுவும் தங்கம் தானே. எங்க இருந்தாலும் தங்கம் ஒன்று தான். பத்மநாபன் என்ன பரிசுத்தம்ன்றமோ அதே பரிசுத்தமான சுவாமி நம்ம ஹதயத்துக்குள்ள சதா சர்வதா இருக்கார். என்ன ஞாபகம், சதா சர்வதா, சதா சர்வதா, க்ஷண நேரம் கூட அகலகிறதே கிடையாது, நகர்றதே கிடையாது. உள்ளுவார் உள்ளி செல்லாம். அதனால உங்க சுவாமி உங்ககிட்டதான் இருக்க, யாரும் அதை கொள்ளையடிச்சு போக முடியாது, யாரும் கொள்ளையடிச்சு போக முடியாது. அதனால ஆழ்வார் இருப்பிடம் வைகுந்தம் அப்படின்ட்டு, அவன் இருப்பிடம் வைகுந்தம், அவன் நெஞ்சத்துல இருக்கான நமக்கு இருப்பிடமே வைகுந்தம் அப்படின்னு நிறைய அர்த்தம். அதனால பகவான் உள்ளுவார் உள்ளி செல்லாம் இருக்கான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அடுத்த பாசுரத்துல சுவாமி உன்னோட எங்கேயும் போக மாட்டேன் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்றார். பகவான் கேட்கிறார், என்ன அவர் சொல்றார், அப்படி தண்டமா இருக்கேனே பகவான் ஒதுங்கலான்னு பாக்கலாம். பகவான் அடுத்த படம் போகாதேடா, இந்த குழந்தைகள் எல்லாம் சமயத்துல தப்பு பண்ணிட்டு ஆற்ற விட்டு போறேன் அவனுக்கு எடுத்தா செய்தான் சொல்லு, எனக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் உங்களால என்னால உங்களுக்கு மனசு கஷ்டம் அப்படின்னா சொல்லிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு ஆழ்வா ரங்கநாதன் விட்டு ஒதுங்குறான், சரிப்பா நான் கிளம்புறேன்ப்பா, இவ்வளவு ரூபாய் பண்ணிட்டு அந்த கிருபையை வாங்கிக்கிற அளவுக்கு நான் பக்குவப்படல, நான் நல்லவன் கிடையாது, நான் சமத்து கிடையாது, விடவும் முடியல, ஆனாலும் போகவும் முடியல, இருக்கவும் முடியல, அப்படி ஒரு ஸ்திதியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான பார்த்தார். பகவானுடைய வந்தே போயிடாதேடா அப்படின்னு சொல்ல உடனே அடுத்த பாசனம் சொல்ற, தாவி அன்று உலகம் எல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் சேவியேன் உன்னை எல்லால் சிக்கன செங்கன் மாலே ஆவியே அமுதே என்பான் எந்தாய் பாவியேன் உன்னை எல்லாள் பாவியேன் பாவியேனே, பாவியேன் 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 பாவியேனே இல்ல, பாவியேன் உன்னை எல்லாள் பாவியேன் பாவியேனே. தமிழ் ரொம்ப திக்கான ஒரு மொழி, எல்லாத்துக்கும் ஒத்த காதை வச்சுட்டு ஒத்த பாதை வச்சுட்டு அது அசாத்தியம். ஏன்னா யோசிக்காமல் ரொம்ப கவனமா படிக்கணும், கடம் கடம் எல்லாத்துக்கும் அதே தான். கா இங்கா இது கண்கா அப்படி கங்கான்னு பக்கத்துல காவேரி காவேரி அதே காதான் கங்கா காவேரி இல்லதான் படிக்கணும், அப்படி கங்கா காவேரி படிக்கணும், கங்கா காவேரி அது தமிழுக்கு ஒரு பெரிய அழகு. அதான் பலவீனமும் கூட வச்சுக்கோங்க, நீங்க யாரு பாகவதம் நாராயணியம்னா ராமாயணம்னா தமிழ்கார வாசிக்கிறான்னு அந்த ஸ்வரத்தை வச்சு கண்டுபிடிச்சான் ரைட்டு கிளீனா. எங்கெல்லாம் தா உண்டு அங்க லத்தா வரும், எங்கெல்லாம் தா உண்டு அங்க லத்தா வரும், தர்ம கஷேத்திரே குரு கஷேத்திரேன்னு கிளீனா கண்டு தமிழ்காரா, குரு கஷேத்திரேன்னுட்டானாலே தமிழ்காரா வாசிக்கிறா, குருன்னு சொல்லவே மாட்டா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெரியலப்பா தமிழ்காரா குருக்ஷேத்திரே சொன்னா ஒரு குரு வழியா கத்துக்காடி சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கு, இல்லாட்டி ஒழுங்கா கேட்டு படிச்சிருக்கா, இல்லாட்டி தர்ம கஷேத்திரே குரு கஷேத்திரே சமவேதா எல்லாம்பாடு படும். அது ஒரு அழகு வச்சுக்கோங்களே குழந்தைகள் மழலை மாதிரி, அது ஒரு அழகுதான். தப்பு தப்பா வாசிக்கிற ஒரு அழகுதான், அதுக்காக தப்பா வாசிக்கிறதுனா சரின்னு சொல்ற அர்த்தம் இல்லை, அழகுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை சொல்றேன். அந்த மாதிரி பாவியேன் உன்னை எல்லால் பாவியேன் பாவியேனே, எல்லாரும் பாவியேன் உன்னை எல்லால் பாவியேன் பாவியேனே பாவியேன் பாவியேனே, ஏன்னா பொய்யனே பொய்யனேனே முருகனே முருகனேனே பாவியேன் பாவியேனே அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். பாவியேன் பாவியேனே தாவி அன்று உலகம் எல்லாம் தலைவிழா கொண்ட என்றாய், என்னுடைய தந்தை என்றாய் அப்படின்னா என் தந்தைன்னு அர்த்தம். எப்பேற்பட்டவன் அப்படின்னா அன்று இந்திக்கிறான் மகாபலி எல்லாத்தையும் அபகரிச்சு வச்சுட்டான், இந்திரன் ஒண்ணுமில்லாதவன ஆயிட்டான். ஆனா சுவாமி சொல்றார் போடா அவன் கிட்ட கேளுடா, பிரகலாதனோட பேரண்டா அவட அகம்பாவத்தை அடக்கிறதுக்காக தான்டா எல்லாத்தையும் அபகரிச்சு வச்சிருக்கான், ஏ மகாபலி கொடுத்துடுறா அப்படின்னு கை நீட்டி என்னன்னா கொடுத்துருவான்டா. உடனே இந்திரன் சொன்னான், சார் 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 நான் போய் மகாபலி இடத்த கையேன்றதா, ஏற்கனவே எனக்கு மனசுல இன்னொரு வருத்தம் இருக்கு, என்னடா வருத்தம்னா திருப்பார் கடலை கடையத்துக்கு அவனோட ஒப்பந்தம் போட்டு சொன்னீங்க. இந்த ஏன் ரேஞ்ச் என்ன, அவன் ரேஞ்ச் என்ன, இவனுக்கு ரேஞ்சே கிடையாது. ஏன் ஸ்டேட்டஸ் என்ன, அவன் ஸ்டேட்டஸ் என்ன, நான் தேவன், அவன் அசுரன். அது தேவாதி தேவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. நம்மள மாதிரி வாழ்க்கை சொன்னாலும் சரி, சரிவர் இவர் அப்படின்னு ஒத்துட்டு போயிடுவோம். நாங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், அதுவும் ஏதோ பாவப்பட்ட நாலு பேரை கூப்பிட்டு ஆஹா இந்திரன் வந்து தன்னை பத்தி சொன்னா அப்படின்னா சரி சரி போல இருக்கு அப்படின்னு ஒத்துருவோம். நம்ம விஷயம் தெரிஞ்சவாள்லாம் சரியா வேத மந்திரங்கள்ல இந்திரன் பத்தி எல்லாம் சொல்லும் பொழுதுலாம் பெரியவாள்லாம் சுவாமி நினைச்சிருவான், பரமேஸ்வரனையோ இல்லாட்டி நாராயணன், இவனை நினைச்சா வம்பு. சில சமயங்கள்ல மட்டும் அதை அபிசு கொடுக்குற சமயத்துல மட்டும் போனா போடுறது இந்திராயிரம் நம்ம அப்படின்னு அவன் மட்டும்தான் இந்திரனுக்கு மரியாதை போனா போடுறது. ஏன்னா சுவாமி ஒரு மரியாதை கொடுத்து வச்சிருக்காருன்னு ஒரு விஷயம் சமயத்தான். அவங்க தெரியும் மந்திரிகள்லாம் அட்டகாசம் பண்ணுவான், உலகத்துக்கே தெரியும் அவன் மேல கேஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அவள் செக்யூரிட்டியா போயிருக்கா அப்படிப்பான், எஸ் தா அப்படின்னு சொல்லிட்டு போறோம். படுவாடின்னு மனசு உண்டு பெருசா அவனுக்கு மரியாதை, அந்த போஸ்டுக்கு ஒரு மரியாதை. அந்த மாதிரி இந்திரா இடம் நம்ம அப்படின்னா இந்த போஸ்டுக்கு ஒரு மரியாதை. இந்திரன் உள்ளிட்ட எல்லா தேவர்களாகவும் போஸ்ட் பதவி முறையாசரும் நீங்க கூட இந்திரன் ஆகலாம். நம்ம பாமியாக ஊர்வாசி டான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டு பகவான் காலையும் வரலாம். அதுக்கப்புறம் மகாபலியோட ஒப்பந்தம் வச்சுட்டு திருப்பாக்கடலையும் கரையலாம். இதெல்லாம் உண்டு, அது உங்க ஆசையை கொடுத்துரு. ஆனா வேண்டாம் நான் திருவேன் இழுத்துட்டு வந்துடும். அதனாலதான் ஆச்சரியம். அதனால இவர் சொல்ற அன்னைக்கு பகவான் தேனேன்னு ஒரு மூணடி நலம் கேட்கறதுக்காக வாமன வேஷம் போட்டுன்னு வந்துட்டான். வாமன வேஷம் போட்டுன்னா ஸ்வயம் தேசோ ரூபியா வரானா, பிரம்ம சம்ஸ்காரம் பண்ணிட்டு பிரம்மமே வருது. பிரம்மத்துக்கு ஒரு பிரம்மோபதேசம், என்ன பாக்கியம். பகவான் தாத்தான காயத்ரி, என்ன காயத்ரி ஸ்வரூபம். இந்த காயத்ரி சொன்னா நன்னா இருக்கு நன்னா இருக்கு நன்னா இருக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு. காயம் தந்திராயேதி காயத்ரின்றார். காபாகரவே பகவானுக்கு கஷ்டப்பட்டாதான் காப்பாத்திரவாது தெரியும். அப்படின்னா காயத்ரியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிராமண வேஷம். அதுக்கப்புறம் திரும்பி பிராமணனா வரவே இல்லை சுமர் சுவாமி, அதோட போதுண்டா அப்பா அப்படின்னு ஆயிட்டார். இந்த பிராமண வேஷம் அதனால பிராமணாக்கு அவ்வளவு சம்ஸ்காரம் இருக்கு. நீ சுவாமி சொல்லிட்டு இருந்தா மரியாதை பேசும்போது கேட்டேன்னு தலை சிந்தி ஒரு பதினாலு சம்ஸ்காரம் விடவே படாது. அது இல்லாம நிறைய சம்ஸ்காரம் இருக்குன்னு பதினாலு சம்ஸ்காரம் பண்றதே பெரும்பாடா இருக்கு. அது எப்ப பண்ணணும் பெரிய சத்தியாயிருக்கு. பதினாலு சம்ஸ்காரத்தை இந்த சம்ஸ்காரம் இந்த வயசா, இதுக்கு முன்னாடி வயசா, பின்னாடி வயசா, இந்த மூணு வயசு நாலு வயசு இன்னைக்கு எங்க ரெண்டு பேர்ல பட்ட பாடு எங்க ரெண்டு பேரு தான் தெரியும். வெளிக்கூட இருந்து கேட்ட வாழ்க்கை தெரியும். மூணு முடிஞ்சது அவர் சொல்றாரு, இல்ல மூணு ஆரம்பிக்கிறது நாட்டில் சந்து போனேன். பகவான் ஏண்டா திரும்பி பிராமணா வர்ற சம்ஸ்காரம் அப்படிதான் வேண்டான்னு தான் வரல சுவாமி. சத்தியம் அத்தனை சம்ஸ்காரம் இருக்கு, கொட்டி கிடக்கு. அது தெரிஞ்சாலே பிராமணா இல்லாம் சரியா. அஸ்வமேதயாகம்னு உண்டு, அஸ்வமேதயாகம் நூறு தடவை பண்ணியாச்சுன்னா இந்திர பதவி கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்றது. அவளுக்கு அந்த போஸ்டுக்கு ரைட் வந்துடும். கௌதமர் அந்த மாதிரி சொல்லிட்டார், 99 தடவை சொல்லிட்டார், 100 தடவை சொல்லிட்டாருன்னா அவருக்கு இந்திர பதவி கிடைக்குன்ற சமயத்துலதான் இவன் கௌதமர் வேஷம் போட்டு வந்து அகல்யாவோட கூடி, அது அகல்யாவோட பொருள் அகல்யாவோட நிழலோட கற்பனையில தான் எல்லாம் கூடுறான். அதுக்கு இவர் கோபப்பட்டு சாபம் கொடுத்தாரா, இவருக்கு இந்திர பதவி கிடைக்காம போயிடும். எல்லாம் கணக்கு பண்ணி தான் வருவாங்க. ரொம்ப நல்லா வச்சுக்கோங்களேன், அடுத்தவா குடிய கிடைக்கிறது அவனை போல நல்லா லோகத்தை கிடையவே கிடையாது. உத்தமமான இந்திரர்களும் உண்டு. மகாபலியே ஒரு முகூர்த்த காலம் இந்திரனா இருந்தான் உண்டு. இந்திரனா ஒரே இந்திரன் கிடையாது, நிறைய இந்திரன் உண்டு. போஸ்ட் நம்ம எம்எல்ஏ எம்பி மாதிரி அது ஒரு போஸ்ட், அவ்வளவுதான். பெரிய போஸ்ட் கிடையாது, போனா போறது எம்பி வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல பெருசா ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி அவன் அவன்கிட்ட போய் கேளுனா கேட்க மாட்டேனா, சுவாமி அழகா வந்துட்டார், பிராமணனா மாறிட்டார், பிரம்மோபதேசம் வாங்கிட்டார், காயத்ரி மந்திரம் வாங்கிட்டாச்சா, ஜிவிச்சுட்டே அழகா வரேன் கூட சுவாமி சொல்லிட்டு இருந்தார். இந்த பிரம்மயஜ்ஞ மந்திரங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தார். ஆச்சரியமா பகவான் எல்லாத்தையும் ஜெபிச்சு அப்படியே வரானா, மகாபலி சக்கரவர்த்தி தேடிட்டு வரான். இந்த லோகம் முழுக்கவே அவனோடதுதான். அவன் இவனிடத்துல மூணடி நிலம் வாங்குறேன்னு வரான். அநியாயம் இந்த கடனை கொடுத்தவா கடன் வாங்குறது, அவன் வீட்டு வாசல போய் நிற்பாள் அந்த கொடுமை. கடன் வாங்கிட்ட நல்லதா, கடன் கொடுத்தேன் வீட்டு வாசல்ல வந்து ஐயா இந்த ஐயா கடனுக்கு வாங்கினேன் கொடுத்தேன் கொடுக்கணும். இந்த காலத்துல என்னடா, கடன் கொடுத்தவா கடன் வாங்கினவா வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறா போல அன்னைக்கே சுவாமிக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் தான் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணிருக்கா, அதனால மகாபலி வீட்டு வாசல்ல போய் நிக்கிறானா. அவனும் எல்லா தலைனுடா சுவாமி வாங்கிக்கிறேன்னு அப்பதர சுக்கராச்சாரிய வேற தராதேன்னு வேற சொல்றா. அவருக்கு அந்த வேற ஒரு குத்து குத்தி உமாச்சு கண்ண குத்திடுச்சு பாவம். உமாச்சு அழகா கண்ண வேற குத்தி, அதுக்கப்புறம் ஜலத்தை வளர்க்க அழகா வாங்கினா பிடிபிடி பிடிக்கிடுன்னு சுவாமி வளர்ந்துச்சான். இந்த கதை தெரிஞ்சுக்கிட்டுதான். இதுல புரியாத ஒரு ரகசியம் உண்டு. சரியா இந்திரலோகம் வரைக்கும் தான் மகாபலி அபகரிச்சான். எல்லா லோகமும் அவன் காலத்தையே போல அவன் அவனு எல்லாத்தையும் சத்தியலோகம் எல்லாம் பிரம்மா கண்ட்ரோல்ல தான் இருந்தது. கைலாயம் உட்பட இந்திரலோகம் வரைக்கும் தான் மகாபலி அபகரிச்சு வச்சிருந்தான். ஆனா சுவாமி வளர்ந்தானா காலை திருக்கா எங்கடானா பிரம்மலோகம் வரைக்கும் கால் போயிடுறான். ரொம்ப தப்பு இல்லையா? கால் நீல சுவாமி ரொம்ப நீளம். இவ்வளவுதான், இந்திரலோகம் வரைக்கும் போனாலே போதும். ஏன்னா இந்திரலோகம் வரைக்கும் தான் அபகரிச்சிருக்கான், அதை வரைக்கும் மீட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான். ஆனா சுவாமிக்கு சந்தோஷம் தாங்களையும் கால் பேர போயிட்டே இருந்துதான் சத்தியலோகம் வரைக்கும் போயிடுச்சான். ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டான், இன்னும் கொஞ்சம் தானே ஒரு படி ஒரு மேல இருப்போம். ரொம்ப பிடிச்சவா வேண்டப்பட்டவா அப்படின்னா அவள் ஊருக்கு போயிட்டோம்னா எத்தனை முக்கியமான வேலை இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்து அவங்களை பார்க்காம போகப்படாதோன்னு அதனால வந்தேன். ஒரு எட்டு பார்த்து வேற காஃபி டீ டிஃபன் ஒன்றும் வேண்டாம், இதோ ஃபிளைட்டுக்கு ஓடிட்டு இருக்கேன், ட்ரெயினுக்கு ஓடிட்டு இருக்கேன், உங்களை பார்த்துட்டு போனோம்னு ஆசையில வந்த மாதிரி சுவாமியோட திருவடி பகவான் இப்படி இந்திரலோகம் வரைக்கும் தூக்கினாராம். திருவடி சொல்லித்தான் சுவாமி இதெல்லாம் நம்மளே தியானம் அப்படி மேல போலாம், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். சுவாமி கிட்ட எங்க நீ போயிட்டே இருக்க, சுவாமியுடைய வசத்தை தாண்டி போயிட்டு இருக்கான். சர்வஜன் அவன் சொன்னா லோகமே கேட்கும், ஆனா இந்த திருவடிக்கு அத்தனை ஒரு கிருப்பையா சத்தியலோகம் வரைக்கும் போயிருக்கான். அவரால்தான் நிகமாந்த மகாதேசிக சுவாமி காருண்யம் வேண்டாம் பாதுகை காருண்யமே போகுதுன்னு சார் பாதுகா சகஸ்திரம். ஏன்னா சமயத்தை சொல்லுவேன் கால் தானா போகிறது அப்படின்னு சமயத்தை நம்ம சொல்லுவோம். எங்கேயா போனா அந்த பக்கம் போனாலே கால் தானா திரும்பறது அப்படின்னு, கால் நிக்க மாட்டேங்கிறதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி சுவாமியுடைய பாதத்துக்கு காருண்யம் ரொம்ப ஜாஸ்தியா போகிறதா, அதை விட இந்த பாதுகை ஏண்டா சமயத்தை செருப்பு முடிவு பண்ண எந்த திருவழியா போகலாம் அப்படின்னு. இந்த பக்கம் கல்லுகள்லாம் இருக்கு, அந்த ரோட்ல போகலாம், செருப்பு முடிவு பண்ணும் போட்டுட்டு இருக்க, கால் முடிவு பண்ணல. செருப்பு போடுறதே கால் குத்தாம இருக்கணும், கால் கஷ்டப்படாம இருக்கணும் தான். ஆனா சமயத்துல செருப்பு தீர்மானம் பண்ண சீச்சி இந்த ரோடு ஒரே அழுக்கா இருக்கு, சேரா இருக்கு, என்னடாமா செருப்புலதான் சேர் வரப்போறது. அப்ப கூட இந்த செருப்பு தன் மேல சேர் வரப்படாது, ஒரு 2 கிலோமீட்டர் சுத்த விடுறதும் அது போல பாதுகை அவ்வளவு அழகா பக்தாளுக்கு கிருப பண்றதான். அந்த மாதிரி சுவாமியோட வசத்துல இல்லாம இந்த திருவடி சத்தியலோகம் வரைக்கும் போச்சான். அதனாலதான் பிரம்மதேவர் பகவானோட திருவடி இறங்க சுவாமி அல்லவா, சுவாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணும். அதோ இவ்வளவு கிருப பண்ணி உங்களுடைய திருவடி இவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு சுவாமிக்கு போய் தேங்க்ஸ் சொல்லணும். சுவாமிக்கு தேங்க்ஸே கிடையாது, என்னடா அந்த திருவடிக்கு தேங்க்ஸ், தேங்க்யூ என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கியே. ஆனா திருவடி பார்த்துட்டே இருக்கான், கிரபத்தாலும் வந்து நீ சரவந்தால் சரணில்லை அப்படின்னு வந்து விடவா திருப்பார்க்கல காலில் வந்து விழுந்தனே. யாரும் முதல்ல பாக்கறான், சுவாமியோட திருவடி தான் முதல்ல பாக்கறான். அதனாலதான் எல்லாம் 14 சுத்தி வந்து திருவடி பக்கம் முட்டு முட்டு முட்டிக்கலாம், பாத்துக்கோ நீ பாரு நீ பாரு, அவர் பார்க்க மாட்டேங்க, உத்தரத்தை பாக்கிற நீயாவது பாரு, அவர் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறார், ஏ திருவடி நீயாவது பாரு. அதனால ஆஞ்சநேயருக்கு முட்டிக்கலாம், ஏன்னா சிறிய திருவடி ராமன் தான் பார்க்க மாட்டேங்க, நீயாவது பாரு. கருடாழ்வார்கிட்ட போய் முட்டிக்கணும், ஏன்னா நான் நீ பெரிய திருவடி, இந்த பெரிய திருவடியும் சிறிய திருவடி கிருப நான் சுவாமி தேவை விஷயம் அவருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ கிருப பண்ணியே ஆக வேண்டிய நிர்பந்தம் வந்து, அதனால ஏ திருவடியே நீ கிருப பண்ணு. தாவி என்று உலகம் எல்லாம் ஒரு தாவலுக்கு இவ்வளவு சொல்ல வேண்டிய ஆழ்வார் இப்படிதான் அனுபவிக்கிறார். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஆழ்வாருடைய அனுபவம் எவ்வளவு வசதியா போறதுபா. தாவி என்று உலகம் எல்லாம் தலைவிதா கொண்ட எந்தார் எல்லாருமே திருவடியை பதிச்சார் சொல்லிட்டு வந்திருக்கப்படாதான்? சுவாமிக்கு பயமா, சம்சாரிகள் நீ யாரு என் தலையில கால் இருக்கிறன்னு சுவாமியோட எதிரம்பு கோர்த்து நிற்பார். சுவாமியே வரேன்னாலும் எங்களுக்கு வசதி இருக்குமோ சொன்னா வந்தா போதும், கண்ட நேரத்துக்கெல்லாம் வரப்படாது. ஒரு நியாயம் இல்லை, ஒரு தர்மம் இல்லைன்னு சுவாமி வரைக்கும் எவன் தர்ம ரட்சகனோ அவன்கிட்டயே தர்மத்தை பேசுற ஒரு கூட்டம் நம்ம நம்மளே சொன்னோம். இருந்தாலும் பத்மநாபுரம் 1.5 லட்சம் கோடியை காட்டிருக்க வேண்டாம், யார் யாருக்கு சொல்றது, கொஞ்சமா நியாயம் வேண்டாம். நமக்கு 1 கோடியே தெரியாது, அவன் 1.5 லட்சம் கோடி வச்சிருக்கா, அட்லீஸ்ட் ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரனுக்கு சொன்னா நியாயம். என்னப்பா இதெல்லாம் போய் வெளில சொல்லிட்டு இருக்க, இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வராதா, கொள்ளையடிச்சு வரலாம், அவன் ரேஞ்சில் இருக்க யாராவது சொன்னா பரவாயில்ல. 1.5 லட்சம் கோடி உடைய சுவாமிகிட்ட இருந்தாலும் பத்மநாபர்கள் காட்டி கொடுத்திருக்க வேண்டாம். யார் யாருக்கு சொல்றது, வ்யவஸ்தை இல்லையா, தெரியவா சொல்ற வ்யவஸ்தை வேண்டாமா. ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு கொசு சாக்கில விருன்னு கிளம்பித்தான். ஒருத்தர் கேட்டாரா எங்க போறாய் அப்படின்னா, இல்ல இன்னைக்கு எங்க ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் எதுக்கு போறோம், யார் உங்க ராஜா அண்ணா கருடாழ்வார்னு தான், கருடன் எப்படி உங்க ராஜா, அவரும் பறக்கிறேன் நானும் பறக்கிறேன், அவர் ரேஞ்சு நீ சாக்கிற ரேஞ்ச் பறக்கிற சுவாமி எதுக்கு அவர் முழுக்க பறந்துட்டு இருக்கான், பறக்கிற ஒரு காரணத்தால எங்க கோஷ்டி அப்படின்றான். அந்த மாதிரி அங்கதான் இருக்கு. இந்த சுவாமி சொல்லாம வந்து சின்னதா வந்துடு, அப்புறம் பெருசா வளர்ந்தாரு. ஏண்டாமா அப்பதான் எல்லாரும் என்ன என்னன்னு யோசிக்கிற மாதிரி அளந்துள்ளாம. அப்பாடா எல்லா துறையிலும் கால் வச்சுட்டு சந்தோஷமா புழு பூச்சி முதற்கொண்டு சாக்கடை ஜலத்திலேருந்து எல்லா ஜலங்களையும் தலையை வச்சு அத்தனை பேர் தலையிலையும் கால் வச்சு போனா போறது சத்தியலோகம் வரைக்கும் காலை கொண்டு போயிட்டாராம். இந்த உட்பட எல்லா லோகத்தையும் வளர்ந்துட்டாரு. இதுக்கு அழக்கல நீ யார் அழுதா, யார் அழுதா, யார் கேட்டா, யாருனே கேட்கல. யார் யாரோ ஒரு அஞ்சாறு பேர் கவசம் பண்ணிட்டு இருந்தா பூமியில சுவாமி உடைய திருப்படி மேல படாதா சமயத்த கோவில் அந்த சடாரி சாதிக்கிறது உண்டு. அதெல்லாம் பத்மநாப பண்ண அழகாத்தான் இருக்கும். பணவாட்டிங்கிறது கொஞ்சம் ஐயங்கார் பெருமாள் ஆனா தேவல், ஆனாலும் வேண்டாம். ஆனா தேவல ஆனாலும் வேண்டாம். ஏன் ஐயங்கார்னாலே பத்மநாபருக்கு தொடர்ச்சி நேரம் அண்ணிலே நிதி வரைக்கும். முதல்ல ஐயங்கார் ராமானுஜ ஐயங்கார் அண்ணிலே நிதி வரைக்கும். ஐயங்கார்னா பத்மநாபருக்கு பிரச்சனையோ நமக்கு பிரச்சனையோ அது ஐயங்கார்களே சொல்லுவோம். அதுதான் விசேஷம். இது வேற யாராவது சொன்னா தேவர ஐயங்கார் தான் உட்காந்து ஐயங்காரில பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன பண்ண முடியும்? திருவனந்தபுரத்துடைய மகாத்மியம் ஒன்னு சொல்றதுக்கு இல்ல. அந்த சடாரியை கொண்டு வந்து சாதிக்கிறோம். அப்ப எல்லாரும் பாக்கலாம். அப்படி இப்படி அங்கங்க பாக்கணும். தலை கூட சாய்க்க மாட்டான், தலை சாய்க்கவே மாட்டான். தலை நிமித்த நின்று இருப்பான். பட்டரா கொண்டு வந்து தலைமையில கொண்டு வந்து சடாரி வைப்பான். கைகூப்பி அப்போ பிரபுவோட திருவடி என் தலைமையில வரவேன்னு உடம்பு வணங்குறது இல்ல, தலை வணங்குறது இல்ல. சுவாமி அதனால பார்த்தா சொல்லிட்டு எல்லாம் வந்தவன் தலை காட்ட மாட்டான்னு சொல்லிட்டு தலையை காட்டாம ஓடி வேலை போயிடுவாளோ. யாரா வரேன் அப்படின்னு அடதா வரையலா நான் வெளில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வாசல இருந்துட்டே வெளில போயிட்டு இருக்கேன்னு. அதனால சுவாமி பார்த்தா சம்சாரிகள் நம்பறதுக்கே இல்லை. அனுகிரகத்தை தட்டி கழிக்கிறத சம்சாரிகளுக்கு சமான சம்சாரிகள் தான். சொல்லவே படாது திடீர்னு வந்துட்டாரா கடகடன் வளர்ந்துட்டாரா எல்லாத்தையும் அளந்துட்டாரா ஒண்ணு விடாம பாக்கி இல்லா படிக்கு தாவி அஞ்சு உலகம் எல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய். உலகத்துல வாசி என்ன வேறுபாடு இல்லாமல் பாரபட்சம் இல்லாம எல்லா தலையிலையும் கால் வச்சு அளந்தியே தான் ஆண்டாளுக்கு தாங்க அஞ்சு உலகம் அளந்தாய் அடிபோட்டி என்ன திருவடிக்காது ஆண்டாளுக்கு அப்ப அளந்து வருத்தும். நம்ம சாதாரணமா கொஞ்சம் கல்லு முள்ளு குஞ்சினால வருத்தம். உலகத்துல எத்தான முள்ளு செடியெல்லாம் இருக்கு, கள்ளி செடியெல்லாம் இருக்கு, சமுத்திர கிரமெல்லாம் இருக்கு. இத்தனை மேலையும் சுவாமி கால் வச்சாரு. எவ்வளவு அசிங்கங்கள் அமேத்தியங்கள் இருக்கு, சாக்கரசனம் எல்லாம் இருக்கு. இத்தனை மேலையும் சுவாமி அப்படி திருவடி வச்சுட்டாரு. ஒத்த கால பேலன்ஸ் பண்ணி ஒத்த கால அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போய் இதெல்லாம் கூட இந்திரலோகத்தில வேற அளக்க ரொம்ப மோசமான ஒரு இடம். அதெல்லாம் வேற அளந்துட்டு போயிட்டிருக்கேன். எனக்கு ஜீரணமே ஆகல இனி வரைக்கும். இதனால இந்திரலோகத்தை சுவாமி அளந்துட்டு மாட்டாங்க அபிப்பிராயம். நான் என்ன சொல்றேன் அவரை அளந்துட்டார். அந்த மாதிரி எல்லாத்தையும் வாசியரே அளந்துட்டாரு. அந்த சமயத்தை அசுர பெயர்களும் நிறைய பேர் இருக்கா, மகாபலி உள்பட நிறைய அசுர பெயர்கள் இருக்கா. எல்லாரும் அப்பயே சுவாமிய வெட்டுவேன் குத்துவேன் கிளம்புறாளாம். அவ தலைமையிலும் காலம் நிற்கிறாளாம். அதுதானே கிருப. அவளை நசுக்கு நசுக்கு இல்லன்னு கிள்ளி போட வேண்டாமானா அவ தலைமையிலும் கால் நிற்கிறாளாம். அவள் நன்னா தான் இருக்கு. இருந்தாலும் என் தலைமையில எப்படி கால் நிற்கலாம் அப்படின்னு கிளம்புறாளாம். இவா கிளம்ப கிளம்ப தலைமையில கால் வச்சுட்டு இருக்காள். தாவி என்று உலகம் எல்லாம் தலைவிழா கொண்ட எந்த அப்படிப்பட்ட கருணாசாகரன் உன்னை போய் சேவிக்காம வேற யாரப்பா போய் சேவிக்க முடியும்? சேவி ஏன் உன்னை எல்லா சிக்கன செங்கன்மாலே சிக்கன சடக்கணும். எங்க போய் யாரும் சேவிக்கிறது சொல்லு பாக்கலாம். என்ன தெரியறது? வேதம் சீன ப்ரூவ் பண்ணி காட்டுறது, பாகவதம் ராமாயணம் தெள்ள தெளிவா சொல்றது. சேவி ஏன் உன்னை எல்லா வேற யார போய் சேவிக்க முடியும்? வேற யாரிடத்துல போய் நிக்க முடியும்? பெரியாழ்வார் சொல்ற உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையே என்ற உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டு பக்கத்துக்கு மண்டபம் யாராவது சம்பளம் வாங்குவாளா உதப்பா? அந்த மாதிரி உனக்கு கைங்கரியம் பண்ற, அப்ப நீதானே கிருபை பண்ணணும். சேரி உன்னத்தவர் அவர் யார சேவிக்க முடியும்? பகவானே சொல்லமா ஏகம் சரணம் ரஜ, என்னையும் சரணனை சொல்லு, என் ஒருவனை மட்டுமே. மாம் ஏகம் சரணம் ரஜ. பத்மநாபரை பார்த்தாலே தெரியல இவர் ஒருத்தர் சரணாகதி பண்ணா போதும்னு தெரியறது இல்லையா. இந்த 30 முக்கோடி தேவர்களையும் எல்லாத்தையும் அப்படி சேர்த்து பத்மநாபர்கள் அடைச்சா கூட அப்புறம் கூட இன்னும் ஒரு 56,00,000 கோடி தேவர்களை உள்ள கொண்டு வைக்கலாம். அவ்வளவு இடம் இருக்கா பத்மநாபர்களுக்கு. மற்ற தேவர்களை எடுத்துக்கிட்டு எல்லாரையும் சரட்டி ஒரு உருண்டையா பண்ணி வாயில போட்டுடலாம். கிருஷ்ணன் காட்டுறானு அத்தனை லோகங்களையும் காட்டுறான். 7, 14 லோகத்தையும் காட்டி எல்லாத்தையும் காட்டி அம்மா நீ என்னமோ என்ன நடிச்சிருக்கா, மண்ணை சாப்பிட்ட மண்ணை சாப்பிட்ட தப்பு. கஷ்டம் பொய்ய சொல்ல உண்மையான்தான் சொன்னாகம் பக்ஷிதவான் அம்ப, நான் சாப்பிடவே இல்லம்மா. அம்மா கிட்ட மண்ணை சாப்பிட்ட மண்ணு இல்லம்மா, எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்டுருக்கேன். மண் மட்டும் இல்லம்மா, சமயத்தை சொல்லுவோம் நல்லா சாப்பிட்டா என்ன ஒண்ணுமே சாப்பிடு, நிறைய சாப்பிட்டேன். எத்தனை இட்லி சாப்பிட்டா? இட்லி மட்டும் இல்லை, இட்லி நாலு தான் சாப்பிட்டேன். ஏன்டா அப்படின்னா தோசை ஒரு எட்டு சாப்பிட்டேன், பூரி ஒரு ரெண்டு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு காஃபி சாப்பிட்டேன். ஏகாதசி விரதம் சொல்லியாகணும், ஏகாதசி ஒன்னும் சாப்பிடல, ஒன்னும் சாப்பிடலேன்னு. அப்புறம் ரெண்டே ரெண்டு பழம் சாப்பிட்டேன், ரெண்டே ரெண்டு பழம் தான், காத்தால ரெண்டு பழம் சாப்பிட்டேன். மத்தியானத்திலோடு உப்புமா செஞ்சு சாப்பிட்டேன். ராத்திரினா ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் இல்ல லோட்டா, தஞ்சாவூர் லோட்டா, ஒரு டம்ளர் பால், அப்புறம் ரெண்டு பழம். அப்ப ஒண்ணுமே சாப்பிடலன்றது எவ்வளவு புரிய வரோம், இத்தனையும் சாப்பிட்டுருக்கும், ஆனால் ஒண்ணு மட்டும் சாப்பிடல. அந்த மாதிரி பகவான் நான் மண்ணு மட்டும் சாப்பிடலாம், எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கேமா அப்படின்னு உலக வாய்க்குள்ள எல்லாத்தையும் நான் இத்தனூண்டு வாய்க்குள்ள சமஸ்த லோகங்கள் சமஸ்த ஜீவராசிகள் சமஸ்த தேவர்கள் அடங்குவான்னா சேவியேன் உன்னை எல்லா. அரே ஒரு நாள் இவனை சேவிச்சுட்டோம்னா அத்தனை பேரும் சேவிச்ச மாதிரி கிடைக்குதான். அப்ப அத்தனை பேரும் சேவிச்சா இவனுக்கோ அப்படின்னா பகவான் சொல்றான், எங்க போய் சேவிச்சாலும் கிடைச்சி எங்கால தான் வந்து விழுந்து ஆகணும். பகவான் ரொம்ப அழகா கீதையில சொல்றான், பல ஜென்மாசான் அடிச்சுட்டு பகு நாம் ஜென்ம நாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. எங்கெங்கயோ விழுந்து 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 கிடைச்சி அடடா, இவன் காலில் விழுந்தா இத்தனை பேர் காலையும் விழுந்து சமானமா இருக்கே. பகுனாம் ஜென்ம நாமந்தே, பல ஜென்மா சவுண்ட் அடிச்ச பிறகுதான் இவன் ஒருத்தன் இவன் காலில் விழுந்தா போதும் ஒரு புத்தி வரலாம். சேரி ஏன் உன்னை எல்லால் சிக்கன சிங்கன் மாலே. இந்த கண்ணு அவ்வளவு சமந்திருக்கான், ஏன்னா காருண்யத்தினாலே சிறந்த கண்ணு. எதிராக காருண்ய சமயத்துல குழந்தைக்கு உடம்பு முடியாம போயிருக்கும், அம்மா ராத்திரி தான் முடிச்சுட்டு வரணும், அதுக்காக கண்ணு சிறந்து கிடக்கும். என்னமா கண்ணு சமந்திருக்க, இல்ல ராத்திரி குழந்தைக்கு உடம்பு முடியல, என்ன அழுது அழுல தூங்கிடுத்து, ஒருவேளை எழுந்து அழுமோ தூக்கம் கெட்டு போயிடுமோ சமப்படுமோ அப்படின்னு நினைச்சு உட்காந்துருந்தேன், அதனாலே தூங்கலை, அதனாலே கண் சிவந்தது. அந்த மாதிரி பத்மநாபர் கண் சிவந்து கிடக்கான், தூங்குறதுனாலே இல்ல, ரொம்ப தூங்கினதுனாலே இல்ல, நம்மள நினைச்சு நினைச்சு தூங்காம இருக்கிறதுனால சிவந்த கண்கள், கருணை வழியும்படியான கண்கள். செங்கன் மாலே சேவியே உன்னை எல்லால், அந்த செங்கன்னு தான் சுவாமிக்கு அடையாளமா. எப்படானா வராகமூர்த்தி இறங்கியா குதிச்சாச்சு, ஜம்மனு பிரம்மதேவனுடைய மூக்கிலேருந்து குதிச்சாராம் சுவாமி. எல்லாரும் பயந்துட்டா, யாரோ ஒரு அசுரனோ அப்படின்னு நினைச்சுட்டாளாம். அசுரன்னு நினைச்சாளா, இவருடைய கர்கர் சப்தம், இவருடைய சரீரம், இந்த ரூபத்தெல்லாம் பார்த்தா ஒன்னும் டிசைட் பண்ண முடியலையா, ஒரே கன்ஃபியூஷன் வந்துருதா. சில பேர் இது யாருன்றாளா, சில பேர் அசுரன்றாளா, சில பேர் தேவன் ஆளா. அப்ப ரிஷிகள் சொன்னா இவன் தேவாதி தேவன். எப்படின்னா செங்கன்மால் புண்டரீகாக்ஷன், புண்டரீகாக்ஷன் அவன் மட்டும்தானே, அந்த கண்கள்ல கருணை கொட்டுறது பாருங்க. அச்சோ பிரம்மாதேவர் துடிக்கிறாரே, சுவாமி மும்முனை இடம் கேட்டுட்டானே, இடம் இல்லாம அவன் என்ன பண்ணுவான், ரிஷிகள் எல்லாம் கஷ்டப்படுறாளே, இரண்டு கட்சிக்கு படுத்துறானே, அது இரண்டு கட்சி வீணா போயிட்டுருக்கானே, இரண்டு கட்சி வீணா போயிட்டுருக்கானே, தூங்காம முடிச்சுட்டு இருக்கான். அதனால சிறந்த கண்கள் அக்கிரமமா இல்ல, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாச்சு. இருந்தாலும் அவனுக்கு ஒரு மரண தண்டனை விதிச்சுட்டா அங்க ஜெயில இருக்க வாழ்க்கையே மனசு ஒரு மாதிரி இருக்கும். அவன் நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுப்பான், அப்ப அவனோட கடைசி ஆசை அண்ணன் அக்கிரமத்துக்கு தானே கொடுத்தாரு, கடைசி ஆசை கொஞ்சம் ஜாஸ்தியா இல்ல. அந்த மாதிரி இந்த கடைசி ஆசை இருக்கிற மேல ஒரு இவனுக்கு ஒரு காரணம், இவனுக்கு ஒரு மனுஷன், நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான், ஒழுங்கா இருந்திருக்கலாம். என்னமோ சொல்றோம், மக்கே ஒரு ஓரத்துல ஈரம் இருக்கோம்னா கருணா சாகரம் ஈரத்தை தவிர ஹிருதயத்தை ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு அப்ப கண்ணு அவ்வளவு சிறந்திருக்கான். சேவி ஏன் உன்னை எல்லால் செங்கன் மாலே, வேற யாரப்பா சேவித்தேன், இப்படி கருணையை கொட்டும்படியான பரிபூர்ண வஸ்துவா இருக்கிற உன்னை விட்டுட்டு சேவிக்க முடியுமா? இரண்டிகசிவு பிடிச்சிட்டு இருக்காராம் சுவாமி காருண்யத்தோட பாக்குற இரண்டிகசிவு. இரண்டிகசிவு என்னடா கொல பண்ணு போய் ஜாலியா பாக்குறாரு பகவான், சந்தோஷம் அப்பாரு இனிமே சப்பே பண்ணமாங்க, இனிமேல் அவசாரம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, கிழிச்சுட்டானே உடம்ப. அப்ப கூட கண்கள்ல ஒரு காருண்யம், அதனால சரி ஏன் உன்னை எல்லால் சிக்கன செங்கன்மால். அரை யார் காலில் போய் நான் விழுவேன், விழுந்தாலும் பிரயோஜனம் உண்டா? இல்லையே, திரௌபதி எல்லா காலையும் தானே விழுந்தா, கடைசியில கோவிந்தா புண்டரீகாஷ திரௌபதி கதறி கதறி அழறா. பகவான் பகவான பார்க்கும்போதுனா அழறா, பகவான் கேட்கிறான் ஏண்டி அழறாயின்னா, இல்ல கிருஷ்ணா அன்னைக்கு அத்தனை பேர்ட்ட கதறின யாருமே வரலையே கிருஷ்ணா, அதான் நீ கூப்பிட்டு நான் வந்தேன், அதுக்குதான் இன்னும் கதறல் ஜாஸ்தியாயிருக்கு, நான் கூப்பிட்டே வந்துடியே. அவ வரலேன்ற கதறல விட நான் கோவிந்தா புண்டரீகாட்சம் கூப்பிட்ட உடனே வந்துட்டே, அதுதான் எனக்கு இன்னும் தாங்கலடா கிருஷ்ணா, எனக்கு இன்னும் அது தாங்கல, திரௌபதி கதற என்னால முடியலடா. அவ்வளவு நேரம் உன்னை நினைக்க கூட இல்லை, உன்னை கூப்பிட கூட இல்லை, நீ வாடான்னு கேட்க கூட இல்லை, நீ வரமாட்டியான கெஞ்ச கூட இல்லை. கடைசி ஸ்திதியில மானம் போகிற சமயத்துல கோவிந்தா புண்டரீகாட்சம் கத்தின உடனே ஓடி வந்துட்டியேப்பா, நான் என்ன பண்ண என்ன தபஸ் பண்ண உனக்கு என்ன கொடுத்துருக்கேன், நான் கூப்பிட்டவன்ன ஓடி வரதுக்கு நீ என்ன கடன் பட்டிருக்கா சொல்லு. நம்ம சொல்றோம் சுவாமி எனக்கு வந்தாரான்னு கேட்கணும், என்ன பண்ணிருக்கோம் வரதுக்கு, ஆனாலும் வராரு, என்ன பெரிய தபஸ் பண்ணிட்டோம் சுவாமி நமக்கு கிருபை பண்றது, ஆனாலும் கிருபை பண்றாரு, என்ன தபஸ் இருந்துட்டோம், என்ன விரதம் இருந்துட்டோம், என்ன சத்வார்த்தை பேசிட்டோம், என்ன உபவாசம் இருந்துட்டோம், என்ன நாமஜபம் பண்ணிட்டோம், என்ன சத்தங்கம் கேட்டுட்டோம், எத்தனை ஹிருதயத்தை உத்தமர்களா இருந்தோம், ஒன்னும் கிடையாது. இதையும் தாண்டி கோவில்ல ஏசி ஒற்றைக்கல் மண்டபத்தை நிக்க வச்சு தன் தரிசனம் கொடுக்கிறாருன்னா அவர் காருண்யம் பெருசா, நம்ம பக்தி பெருசா. நமக்கு என்ன பக்தி இருக்கு, கிஞ்சித்து ஓரத்தை தேடுற மாதிரி இருக்கா, பகவான் யாராவது அந்த ஓரத்துல ஏதாவது கிஞ்சித்து இருந்தா அதை கொண்டு நிர்கேதுக்கு கிருபை பண்ணலாம்னு தேடுறாங்க. ஒண்ணுமே இல்லையேண்ணா அசடா, ஒண்ணுமே இல்லையே கிருப பண்றாமா, இதான் வைத்திருச்சு. ஏதாவது இருந்தா கிருப பண்ணலாம்னு தேடுறானா, யாரா டக்குன்னு கேட்டுட்டா இந்திரன் உள்ளிட்டு தேவகாதி கேள்வி கேட்டுருவாங்க, சுவாமி அவனுக்கே கிருப பண்ணி அப்படின்னு இல்ல, அவன் கொஞ்சோண்டு கர்மயோகம் பண்ணிருக்கான், கொஞ்சோண்டு ஒரு பக்தி பண்ணிருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் நான் வீதியில வரும்போது என்ன யாரும் எட்டி பார்த்தான், அது காரணம் கொண்டு கிருப பண்ணேன்னு அடுத்தவாளுக்கு சொல்றதுக்கு தேடுறான். சமயத்துலயா ஒண்ணுமே இல்லை, ஏண்டா கிருப பண்ணா பாவம், ஒண்ணுமே இல்லை அவனுக்கு கிருப பண்ண வேண்டாமா, ராஜிக்கே இல்லாத ஒரு ராஜி, இதெல்லாம் சுவாமிக்கு மட்டும்தான் முடியும், சுவாமிக்கு மட்டும்தான், ஒண்ணுமே இல்லைனாலும் கிருபை பண்றார், கொஞ்சம் இருந்தாலும் கிருபை பண்றார், எல்லாம் இருந்தாலும் கிருபை பண்றார், புரிய மாட்டேங்கிறது. இப்படிப்பட்ட உன்னை சேவியேன், உன்னை எல்லா சிக்கன செங்கன்மாலே ஆவியே அமுதே கொண்டாடுற ஆவி நீதானே, என் பாருயிர் நீதானே, அவளுக்கு என் உசுறு அப்படின்னு, என் உயிர் போல அவானும் ஆழ்வாசா என் உயிர் சுவாமி தான், ஆவியே அமுதே எனக்கு அவ்வளவு அவ்வளவு உசிர்ன்ற ஆழ்வாசுல, எனக்கு ரங்கன்னா அத்தனை உசிறு, ஆவியே அமுதே ஆறாவது தேவாமிர்தமா, ரொம்பே வேண்டாம். தேவாமிர்தம் போல லோகத்துல பயங்கரமான ஒரு வஸ்து எதுவுமே கிடையாது, சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டா வம்பு, சாப்பிட்டா வம்பு, பெரிய தொந்தரவு, ஆச்சரியம் ஆச்சரியம். அதுக்கு மோகினி வேஷம் எல்லாம் போட்டு அசுராளை ஏமாத்தி, ஒரு கூட்டத்தை ஏமாத்தி ஒரு கூட்டத்துக்கு கொடுத்துக்கான வஸ்துவோட சித்தியை பார்த்துக்கோங்க. ஒன்று முடிச்ச ஒரு வஸ்து, மோசமான வஸ்து வந்தால் ஏமாத்திர மாதிரி கொடுக்கும், நல்ல வஸ்துவா இருந்தா தலைவாழை இலை போட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம்னு தானே சொல்லணும். ஒருத்தர் ஏமாத்தி ஒருத்தர் கெடுக்கணும், அவளை ஏமாத்தி அனுகிரகம் பண்ணா இவளுக்கு கொடுத்து நிகிரகம் பண்ணிக்கணும், தேவர்களுக்கு கொடுக்கற மாதிரி நிகிரகம், அசுராளுக்கு கொடுக்காத மாதிரி அனுகிரகம், இது புரிஞ்சுக்க கஷ்டம். நினைச்சிருக்க தேவர்களை அனுகிரகம் பண்ணா, தேவர்கள் அனுகிரகமா அது தேவர்கள் பட்சபாதியும் தன்னை காட்டிட்டு அசுராளுக்கும் அனுகிரகம்னு காட்டி கொடுத்துட்டார் சுவாமி. பெரிய பெரிய ரொம்ப கஷ்டம் சொன்னா நேரம் இல்லை, அத்தனை ஆச்சரியம். ஆவியே அமுதே, நமக்கு அமுது யாருன்னா பத்மநாப அமுதுதான், ஆறாவமுதே என்ற திருக்குடந்தை சாரங்கபாணியே நம்மாழ்வார், ஆறாவமுதே ஆறா அமுதுனா எத்தனை சாப்பிட்டாலும் சின்ன சின்ன தெவிட்டாத தெள்ள அமுது, அமுது மேல ஒரு ஸ்டேட் மேல குடிச்சா குடிச்சிட்டா நன்னா இல்லையு, பிரசித்திக்கு மேல நல்லா இருக்காது. ஆனா பத்மநாபம் எத்தனை வருஷம் பார்த்திருக்க, எத்தனை தடவை பார்த்திருக்க, எத்தனை நாள் பார்த்திருக்க, போதும்னு தோண்டிட்டான், தெரிஞ்சு கொடுத்தும்னு தோண்டிட்டான், தகட்டி போயிடுதான், ஏ அந்த கையே அந்த கண்ணு அப்படின்னா சொல்றது, ஐயோ என்ன கையு என்ன திருவடி, பதினெட்டு அடிக்கு என்னமா படுத்துன்னு இருக்கா, நம்ம எல்லாம் கூட விடுற போட்டி டெய்லி காத்தாலு மத்தியானம் வரைக்கும் பார்த்தா, சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா, ராத்திரி போய் படுத்தா கூட டக்குன்னு போகணுமா, இன்னைக்கு சுவாமி ஒரு நெத்தியில இருந்த புஷ்பம் எடுத்தோமா இல்லையா, ராத்திரி தூக்கத்தை ஞாபகம் வருதா, அதுதான் காரணம் அப்பா அதை புஷ்பம் எடுத்துட்டேன் போட்டுட்டேனோன்னு ஒரு சந்தேகம், எல்லா துணியும் எடுத்துட்டோம், மழை வருது எல்லா துணியும் எடுத்தாச்சு, ரெண்டு துணி மொட்டை மாடியில காயறதோன்னு ஒரு சோனல் வரும் பாருங்கோ, நமக்கு இப்படியே போயிட்டு இருக்கு ஜென்மா, அவளுக்கு பத்மநாபர் மேல ரெண்டு பூ எடுத்தேனா இல்லையா, அதுதான் ஆவியே அமுதே, அவளுக்கு ஆவியும் அதுதான் அமுதும் அதுதான், உதர போஷணமும் பத்மநாபம் தான், எதமானே அப்படின்றோம். உடனே வாங்கி வீட்டுல முடிஞ்சு வச்சுக்கலாம், ஏன்னா கதையத்தை பத்மநாபம் முடிஞ்சு வச்சிருக்காளோ அதனால பணத்தை இடுப்புல முடிகிற அளவுக்கு குடிச்சுட்டு இருக்கும், எஜமானே அப்படின்றோம். நம்ம எல்லாருக்கும் எஜமானே சலாம் போட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கோம், எஸ் சார், குட் மார்னிங் சார், ஓகே சார், எல்லாரும் சா சா சார், அவள் தான் நம்ம எஜமானே, என்ன எஜமான் அவள் பேர் கூட நமக்கு தெரியாது, ஊர் தெரியாது, பாஷை தெரியாது, குளம் கோத்திரம் தெரியும், ஆனால் எதமானே ஏண்டா நான் சுவாமி உள்ளத்துக்கு ஆவியே அமுதே அதல்லவா கிருபையம், அந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆவியே அமுதே எந்த ஆருயிர் அணைய எந்தால் என்னுடைய உயிர் நீதாப்பா, எனக்கு சுகம் நீதான், வேற யார் சொல்லுங்கோ, எல்லாரும் விட்டு போயாச்சு, யாரு யாருமே இல்லையே அப்படின்னா தனியா இருக்கோம், மனக்கூட பத்மநாபர் இருக்க நேற்று சுவாமியை கொண்டு விட போயிருந்தேன், சிங்கேரி மடம் அவ்வளவு பத்தாம தனியா நிக்கிறார் கதவு குடும்பம் உள்ள வச்சு நான் வேற பூட்டிட்டு வேற வந்தேன். நான் பார்த்தேன் வெள்ள பூட்டிட்டு வேற போக சொல்றாரு. என்ன தைரியத்தை இருக்காருனா வேதம் இருக்கு, பத்மநாபன் இருக்கான். நம்மளெல்லாம் அந்த பக்கம் விட்டோம்னா தானாவே ராத்திரி முழுக்க தூக்கமே வரல. எப்படாப்பா முடியும்? கொஞ்சம் ஏதாவது வெளிச்சம் வந்தா தேவலையே, யாராவது ரெண்டு ரெண்டு வார்த்தை பேசினா கூட இருந்தா தேவலையேன்னு தோணுமே. ஆனா ஏகாந்தமா இருக்கும். சில திவ்ய தேசங்கள்ல ஆளே இருக்க மாட்டான், அக்ரஹாரம்னு இருக்கும், வெளியே அக்ரஹாரத்து பாமனால இருக்க மாட்டான். ஒரு கோவில் இருக்கும், அவ்வளவுதான், தீமேனு உட்கார்ந்து இருப்பான். சில கோவில்கள்லாம் பார்த்தா பட்டர் பட்டர் தேடிஞ்சு இருக்கும், அவர் எங்கேயாவது மூலையில இருப்பாரு. அவர் தேடி கண்டுபிடிச்சு அழிச்சுட்டு வரதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும், அப்படி ஒரு இடம்லாம் இருக்கும். ஆனா அவெல்லாம் தைரியமா இருக்கும். வேண்டாமா சுவாமி உள்ள தெற்கையாரே அப்படிங்கிற பூரணமான நம்பிக்கை, திட விசுவாசம், அனுபவம். அந்த மாதிரி ஆவியே அமுதே எந்த அணைய எந்தாய் பாவியேன் உன்னை எல்லால் பாவியேன் பாவியேனே. நான் உன்ன பேர யாரப்பா பாவிக்க முடியும்? உன்னை பாவிக்க கூட பலமில்லாத பாவியா இருக்கேன். உன்னை பாவிக்க கூட முடியலையே. ஆனா இவ்வளவு நாள் பாவிக்கவே இல்லை, இப்ப பாவிக்கலாம்னு நினைச்சாலும் முடியல. பாவிச்சும் திருப்தி ஆகல. பாவியேன் உன்னை எல்லால் பாவியேன் பாவியேனே. அரிய சுவாகத்தம் ஆச்சரிய மகாத்மாக்களை பத்தி பேசும்பொழுது நிறைய பகவான் இருக்கான் சொல்லும்பொழுதுலாம் தெரியுமா காணா வராத அதனால நான் எங்க போவேன்பா? உன்ன விட்டு எங்க போக முடியும் எனக்கு? நான் எத்தனை தூரம் ஓடின அரை திரும்ப திரும்ப என்ன கொண்டு வந்து வச்சுக்கிறியேப்பா? பேர்பட்ட கருணா சாகரன், நீ ரொம்ப பெரியவன் பா, அதனால உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாதுப்பா. உன்னை விட்டு எனக்கு வேற கதி கிடையாதுப்பா. ஏன்னா உலகம் எல்லாருக்கும் கிருப பண்ண சுவாமி ஆச்சு, நான் உள்பட இன்னைக்கு அதே கிருபைக்கு தான் வந்திருக்கேன். கிருபை அனுபவிக்க முடியாதபடி என் பாவம் என்ன தடுக்கிற? நீ தடுக்கல, சுவாமி தடுக்கிறா. கோவிலுக்கு வர முடியாம பண்றாள். நம்ம பாவம் தடுக்கிறது, அதை தாண்டி சுவாமி நம்ம கோவிலுக்கு அழைச்சிட்டு நினைச்சிட்டு நம்ம பண்ண புண்ணியம், நம்ம பண்ற பக்தி, நம்ம பண்ற நாமஜபம் கோவிலுக்கு ஒரு சத்தியமா இல்ல. நம்முடைய பாவம் தடுக்கிறது சுவாமி தன் கிருப்பையினாலே இழுத்துட்டு போறா. எங்க தெரு எத்தனை ஊர்களுக்கு சுத்திரம், எத்தனை இடம்லாம் சுத்திரம், இதெல்லாம் தாண்டி இந்த கால்கள் பகவானுடைய திருக்கோவிலுக்கு போகிறது அப்படின்னா நிஜமாவே பெரிய விஷயம். பகவான் கிருபை பண்றா. சில கோவில்கள்லாம் பற்றர்கள்லாம் பார்த்து பயமா இருக்கும், கல்லு குடிச்சிட்டு வருவா. எனக்கு தெரியும் நமக்கெல்லாம் வெள்ளணிக்கிறதே பயமா இருக்கும். சந்திக்கிறே சுவாமிக்கு போச்சு ஒண்ணு அசந்து போயிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் திரும்பிடுவான்னு சுவாமி அவரையும் குடிச்சு இழுத்துட்டு வர. இப்படி கல்லு குடிக்கிறான், ஏற முடியுமா? நிறைய கேட்பா சுவாமிக்கு என்ன பலம் இருக்கு. சுவாமிக்கு பலம் இருக்கிறதுனாலதான், காருண்யத்தினாலதான், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை திருச்சி பணி கொண்டுடுவேன். திருந்துவான் திருந்துவான். எல்லாரும் ஒதுக்கி தெரியடா, நானும் ஒதுக்கி தெரியலாம், எங்க போவான்? அவனுக்கு என்ன பூஜை பண்றது வர எதுவும் தெரியாது. ஏன்னா பூஜையை தவிர ஏதோ நம்மள மாதிரி லௌகிக்க வாதியா இருந்தா எதையான் வாய வச்சே புழைச்சிக்கலாம். அவளுக்கு ஒரே வாய் தான், பகவான் பத்தி சொல்ற வாய் தான். அந்த வாய் யாரெங்கும் செல்லுபடி ஆகிறதெல்லாம் போகாது. அதனால சுவாமி பார்க்க ஏதோ அஷ்டாத்திரம் தப்பந்தவருமா சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம கூட இருக்கணும், நம்ம கிருபை பண்ணாதானே உண்டு. சரி என்ன பண்றது? அவன் பாருங்க சரக்கு அடிச்சுட்டு வரான். சரி நம்ம தானே சரக்கு, இந்த சரக்கு உள்ளதான் மாத்துவோம். இவன் சரக்கு அடிச்சாலும் தெய்வமா எங்கிட்ட வரும், அதுவே ஒரு சரக்கா எடுத்துட்டு கிருபை பண்ணிடுவார் சுவாமி. பரவாயில்ல எங்கிட்ட வரானே, இவ்வளவு தைரியமா. சுவாமியுடைய காருண்யம் அல்லவா விசேஷம். நம்முடைய பலம் பக்தி வினயம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த காருண்யத்துக்கு முன்னாடி மழை கொட்டின் இருக்கு, நமக்கு குடிச்சிட்டு இருக்க கூட எந்த மூளைக்கு என்ன கால் கால வருஷம் அட்டி அட்டி வளாசர் சோழ காத்தோட அப்படி என்னதான் கொடையை பிடிச்சிட்டு போவாங்க. அடைஞ்சேன்னு அந்த மாதிரி நமக்கு எத்தனை இருந்தாலும் இதை தாண்டி சுவாமியுடைய கருணா வருஷம் தொப்பமா நினைய வச்சு நமக்கு ஒரு கிருப பண்றது. அந்த கிருபதான் சத்தி. அதனால ஆழ்வா சொல்ற கேவியேன் உன்னையெல்லாம் சிக்கன செங்கன்மாலே ஆவியே அமுதே எந்த ஆறு அணைய எந்தாய் பாவியேன் உன்னையெல்லாம் பாவியேன் பாவியேனே. வேற யாரும் பாவிக்க முடியும்? வேற எங்க போக முடியும்? நான் போகணும்னு நினைச்சாலும் நடக்காதுப்பா. நீ விடணும்னு நினைச்சாலும் முடியாதுப்பா. ஒன்னால் விட முடியாது. அந்த ஒரு பலம் கிட்ட இருக்குப்பா. ஒரு விஷயம் நிறைய சொல்லிட்டு போகணும், ஆனா இவ்வளவுதான் விஷயம். அதனால அவனுடைய கிருபை தான் நம்மளை காப்பாத்துறது. பகவானத்துல கதற ஆச்சரியமா, மழைக்கு அன்று வரை முனையென்றும் மைந்தனே மதுரவாரே, உழைக்கன்றே போல் உழைக்கன்றே போல நோக்கமுடையவர்க்கு வளையில் பட்டு உழைக்கின்றேர்த்தி என்னை நோக்கா ஒழிவதே, உன்னை என்றே அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தி அரங்கமான் நகருளானே. இந்த பாசுரத்துக்காகவே நீ மழை பெஞ்சு, இந்த பாசுரத்துக்காக இல்லாட்டி மழை காலமா இல்லையே, மழை பெய்யறதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. மோசம் ஆரம்பமே மழைக்கு அன்று வரை முனேந்தும் மைந்தனே மதுரவாறு என கழுவியே வந்துருக்கு. திருமாலை சத்தியம் பத்மநாப சத்தியம் ரத்தோன்னு ஒரு மழை வெளுத்து வாங்கிட்டு அரை மணி நேரத்துக்கு சுவாமி கரெக்டா கரண்ட் எல்லாம் கட் ஆகிற அளவுக்கு ஒரு மழை அந்த காலத்துல. அதாவது தண்ணி இல்லை கரண்ட் வரப்போறது இல்லை அப்படின்னா கரண்ட் மழையினாலே கரண்ட் கட் ஆயிடுச்சு. மழைக்கு அன்று வரை என்ன மழை கொட்டதா மழை இந்த மழையே அவன் மழை ஆற்றுல ஒதுங்கலான்றான் ஒதுங்க கூட முடியாதபடி ஒரு மழையை கொட்டினான். இந்திராசுரன் இந்திராசுரன் பகவானோட அவதாரமே இந்திராசுரன் தான் எவ்வளவுதான் இந்திர தேவன் அவன் பிள்ளைய மட்டும் காக்காசுரன் சொல்லான் அப்பளும் அப்படிதான் இந்திராசுரன் கதையா இருக்கா அப்பா போல பிள்ளை பிள்ளைய போல அப்ப சகவாச தோஷம் காக்காசுரன் நல்லவனாதான் இருந்தா ஜெயந்தன் இவனோட சேர்ந்துதான் கெட்டு போயிருக்கு. ஒழுங்க ஒழுங்கா இருந்திருப்பான் ஆரம்பத்தை எங்கேயாவது ஒரு ரிஷி ஆசனத்தை கொண்டு விட்டுதான் உருட்டுருப்பான். அப்பா கூடவே இருந்ததுனால அப்பா பண்ற அட்டூரியம் நம்மளும் பண்ணலாம்னு வந்து இந்திராசுரன் என்னடா அவனுக்கு பகவான் பூஜை பண்ண வேண்டாம் சொல்லிட்டா. ஆஹா பகவானே நம்ம பூஜை நிறுத்திடுவோம் அப்பா அட தொந்தரவு இல்லை இவாளுக்கு நம்ம அனுகிரகிக்க வேண்டிய அவசியம் இல்லை பகவான் நம்மளை காப்பாத்துக்கான சந்தோஷப்பட வேண்டாமா. இல்லை ஒரு இந்திர பூஜை பண்ணா அவன் வேண்டிய போது மழையை கொடுக்கணும் கொடுக்கறேன்னா இந்திரன் தண்டம் விடுவா இவன் பேரை சுவாமி காப்பாத்திருக்காரு பெரிய கிருப பண்ணி இந்திரன்லாம் ஒண்ணு பூஜை வேண்டாம் கோவர்தன போய் பூஜை போதும் அப்படின்ட்டாங்க. ஆனா பகவானுக்கு தெரியும் கலியுகம் வருது இந்திரா இளம் நம்ம சொல்ல வந்தானான்னு கேள்வி கேட்டுருவான். அதே ஒரு மலைக்கு பூஜை பண்ண மழைதான் இங்க இருக்கேன் காட்சி இல்லாமல் சுவாமி எல்லாம் பிளான் பண்ணி அழகா பண்ண புரிஞ்சுக்கிறது முட்டாளே. அதனால நல்லா மழையை கொட்டி நானும் எப்படா மழை அப்படின்னா கல்லுகளா பெய்யடும் கல்லெடுத்து கல் மாறி காத்தான் அப்படின்னு சொல்றாரு. கேட்டுடுவா சிஷ்யர் ஏன் சுவாமி கல்லெடுத்து கல்மாறி காத்தான் அப்படின்றா மழை கல்லுகள்லாம் பெஞ்சிருப்பான் ஒருவேளை நீரா நீரா கொட்டிருந்தா கடல் எடுத்து தூக்கி காப்பாத்திருக்காரு கடலை தூக்குவார் இவரு தூக்குவார் இவர் எத்தனானா தூக்குவார் முடிஞ்சா நம்மளே தூக்கிட்டு போயிடுவோம் தூக்கிட்டு போல வைகுண்டத்துக்கு யார தூக்க சொல்லுக்கோ சமயத்து பலம் சொல்ல தூக்கிடுவோம் உடனே அப்படின்னா சுவாமி வாங்க என்ன தாண்டலையும் அவளை தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்துட்டு இருக்காரு. கதை அழகாரம் யார் கிடைப்பார் காரணம் கொண்டு இங்க இருந்து வைகுண்டத்துக்கு தூக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் கிடைச்சா போதும் காத்திருக்காரு சுவாமி சுந்துகாரி ஏழு நாள் பாகவதம் கேட்டதுக்கே தூக்கி போயிட்டார் வைகுண்ட வரா வந்தே எல்லாரும் கேட்கிறேன் என்ன சுவாமி என்ன தெரியும் ஏழு நாள் பாகவதம் கேட்டுக்கான பிசாசு அப்ப முன்னாடி பண்றதா அதெல்லாம் விட்டுருவா நானே மறந்துட்டேன் நீங்க யாரோ செஞ்சு கேள்விட்டாரு சுவாமி மறந்துடுவாங்க பர்க்கிதான் பர்க்கியும் தெரியுமா எல்லாம் சுவாமியோட குணம் நமக்கு இல்ல நமக்கு வரவும் வராது நம்ம சொல்லுவோம் இல்ல மறந்துடுவோம் எல்லாம் மறக்க முடியறது இல்லையே ஹதயத்தை வச்சுட்டு இருக்கோமே. ஆனா சுவாமி மறந்துடுறாராம் அத்தனையும் மறந்து இப்ப பண்ணத கிருபையை ஞாபகம் வச்சிருக்கிறார். அதனால ஆழ்வாசல மழைக்கு அன்று வரை முனைந்தும் மைந்தனே மதுரவாரே மைந்தனம் இவன் பெரியவன் தானே இவன் ஏண்டா குழந்தை குழந்தையாதான் தூங்கினா ஏழு வயசுல ஆனாலும் மைந்தன்னு சொல்றான் ஏண்டானா அவருக்காக ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் நடக்கிறது பின்னாடி அவளுக்கு வேண்டிய வரி ஒரு விஷயம் நடக்கிறதுனா உடம்பு இளமை ஆயிடுச்சு அப்படின்னு சமயத்துல பாக்கலாம் தாத்தா பாட்டியா இருப்பா பேரன் பேத்தி பிறந்த பிறகு பெண்பா இருப்பாரு முட்டி வலிக்கிற உட்காரவே போக முடியலன்னு கீழே உட்கார முடியல யாராவது வாங்கினா இல்ல இல்ல கீழே எல்லாம் உட்கார முடியாது சச்சங்கத்துலாம் முட்டி வலிக்கணும். ஆனா பேரனுக்கு முட்டிக்கால் போட்டு நடந்துட்டே போவான் அது சொன்னா தோப்பு கடனவே போடுவான் ஏன்னா நான் இளமை வந்துடுறது இல்லையா யார் யாருக்கு எது பிடிக்குமோ எது உத்தமமான ஆகாரம் நினைக்கிறாளோ அது கிடைச்சா உடம்புல இளமை வரா போல சுவாமிக்கு எதிர ஆகாரம்னா பக்தாவ ரட்சிக்கிறதா யார் யார் ரட்சிச்சுக்கிறோம்னா சுவாமி கிளம்ப திரும்பிடுறா வாடா தாயா கேக்குற என்ன நீ ஒரு மாதிரி இருக்கீரு நாலு பேரு ரக்ஷை பண்ணிட்டேன் அப்படி காவலாம் அப்படி யாரு தவறா அப்படி திரும்பி இருக்காங்க லட்சுமியா சொல்ல அப்படின்றான் தாயா என்ன குரல்னா ஒரு மாதிரி இருக்கே என்ன அப்படின்னாலாம் நீங்க நாலு பேரு கிருபை பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த உடம்புல தெம்பு ஏறலாம் 60,000 வருஷம் ஆன தசரத கழவனுக்கே ராமனை பார்த்தா தெம்பு வர்றான் ராமனுக்கா தெம்பு வராது ராமன் பிறந்தோருக்கே 60,000 வருஷம் ஆன கழவன் தசரதன் அவனே எப்படி பாக்குறான் மீதி எல்லாம் முடிக்கிறானோ முடி எப்படி சரி பண்ணிக்கிறானா பார்த்து பசங்க பண்றான் பரவாயில்ல தசரதன் பண்றானோ சபைக்கு போறான் அப்படி அலங்காரம்லாம் பண்ணிட்டு போறான் எல்லாரும் ஏன் இப்படி அலங்காரம் பண்றா ராஜா முன்னெல்லாம் பண்ண மாட்டேனா யாராவது ராமனும் தசரதனும் போனா உங்க தாத்தாவான்னு கேட்டுடப்படாதே கவலையும் சமயத்தில் சில பேர் வயசான காலத்து குழந்தை பேசுவா குழந்தையோட ஒன்னா போறது சங்கோச்சப்படுவா யாராவது பேரனா கேட்டுட்டான்னா தாத்தாவா எனக்கு அந்த அனுபவம் உண்டு நான் எப்படியும் தூக்கிட்டு போயிட்டு உங்க பேரனா கேட்டுடுவேன் நான் அசந்து போனேன் அவ்வளவு கிழமை ஆயிட்டேன் நான் கிழமாட்டேன் என் பிள்ளை பெரியவனா தெரியவானா தெரியும் நினைச்சேன் அவ்வளவு அசந்து போனேன் நானு. பரவாயில்ல, அவர் வயசாயிட்டு நமக்கு புரிய அப்போதைக்கு இப்போதே சத்தியம். அந்த மாதிரி சுவாமி கிரடானா அப்படின்னா யாருக்காவது அனுகிரகம் பண்ணியாச்சுன்னா இளம திரும்பிடுறா அவாட அவனுக்கு கிருபை பண்ணிட்டேன்னு. கஜேந்திர ஆழ்வானுக்கு ஓடி வராம், ஓடி வரும்போது பதவியும் ஓடி வராம திரும்பும் போது நெஞ்சு நிமிந்த அப்படி சிம்ம கதி கஜ கதி ரிஷப கதியில பொறுமையா நிதானமா போனான். கர்ம பிரஜாபதிக்கு அனுகிரகம் பண்ண வேக வேகமா வந்தான். அனுகிரகம் மட்டும் போகும்போது இப்படி பார்த்தேன், தூரம்லாம் பார்த்தேன், சரி 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 நிதானமா போறான். என்னோட கிருபை பண்ணிட்டோம்னு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி மைந்தனா பகவானுக்கு இளம திரும்பிடுத்தான். மழைக்கு அஞ்சு வரை முனைந்தும் மைந்தனே மதுரவாரே மதுர ஆறு மதுர நதின்ற சித்திக்க சித்திக்க ஒரு நதியா மதுர நதி. மதுரம்னா சித்திப்பு இல்லையா? மதுர ஆறே கடல்னு சொல்லப்படாதா? சாகரம் சொல்லப்படாதானா? பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ற சாகரம்னா நம்பல்ல போனோம், நதினா அதல்ல வரும். அது வளைஞ்சு 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 நம்ம பக்கம் வருமே. சாகரம் உப்பு கரிக்குமே, நதி உப்பு கரிக்காது. இங்க தாமிரபரணி உப்பு கரிக்கிறாளா? காவேரி உப்பு கரிக்கிறாளா? துங்கபத்ரா உப்பு கரிக்கிறாளா? இல்லையே. ஆனா சமுத்திரம் உப்பு கரிக்கிறதே. சமுதிரத்தை எவ்வளவு குளிக்க முடியாது? குளிச்சுட்டு ஆற்று வந்து குளியல் போட வேண்டிய பிச்சு பிச்சு பிச்சுன்னு ஒட்டுறது. ஆனா நதியில குளிச்சோட சுகமா இருக்கான். நல்ல வெயில் தான், நதியில் இறங்கி குளிச்சு அப்பாடான்னு இருக்கான். குளிர்ல நதியில் இறங்கின வெது 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 வெதுன்னு இருக்கான். அப்படி சம்சாரிகளுக்கு சௌகரியமா அவா பக்கம் வரானா ரங்கநாதன் சம்சாரிகள் பக்கத்துல வந்துட்டார். நதி அவர்தானே ஓடி வந்திருக்கான். அதனால மதுரவாரே இறங்கி ஓடி வந்துட்டாரே. இப்பேற்பட்டவர் இங்கேந்து நதிதானே ஒசரத்திலேருந்து கீழே விழுந்து வளைஞ்சு விழுந்து ஓடி வந்து அவ இருக்கிற இடத்துல வந்து கிருபை பண்ணும். எங்க வாய்க்கால்லாம் வச்சுட்டா சைட்ல வேற தண்ணி ஓடி வரும் பாருங்க. சமுத்திரத்திலேருந்து வாய்க்கால் வெட்டி யாரா தண்ணி உள்ள கொண்டாளா? இல்லையே. அதுவா பொங்கி உள்ள வந்து பயமுடிச்சு. ஆனா நதி அப்படின்னா அப்படி அழகா வர்றதான், ஆச்சரியமா வர்றது. அதுவும் நதியில நின்னா வெள்ளம் வந்து கொடுத்தா அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுமா? அந்த மாதிரி இந்த சுவாமி நம்முடைய பாவங்களை அடிச்சுட்டு போயிடுறாரு. அத்திட்டம் கிடக்கணும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறாரு. கிருபையும் பண்றாரான மதுரவாரே மதுரவாரே மழைக்கு அன்று வரை முனைந்தும் மைந்தனே மதுரவாரே உழைக்கன்றே போலே நோக்கமுடையவர் வலையுள் பட்டு உழைக்கன்றே உழைனா உழைக்கன்றேனா மான்குட்டி. இந்த மான்குட்டி பார்க்க ரொம்ப அழகா இருந்தாலும் கண் அப்படியே வச்சுச்சோன்னு இருக்கும். சீதா பிராட்டியை ஏமாத்தினார், ஏமாந்து வைத்தார், ஏமாத்தி விட்டேன். தாயாரியே ஜெகஜனனியே உலகத்த மோசமான மிருகம் எதுனா மான் தான். சிங்கம் எல்லாம் பாவம், சிங்கம் டைனாசர்லாம் பாவம். செல்லக்குட்டியா வளர்த்துட்டு போயிடலாம். மானம் மட்டும் வளர்க்கவே கூடாது. வீணா போலவா நிறைய பேர் இருக்கா. முக்கியமா சீதா பிராட்டி ஜடபடப்படுது. எனக்கு மான்னா இங்க வரைக்கும் பயம்தான், ரொம்ப பயம். சத்தியமா நான் பயப்படாத மான் அப்படின்னா திருமலையில இருக்க மான்களை பார்த்துக்கிட்டு நான் பயந்ததே இல்லை. ஏன்னா அதெல்லாம் ரிஷி ஆழ்வாசம் என்பது மான் பொன்மலை. அதனால மானா கூட அழிஞ்சு இருக்கா அவள்லாம் சுகமா இருக்கும் அவளை பார்த்தாலே. அது மாதிரி அவளை பார்த்தாலே அவையப்பா கோவிந்தான்னு சொல்லலாம்னு தோணிப்போம். அதுவும் நித்தியம் பாகவத ஆளோட சங்கம் இருக்கிற கூட்டம் எதுன்னா அந்த மான் கூட்டம் மட்டும்தான். பாகவதா கொடுப்பாளான்னு ஏங்கி ஏங்கி வரும். திருமலை ஏறுற அத்தனை பேரும் பாகவதா தான். பக்தியோட ஏறாலும் இந்த திருமலை சம்பந்தம் வந்துருந்தாலே பாகவதான். ஆழ்வார்கள் எம்பெருமான் பொன்மலை மேல் அவ கொடுக்கறதுக்காக ஏங்கிட்டு ராத்திரி ஒரு மணிக்கெல்லாம் கொடுக்க சம்மனு சாப்பிடணும். ஒரு மணி ரெண்டு மணிக்கு அழகா எப்பயோ கட் பண்ணி வச்சிருப்பான் கேரட், அதை கொடுத்தா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும். ஒவ்வொன்றும் முட்டி மோதினது வாயை நீட்டுவான். கூட ஏன் கூட ஏன் கூட ஏன் கூட ரிஷிகள்லாம் அப்படிதானே. பெரியவாழ்லாம் நம்ம எல்லாம் பிரிஷாமல் நம்ம சந்தோஷமா வாங்கிக்க. நம்ம எல்லாம் கொடுக்குற தகுதி உண்டோ, அருகத உண்டோ, சத்த உண்டோ, வினயம் உண்டோ? ஒண்ணும் கிடையாது. ஆனால் அச்சு எவ்வளவு ஆசையா பண்றாளே அப்படின்னு கொண்டாடுறா அப்படின்னா அது அவளுடைய ஹிருதயம். அது போல அந்த மான்கு இந்த இடத்துல ஆழ்வார் சொல்றார், மான்குட்டி போன்ற அழகான கண்களுடைய ஸ்திரீகளுடைய அந்த கண்கள்ல வலையில மாட்டின்றான். இந்த வலையில மாட்டின்றோம் அப்படின்னா வலைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த வலையினாலே மானுக்கு கஷ்டம் தான், மானுக்கு ஒரு சுகமும் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தை வலையில் பட்டு. இந்த மான வலை வச்சு பிடிக்கிறா, அந்த வலைக்கு என்ன பிரயோஜனம்? இல்லாட்டி மான சரி வலையில ஏதானு இருக்கானா? அதுவும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஸ்திரீ சம்போகம்ன்றது அதர பாதாளத்தை தள்ளக்கூடிய விஷயமா இருக்கே ஒழிய அது சுக போகம் இல்லை. ஆனாலும் சுகம் போலே தெரியறது மாட்டின்னு முழிக்கிறேன். இந்த வலையில மாட்டின்னுட்டோம்னா வெளில வர முடியாது. இந்த வலையை அறுத்தி ஆறாது எடுத்தா தான் உண்டு. அது போல நான் மாட்டின்னு இருக்கேன். உழைக்கன்றே போல் நோக்கமுடையவர் வலையுள் பட்டு உழைக்கின்றே இருக்கு என்னை நோக்காதொழிவதே. ஏன்பா அவள்லாம் பெரிய மழையில கஷ்டப்பட்டான், அதனால வந்து காப்பாத்தினாள். நியாயம். அப்ப அந்த மாதிரி ஜோடு ஒரு மழை கொட்டி கஷ்டப்பட்டா தான் காப்பாத்துவான். நான் துன்பம்ன்ற மழையிலேயே கஷ்டப்பட்டுறேன். துன்பம் மழை மாதிரிதான் எப்ப பெய்யறதுனே தெரியல. பேசா பெய்யும். நம்ம கொடை எடுத்துட்டு போகாதனே கொட்டு கொடு கொட்டும். கொடை எடுத்துட்டு போகிறனே ஒரு சொட்டு கூட மழை பெய்யும். இருந்தே உரு 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 நிறைஞ்சிட்டே இருக்கும். இந்த திருநாள் மாதிரி உரு உரு நிறைஞ்சிட்டே இருக்கும் மேகம். மழையே பெய்யாது. நான் எடுத்து போனா மழை பெய்யலன்னு கொடையை வச்சுட்டு போவோம். மூணு ஆண் தாண்டி போன்னு கொட்டும். ஒதுங்கிறதுக்கும் நான் தொப்பமா நினைச்சோம் பத்துண்டு வரும். ஆழ்வார் சொல்றார், அந்த மாதிரி என்ன பெரிய இந்த மழை கொட்டினாதான் காப்பாத்துவியா? துன்ப மழை கொட்டின் இருக்கேன், பிராரப்தம் மழையா கொட்டின் இருக்கேப்பா. கொடை பிடிக்க கூட என்னால முடியாதபடிக்கு என் பிராரப்தம். கொடை இருக்கான பிடிக்க முடியல, நாமஜபம் பண்ண வரமாட்டேங்கிறது. வால்மீகி உபதேசம் பண்றார், ரத்னாகரன் உபதேசம் பண்றாரு, நாரத ராமா சொல்லுடா. ஆனா பாவம் ராமான் நாக்க திரள விடலையே. அந்த மாதிரி ஒரு மழை கொட்டுறதே பயன்ல ஸ்ரீரங்கத்துல இருந்தே உனக்கு பூஜை பண்ணிடுறேன், ஆனாலும் என்னுடைய பாவம் தேவதேவி கிட்ட போய் விழும்படியா பண்ணிடுதேப்பா. அந்த மாதிரி துன்பத்துல மாட்டிட்டு முழிக்கிறேனேப்பா, காப்பாத்தேன். சரி, ஒரு கூட்டமா வந்து எல்லாரும் மாட்டிட்டு முடிச்சாதான் காப்பாத்துவாய் அப்படின்னா, நான் கூட நிறைய பேரா தான் இருக்கேன். இந்திரியங்கள் எல்லாம் படுத்துறது நிறைய படுத்து படாதவாடுதான் பட்டு இருக்கேன். ஆனா கஜேந்திர கூட்டமா கஷ்டப்படலையே, ஒருத்தனாதானே கஷ்டப்பட்டான். அவனுக்காக ஓடி வந்தியே, அப்ப எனக்காக ஓடி வரமாட்டாயா? நீ கஷ்டப்பட்டு ஒரு மழையெல்லாம் தூக்கி காப்பாத்த வேண்டாம். அது கல் மழை, அதனால கல் எடுத்து காப்பாத்தினா. இப்ப நான் கண் மழையில மாட்டின் விட்டேன், அப்ப ஒரு கண் பார்த்தாலே போதுமே. அப்ப ஒரு கிருபா கடாட்சம் பிரகசிதம் பிரிய பிரேம தீட்சம், ஒரு பாறை பார்க்க மாட்டியா? செங்கல் சிரிச்சிருதே எம்மேல் மீடியாவோ. பெருசா திறந்து பார்க்க வேண்டாம், கொஞ்சம் பார்க்கப்படாதா? சூரியன் கொஞ்சம் வந்தா கூட வெளிச்சம் இருக்கேன், அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. இளங்காலை சூரியன் வெளிச்சம்ல காலை பொழுது அவாடா இருக்கு, பட்சிகள் எல்லாம் பறந்து கிளம்பிலாம் கத்திண்டு இளங்காலேசா அந்த செவ்வானம் பாக்குறது என்ன ஹிருதயம் அப்படியேனோ பட்டதே. அந்த மாதிரி செங்கல் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ. கஷ்டப்பட்டு மலையை தூக்கி காப்பாத்துறேன், இப்ப கண் கொண்டு பார்த்தாலே போதும். ஏன்னா கண்ணுல மாட்டின் இருக்கேன். எப்படி மாட்டின் இருக்கும் அதுக்கு மாதிரிதான் அனுகிரகம். எதுல மாட்டின் இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தான் அனுகிரகம். கொசு கடிக்கிறதா கவலைப்படாதே, கொசு கடிக்கிற இடத்தெல்லாம் வெட்டி போடுறேன் அப்படின்னா அது அனுகிரகமா? கொசு அடிக்கணும், எடுத்து கொசு அடிக்கிறேன், அதுக்கே சம்மட்டியை கொண்டு அடிச்சா மூட்டை கொசு பயந்து வீட்டை கொடுக்குற மாதிரி இருக்குமா? நீ பெருசா அவளை சமப்பட வேண்டாம்பா, கல் எடுத்து கல் மாதிரி காக்க வேண்டாம். ஒரு கிருபா கதாசன் பெண்களோட கண்ணுகிட்ட மாட்டின் இருக்க, அப்ப உன் கண் பார்வை இதை காப்பாற்றும். பிள்ளை உரங்காவடிதாசர் ஒரு கண் பார்வை தானே காப்பாத்திச்சு. பெருசா என்ன பண்ணார் சுவாமி? தங்கன் எழுந்தாரா வந்தாரா, தன் விஸ்வரூபத்தை காட்டினாரா? ஒன்னும் கிடையாது. தன் ரூபலாவண்யம் முழுக்க காட்டினாரா? ராமானுஜர் சொன்னார் கண்ணை காட்டுப்பா. உடனே தங்கநாதன் இருக்கிறா கண் நல்லா திறந்து காட்டினாரா? என்னோட டாக்டர் கிட்ட கண்ணு காட்டுற மாதிரி டை டாக்டர் நல்லா திறந்து காட்டும் போவோம். அந்த மாதிரி தன் ரங்க நல்லா கண்ணை திறந்தார். என்ன பிள்ளை ரங்காவிதாஸ் ராமானுஜர் கட்டினார் அதை கண்ணை பாருங்க. இவர் பார்த்தார், எதையோ பார்க்க சொன்ன அவர் பார்த்தார். அண்ணனும் நோக்கினான், அவரும் நோக்கினார், இவரும் நோக்கினார், அவரும் நோக்கினார். இவர் மாட்டிட்டார், அவரும் மாட்டிட்டார். அந்த ஒரு பார்வை, அந்த ஒத்த பார்வை போதாதா? அந்த ஒரு பார்வை போதுமேப்பா. அந்த ஒரு கிருபா கடாட்சம் பிரபவ கிருபா பண்ணேப்பா. உழைக்கின்றேர் என்னை நோக்காதொழிவதே. பார்க்காம இருக்கலாமா? நீ பார்க்க வேண்டாமா? நீ பார்க்காம இருக்கிற நியாயம் இல்லையே. ஆண்டா சொல்றா இல்லையா, பிரபு பாரேன்பா, படுத்துட்டே கிடக்கிறியே தாயாரே, நீலா என் அப்பின்னை பாரேம்மா, வெள்ள வாயே. உக்கமும் தட்டொழியும் தந்துன்மனாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பாவை. பாருமா, ரெண்டு பேரும் சேர்த்தியா அது ஒரு கிருபா கடாட்சம் பண்ண வேண்டாமா? பாரேம்பா, என்னை நோக்காது நீவதே. என்னை பார்க்காம போலாம். குப்ஜியெல்லாம் பார்த்த, கும்பகர்ணன் எல்லாம் பார்த்த, அவாள்லாம் பார்த்தே, அப்ப நீ வசதியான நானும் அந்த மாதிரி அதனாலதான் பாருன்றேன். நான் நல்லவன்றதுக்காக பாருங்க. யார் சொன்னா? அவளோட போட்டி போடும்போது சப்ளைஸ் நான் தான் வாங்குவேன் தெரியுமா? நானா அவளான் பார்த்தா தாயரில் கடையா இன தாயேன்றா தேவகி. குழந்தைகளா சொல்றா, லோகத்தை மோசமான தாய்க்கெல்லாம் ஒரு போட்டி வச்சா பெஸ்ட் மதர்ல ஒஸ்ட் மதர். மகா மோசமான தாயார் யாருன்னு ஒரு போட்டி வச்சு அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில்அப் பண்ணி எல்லாரும் வந்தான்னா நினைச்சுக்கோ கைகை ஜெயிப்பா அப்படின்னு. அதெல்லாம் இல்லையா? யாரா ஜெயிப்பானா? தேவகி சொல்ல, நான் தான் ஜெயிப்பேன், எனக்கு தான் எப்போதுமே சர்ப்ரைஸ். ஏன்னா கிருஷ்ணன் அனுபவிக்கலையே. இதை விட மோசம் லோகத்துல வர என்ன வேணும்? பிள்ளையா பிறந்து என் வயிற்றுல சுமந்து சமத்புதம் பாலகம் அம்புஜேஷன் பார்த்தும் பாலகிலே ஒன்று கூட அனுபவிக்கலையே. மடியில போட்டு பால் கொடுக்கலையே, அவன் மழலை சொல் கேட்கலையே, அவன் வெண்ண திருடு தின்னலேன்னு சொன்ன பொய்ய கேட்கலையே, அவன் வெண்ண திருடு மாட்டில முழிக்கிற அழக பார்க்கலையே, நான் பால் கொடுக்கலன்னு கோச்சிட்டு பானை உடைக்கிற அழக பார்க்கலையே, படாத பாடு படுத்துறானேன்னு இவனை கட்டலான்னு நினைக்க வச்சுட்டோம் அப்படின்னு கண்ணெல்லாம் கசிக்கின்ற அவர் அழுகிய பார்க்கலையே. தாயரில் கதையாயின தாயி திருவனந்தபுரத்து பத்மநாபரை பார்க்கலன்னா ஸ்ரீரங்கத்தில் இருந்து ரங்காசுரன் அதுவும் இதுவும் ஒண்ணு. பன்றிபுரத்திலிருந்து இருந்து நரஹரி சோனா பாண்டவனா சொல்லமா, விட்டலன் கோவிலுக்கு போகமா, ஞான சந்திரபாபாவை மட்டும் குளிப்பேன் வா, எந்த வித நியாயம் அட்ரஸ் மட்டும் பன்றிபுரம்னு போடுவார். என் வேற பேர் போட வேண்டியதானே, முடியலே அந்த மாதிரிதானே. அதனால ஏ பிரபு கிருப பண்ணு, என்னை நோக்காதொழிவதே, எனக்கு கிருப பண்ணு, நான் மோசமானவன் தான், நீ கவலையப்பட சந்தேகமே வேண்டாம், நான் மோசமானவன் தான். உனக்கு கிருபைக்கு என்னெல்லாம் அருகதை வேணும் அத்தனை அருகதையும் சம்பாதிச்சு வச்சு என்னடா, சரணாகதி பக்தி கர்ம ஞான யோகம்லாம் கிடையாது, உருப்படாம இருக்கு என்ன இருக்கு அத்தனை அருகையும் இருக்கு, இதுக்கே உன் கிருப பண்ணிருந்தாக. என்னை நோக்காதொழிவதே உன்னை என்றே அழைக்கின்றேன். சரி வேற யாரையாவது நான் கூப்பிட்டேன்னா நீ பார்க்கலன்னா நியாயம், உன்னை தவிர வேற யாரையும் கூப்பிட மாட்டேன். உன் மேல பக்தி இருக்கோ இல்லையோ, ஆனாலும் கூப்பிட்டாலும் ஒன்னதான் கூப்பிடுவேன். அதே கழிவு எடுத்து இங்கே இருந்து ரங்காரங்கா நல்லா செஞ்சு கொடுத்துட்டா, சின்ன வயசுல கழிவு எடுத்து தானா ரங்கான்னு வந்துடுறது. உன்னை என்றே அழைக்கின்றேன், அஜாமியன் நாராயணான்னு அழைச்சான், ஆனா ஒன்னதானே அழைச்சான், நீ நினைச்சு அந்த மாதிரிதான், நான் எதையோ நினைச்சு அழைச்சாலும் உன்னதான் அழைக்கிறேன். பத்மநாபர் கோயில் பக்கத்துல அவளை பார்த்து திருச்சி இப்படி கிணத்த கொடுப்போம், அவளை பார்த்து கிணத்த கொடுப்போம், பத்மநாபர் பார்க்கவே இல்லை, நீங்க கையை கூப்பிடு அப்படின்னு கூப்பல் இங்கே சிரிப்பு அங்க தலை ஆட்டுறது அங்க. ஆனாலும் பத்மநாப பரவாயில்ல, ஒற்றைகள் மண்டபத்தில் நம்மளை பார்த்து கை கூப்பிடாது எடுத்துக்கிறாள், அதனால உன்னை என்றே அழைக்கின்றேன். யாரோ வக்கில்லாதவன் காலில் போய் விழல, சர்வலோக சரண்யன் காலில் விழுந்திருக்கேன். யாருடைய தகுதியும் பார்க்காம தன் காருண்யத்தினால கிருப மட்டுமே கொட்டக்கூடிய காலமேகத்துக்கிட்ட நிக்கிறேன். ஒரு எல்லைக்கு மேல இனிமேல் வேற ஒருத்தர் ஐஷின்னு போவார்ப்பா, அந்த இடத்துக்கு நீ போகிறதுக்கு அவர் தான் கிருப பண்ணணும்னு சொல்லும்படியா இல்ல, மார்க்க பந்துவா வழித்துணை பெருமாளா மோட்ச பரியந்தம் வரக்கூடிய உங்கால் அல்லவா விழுந்திருக்கேன். மார்க்க பந்து வழித்துணை பெருமாள், திருமோகர் திவ்யதேச பெருமாள் பேர் அசந்து பேருக்க மார்க்க பந்துன்னு ஒரு திருநாமம், வழித்துணை பெருமாள். நம்ம திருவாருக்கு நம்ம திருவிழா வழித்துணை அவர் தான் வேணும், பின்னாடி வந்து இடிச்சுட்டு போயிடுறது நமக்கு அவளுக்கு உடனே சம்பந்தம் கூட, ஆனா பிராரதம் பின்னாடி வந்து தள்ளிவிட்டு போயிடுறது. வழித்துணை பெருமாள் மோட்ச பரியந்தம் வழித்துணை பெருமாள், அதனால உன்னை என்றே அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தி. அது சொல்ல என்ன கூப்பிடற, நீ ஆதிமூர்த்தி கஜேந்திரன் கூப்பிட்டான், ஆதி பீஜாய் பீஜாயன் கூப்பிட்டா கூட தோத்து வருவோம், ஆதி பீஜாய எல்லாரும் ஒதுங்கினான், நான் இல்ல அடியேன்னு இருந்தான். அலரடிச்சுன்னு ஓடி வந்தான், அலரை அடிச்சு இவாளர்ல அவர் அலரடிச்சு ஓடி வந்தார். ஆதி பீஜாய ஆதிமூர்த்தி ஆதிநாதன், ஆழ்வார் நகரி பெருமாள் பேரு ஆதிநாதர், ரொம்ப அழகா நம்மா குழம்பு குழம்பு குழம்ப ஓடி ஓடி பல்பிறப்பம் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடி நின்று வானவர் ஏற்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. பல ஜன்மா பல தேவர்கள் உபாசனை பண்ணி ஆச்சு, ஏறி ஏறி வந்தாச்சு, ஓடி ஓடி பல்பிறப்பம் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து, என்ன பாடுபட்டு இருக்கோம் அவர்கள், பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வெளியேறி கண்டி திரும்பி கேடு இறங்குவாளா ஏறப்படாது, கூடி நின்று வானவர் ஏற்ற, நீங்க யாரெல்லாம் தெய்வம்னு கொண்டாடினாலோ அவள்லாம் கூடி நின்று வானவர் ஏற்ற திருக்குறுகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு, கருடக்கொடியான ஆதிமூர்த்திக்கு அடிமையை புகுவதுவே. அதெல்லாம் ஸ்வரூபத்துக்கு அழகு, அதனால உன்னை என்றே அழைக்கின்றேன், உன்னதானேப்பா கூப்பிடுறேன் ஆதிமூர்த்தி. 30 கோடி தேவர்கள் ஓரத்தில் இருக்காள், இவர் மட்டும் தான் பிரம்மாண்டமா படுத்துட்டு இருக்காரு, ஓடி ஓடி எல்லா பக்கமும் ஓடினால் கடைசியில் இவர்தான் பெருசா தெரியலா. அதனால ஆச்சரியமா சொல்றார், உன்னை என்றே அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தி அரங்கமா நகருளானே. இவன் தான் ஆதி என் ஜோதி உரு, பழைய காலத்துல கூட மிச்சப்பட்டு கிடக்கிற வஸ்து, திரும்பி சிருஷ்டி காலத்திலையும் ஆரம்பமா இருக்கிற வஸ்து அவன் தான் ரங்கத்தில் இருக்கான். பாகவத ஓ மார்கண்டேயர் பாதுதாரே கராரவிந்தே இளபதாரவிந்தம், அவர் தான் பத்மநாபர், பழையத்தை எல்லாத்தையும் முழுகிட்டு இருக்காரு, அவர் தான் பத்மநாபர். நீ யாரும் நடிச்சுட்டு இருக்காள், அவர் வேற, அவர் ரொம்ப பெரியவர், கொஞ்சம் சின்னவர், இவர் தான் அவர், இவரே தான் கராரவிந்தே இளபதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் வதஸ்ய பத்ரஸ்ய, அவர் தான் இவர். பிரளய ஆளில கண்ண பார்க்கவே வேணாம், பார்க்கவே வருத்தமே பட வேண்டாம், பச்சைக்கல் மண்டபத்தை போய் பாருங்கோ, தானாவே ஆளில கண்ணனா காட்சி கொடுத்தார். ஆனா அதுக்கு முதல்ல பிரளயத்தை பார்க்கணும், தைரியம் இருக்கா பாத்துக்கோங்க. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, சுவாமியோட கிருப்பை ஒரு மாயினா என்னன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் சுவாமி, பார்த்தார் மாயை மட்டும் பார்த்து என்ன பண்ண போறோம், நம்மளையும் பார்க்கட்டும்னு காட்டி கொடுத்தார். சரியா மாயை மட்டும் காட்டி கொடுத்தா கேட்கறது ஆள் கிடையாது, மாயை மட்டும் தானே கேட்டார், உன் மாயினா என்ன பா புரியலையேப்பா அப்படின்னு சொன்னார் சுவாமி. எல்லாத்தையும் காட்டி கிணறு கிணறு அடிச்சு என்ன மாயையோ இது நினைச்சா இந்த மாயை என்கிட்ட தாண்டா வந்து அழகா அவரையும் உள்ள இழுத்து எல்லா தேர்னாரோ அத்தனை அவருக்குள்ள காட்டி ஆதிமூர்த்தி மறுநடைய பிரத்யட்சமா பார்த்தா வெள்ள யாரெல்லாம் தேடினாரோ அத்தனை பேர் இவருக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு அசடரா ஆதிமூர்த்தி அரங்கமானே அந்த ஆதிமூர்த்தியா சேப்பா ஒன்னிடத்துல வந்து விழுந்துட்டேன்ப்பா யார்கிட்டயோ போய் விழலாப்பா அழைக்க உன்னையன்றே அழைக்கின்றேன் ஆதிப்பட்டது அம்மானு வருது அம்மாவை கரிச்சு குட்டுவான் நல்லா குடிகாரனா இருப்பான் இடங்கள்ல பார்த்தான் குடிகாரனா இருப்பான் கோபம் வந்து கொடுத்தா உடனே அப்படியே அம்மாவை அடி அடி அடிப்பான் ஆனா கீழே விழுந்தானு அம்மானு கத்துவான் அந்த மாதிரி ஏ பிரபோ உன்னையன்றே அழைக்கின்றேன் அவனுக்கு அம்மா மேல பிரீத்தி இல்ல அக்கறை இல்ல ஆனாலும் அம்மானு கத்துறானு அதனாலதான் அன்னைக்கு படிச்சேன் ரொம்ப அழகா அம்மா உனக்கு வழி கொடுத்து பிறந்ததுனாலோ என்னவோ எனக்கு வலிக்கும் பொழுதெல்லாம் உன்னையே அழைக்கின்றேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அசந்து போனேன் அப்படியே எழுதிட்டான் உனக்கு வழி கொடுத்து பிறந்ததுனால்தானோ என்னவோ வலிக்கும் பொழுதெல்லாம் உன்னையே அழைக்கின்றேன் அப்படின்னு அம்மா உடனே என்னடா பையன் அடிக்கிறது அடிச்சேன் அம்மா நான் கூட்டேன் அதுபோல கோடி மடங்கு கருணையுடைய உன்னை என்றே அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தி கருணை இல்லாதவன் கிட்ட போய் காத்தினா நியாயம் நீ சொல்றது சரிங்க கருணா சாகரனாச்சு இல்லாட்டி எனக்கு கிருபை பண்ண முடியாது அசக்தன் காலில் விழுந்தா ஞாயிறு நீ சர்வசக்தனாச்சேப்பா அசுரனுக்கு கிருபை பண்ண மாட்டானு கிடையாது எல்லாருக்கும் தானே கிருபை பண்ற வானரன் முதற்கொண்டு அசுரன் முதற்கொண்டு ராட்சசன் முதற்கொண்டு விலங்கின முதற்கொண்டு பக்ஷி ஜாதி ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தியப்பா கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தியப்பா சரி கஜேந்திரனுக்கு மோட்சமாவது நியாயம்னு வச்சுக்கோங்க இந்த முதலைக்கு என்ன சுரசன சக்கரத்தாழ் வர போது ஒரு வதம் வாழை பிடிச்சு சூதிக்கு போடப்படாதா அது கழித்து அப்படி பிடிச்சாலே தானே வாயை திறந்துரும் கஜனை விடுவிச்சிருக்கான் சக்கரத்தை கொண்டு இதை வதம் பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல கதியை கொடுத்து என்ன அக்கிரமம் பாருங்க இதான் ஜீரணம் பண்ண முடியாத விஷயம் அசந்த அசந்து போகும் கஜேந்திரனுக்கு அனுகிரகம் நியாயம் ஆதி பீஜாயம் கட்டினா இவனுக்கு என்னடா அனுகிரகம்னா சரி அவனை பிடிச்சி அவனுக்கு சேர்த்து கிருபை பண்ணணும்னு பண்றான் இப்பதான் மாட்டிருக்காங்க இதுக்கப்புறம் திருப்பி மாட்ட மாட்டேன் இவனுக்கு சேர்த்து சக்கரத்துல வதம் பண்ணி ஆத்மா ஜம்முன்னு கொடுத்துட்டாரா இல்லையா சுவாமி அது வேற கையை கூப்பி நிக்கிற ஆஹா ஊஹு அப்படின்னு அழைக்கின்றேன் ஆதிமூர்த்தி அரங்கமா மகருளானே உன்னதானேப்பா கூப்பிடுறேன் கிருப பண்ணுபா அப்படின்னு கிருப பண்ற சுவாமி கூப்பிடுறான் இனிமேல் இவர் மூலமா கிருப பண்ணுவாங்க பாக்குறேங்க திருவிழா கலங்கள் ரெண்டு மூணு சொல்லிடுங்க அதுக்காக தான் நீ சீக்கிரம் நிறுத்தினேன் ஆமா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க இல்ல எப்படி நீங்க சொன்னீங்க நான் அடுத்த நாள் ரீகேப் பண்ணிட்டு தான் இருக்கேன்
ஸ்ரீமன்னந்த சுரநாயக பத்மநாப காருண்யசாகர மனோகர பவ்ய ரூபா சுவாமின் சுசீல சுலபாசிரித பாரிஜாத பூமன் சரண்ய நதவத்வல நாதனோமி தெளிவிழா கலங்கள் நீர் சூழ் திருவரங்கத்துழுங்கும் ஒளியுளார் தாமே என்னே தந்தையும் தாயுமாவார் எளியதோர் அருடுமன்னே எந்திரத்து எம்பிரானார் அழிய நம்பையலன்னார் அம்மாவோ கொடியவாரே
சுவாமி முதலாம் வந்த போய் பார்த்துதான் இருக்கு
அடியனுக்கு ஸ்ரீரங்கம் ரொம்ப பிடிக்கும் எங்க சொந்த ஊரு வேற ஒரு நாவல் பார்க்கணும் பெயர் ஆனா அடியன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஸ்ரீரங்கம் தான் பிறந்தது சீரங்கத்துல. 20 வயசு வரைக்கும் இருந்த இடம் சீரங்கத்துல.
அதான் அழியன் நம்பையல் பார்த்து அவருக்கு வந்துடுச்சு.
அந்த ராஜகோபுரத்துல ஒரு ஒரு நாளும் அடிக்கடி போய் போய் பார்த்திருக்கேன். அது கட்டும் போது அழகி சிங்கர் கூட்டுன்னு போவார். கூட்டுன்னு போவார்னா என்ன, அவர் யாரும் கூட்டுன்னு போவார், யார் இருந்தாலும் கூட போடுவார். பயமா இருக்கும், நாங்களாம் ரொம்ப சின்னவா. இதே ஏறுடா அப்படின்னு லிப்ட்ல ஏறுன்னு, லிப்ட் ஓப்பன் லிப்ட் அது மேல போட்டு ஏறு அப்படின்னு. ஒரு பக்கம் அவரை பார்த்தாலே பயம், அவர் திடீர்னு கோபிச்சுடுவார், அவரை பார்த்தா பயம். சீரங்கம் அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும். சீரங்கத்துக்கு சமம் எதுவுமே கிடையாது. அவர் அழகா ஆச்சாரியர் அழகா ஒரு வசனம் சொல்றான் சீரங்கத்துல ரங்கநாதன் இருக்கிறத பத்தி. விபவத்திலே விருந்தாவனம் போலே ஆயிற்று அர்த்தையிலே அரங்கம். விபவத்துல எப்படி விருந்தாவனமும் விபவாவதாரத்துல அந்த மாதிரி அர்த்தாவதாரத்துக்கு சீரம் ரங்கநாதன். அத்தனை ஒரு அழகான இடம். அதனால அடிக்கடி எத்தனையோ பாட்டுல மண்டின முரளும் சோலை, மயிலின மாலும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினும் கூவும் சோலை, அண்டர் கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் என்ன. சீரங்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா வண்டுகள்லாம் நிறைய இருக்கு, மயில்கள்லாம் நிறைய வண்டுகள்லாம் நிறைய பாடின்னு இருக்கு, மயில்கள்லாம் நிறைய ஆடின்னு இருக்கு, கொண்டல் மேகங்கள்லாம் நிறைய இருக்கு, ரங்கநாதன் இருக்காரு. ஒரு வண்டு மாதிரி, ஒரு குயில் மாதிரி, ஒரு மயில் மாதிரி பெருமாள் ஆசைப்பட்டு அங்க உட்காந்துருக்கார். என்னுடைய இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உபய காவேரி மத்தியில ரொம்ப அழகான இடம். இன்னைக்கு எல்லாம் நிறைய சோலையெல்லாம் இல்ல அங்க, எல்லா சோலையும் நிறைய பிளாட் ஆயிருக்கு மொத்தமுமே. ஆனா தெருவு தாண்டி போனாலே காவேரிக்கு போற வழி எல்லாமே ரொம்ப மாந்தோப்பு எல்லாம் நிறைய இருந்திருக்கு. ஆனா அது எனக்கு தெரிஞ்சே விடு, ஆனா ரொம்ப சாதாரணமான. நீ எங்க அப்பாவில நிறைய சொல்லுவாரு, ஒரே தோப்பா இருந்ததுல நீங்க பிளாட்டாக்கிட்ட சார். அழகும் உற்சவங்களும் ஸ்ரீரங்கத்துல திருமாலை சொல்ல வேண்டாம். இன்னொரு சௌகரியம், தேவதாந்தரத்துடைய பேச்சே கிடையாது எங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும், ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில வந்தப்புறம் தான் தெரியும். ரங்கநாதன் தவிர வேற பெருமாள் தெரியாது, தேவதாந்தரம் இன்னொரு தேவதையும் தெரியல, வேற யாருமே தெரியாது. ரங்கநாதன் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்கள் தான் தெரியும், பெரிய கோயில் வேற யாரும் தெரியாது. 20 வயசுக்கு அப்புறம் ஒரு தரம் மகாநவமி இன்னைக்கு காஞ்சிபுரத்துல தேவ பெருமாள் சேவிக்கிறதுக்கு கூட்டிட்டு போன போது அங்க நூத்துக்கால் மண்டபத்துல பெரிய மண்டபத்துல பெருமாளும் தாயாரும் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன இப்படி ஒரு அழகு கூட இருக்க முடியுமா என்ன அப்படின்னு ஆச்சரியம், இப்படி ஒரு அழகு கூட இருக்க முடியுமா என்ன அப்படின்னு மறக்கவே இருக்க அடியன் மனசை விட்டு. போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம் என்று பெருமாள் என்ன பண்றார், தன்னுடைய சௌந்தரியத்தை காமிச்சு நம்மள ஆதரம் பெருக வைக்கிறார். இந்த சௌந்தரியத்தை பாரு, இதுக்கப்புறம் கூட நீ எனக்கு ஆட்படலை அப்படின்னா, இந்த பத்மநாபனை சேவிச்ச அப்புறம் கூட பத்மநாபனுக்கு நீ எழுதி கொடுக்கலை அப்படின்னா, அப்போ உனக்கு மனசு இல்ல. அது என்ன, அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, நீ மனுஷன் இல்ல, உனக்கு இருக்கிறது மனசு இல்ல. என்ன மெட்ராஸ்ல ஒருத்தர் வந்திருந்தார், பெருமாள் சேவிச்சார், பத்மநாப பெருமாள் சேவிச்சார், இங்க முதல் நாள் ரெண்டாள் மூணாம் நாள் சேவிக்கிறார் எனக்கு தெரியாது. மூணாம் நாள் சேவிச்சுக்கோ கேள்வி உட்காந்து சேவிச்சுட்டே இருந்த நின்றுட்டு அவர் என்ன சொல்லிட்டு இருக்க, நமக்கு வந்தபோது என்ன சுவாமி எந்த ஊரே என்ன திவ்ய தேசம் அப்படின்னு கேட்டா, பிறந்து ஏதோ வேலை நிமித்தமா வந்தேன், ஆபீஸ்ல வேலை மூணு நாள் போட்டிருக்கான், வேலை நிமித்தமா வந்தேன், சரி போறதும் திருவனந்தபுரத்துல பெருமாள் சேவிக்கலாம் அப்படின்னு தோணிச்சு. முதல் நாள் சாயங்காலம் வேலை ஆச்சுன்னா அப்புறம் பொழுது போல சரி ராத்திரி வந்து பெருமாள் சேவிச்சேன், சுவாமி எனக்கு போறதுக்கு மனசு
இல்லை.
அழற அழற என்ன சுவாமி, தன்னுடைய சௌந்தரியத்தை இப்படி வாரி கொடுத்துருக்கோம் எல்லாரும், ஒருத்தருக்கும் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் 100,000 ரூபாய் கொடுக்கற மாதிரி, இல்ல பாத்துக்கோ என்ன பாத்துக்கோ என்ன பாத்துக்கோ அப்படின்னு சௌந்தரியத்தை வாரி வாரி கொடுத்துருக்கான். பெருமாள் சொல்றதுதான் இந்த மந்திரங்கள்ல கஸ்னை தேவாய ஹவிஷா விதேம, எந்த தேவனுக்கு நாங்கள் ஹவிஷ் சமர்ப்பிப்போம். ஆத்மதாஹ, யார் தன்னையே கொடுக்கறானோ, ஆத்மதானம் பண்ணிட்டு இருக்கானோ, யார் யாரோ எதையோ கொடுப்பா, காருண்யா காம மன்யம் ததத்தி கழுபரே சுவாத்மதத்துவம் விசேஷா ஐஸ்வர்யா ரீசதேன்னே ஜெகதி பரஜனே சுவாத்மனோபி ஈஸ்வரத்துவம் நாராயணியத்துல ரொம்ப ரொம்ப காரூண்யம் நிறைய போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க கேட்டா காமம் அந்யம் ததத்தி வேற என்னத்தையும் எடுத்து கொடுப்பான். இதை இதை வச்சுக்கோ கொஞ்சம் காரூண்யமா இருந்துன்னு வச்சுக்கோங்க அப்ப பக்கதாத்துல இருந்து எடுத்து கொடுப்பான். இல்ல இன்னும் கொஞ்சம் காரூண்யமா இருந்து வச்சுக்கோங்க அப்புறம் தங்காத்துல இருந்து எடுத்து கொடுப்பான். இன்னும் கொஞ்சம் காரணம் வந்தா தங்காத்துல வீணா எது போயிட்டு இருக்கோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துருவான். ஆனா தண்ணியை கொடுக்கதோ நானே வந்துட்டேன் அப்படின்னு பைனாக பாய் சுருட்டி கோயில் மொத்தத்தை சுருட்டி எடுத்துதோ வந்துட்டு உன் பின்னாடி அதையும் வந்த பெருமாள் இவர் தானே வரேன் உனக்கு நான் இருக்கேன் உன் பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பத்மநாபனை சேவிச்சா போறோம் நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு நம்ம கிட்ட வரான் பெருமாள். நான் உனக்கு இருக்கேன் உனக்கு என்ன டோன்ட் வரி மாசு சான் அருளியோ மாசு சான் சொன்னவர் யார் மாமேகம் சரணம் ரஜா இங்கிட்ட நீ வந்துட்டியோ மாசுதா கவலைப்படாத அப்படின்னு சொன்ன ஒரே தெய்வம் பத்மநாப பெருமாள் கிட்ட ஒரு வாட்டி சேவிச்சா கூட போதும் அவன் நான் உன்கிட்ட வந்துடுறேன் உன் மனசுக்குள்ள வந்துடுறேன் உங்க ஆசுக்குள்ள வந்துடுறேன் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய நல்லது கெட்டது ஒன்னு ஒண்ணுலயும் உன் கூடவே நான் இருந்துட்டு இருக்கேன் நீ எதுவுமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தன்னையே நமக்கு எழுதி கொடுத்து கூப்பிடுறியோ கூப்பிடலையோ இனிமே உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை எழுதி கொடுக்கக்கூடிய ஆத்மதானம் பண்ணக்கூடிய ஒரு மகாவள்ளல் பெருமாள். இங்க சொல்ற தண்ணியை கொடுத்துருக்கானே நான் எப்படி எங்கனம் மறந்து வாழ்கிறேன் ஏதையும் போய் நான் எப்படி மறக்க முடியும் ஒரு மூணு நாள் நான் விட்டுட்டு போக முடியுமா நான் மூணு நாள் வேலை முடிஞ்சுட்டே நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு ஓன அழுது இருக்கேன் ஒருத்தர். அப்ப அழறவர் அவரை சொல்றதா இல்ல அவரை அழ மூட்டவர் ஒருத்தர் இல்ல மூட்டவர் அவரை சொல்றதா இல்ல நாம என்ன சொல்றது அப்படின்னா வாழியரோ நம்ம என்ன பண்ண முடியும் எழுநீர் தடங்கன் எழுநீர் தடத்து கயல் விழுந்தால் ஒப்பதே வரிக்கண் அழுநீர் துளிம்ப அலமருகின்ற வாழியரோ முழுநீர் முகில் வண்ணன் கண்ணன் பின்னாட்டவர் ஒருவராம் தொழுநீரினையடிக்கே அன்பு சூட்டியதூள் குழற்கே. நம்மாழ்வாருடைய இரண்டாவது பாட்டு இது அவர் ஆரம்பிச்சோட ரெண்டாவது பாட்டு நாயிகா பாவம் ஒரு பாட்டு தான் நம்மாழ்வார பாடினார் ரெண்டாவது பாட்டு நாயிகா பாவத்தில் மாறுற தன்னை நாயிகா வச்சு எழுநீர் தடத்து கயல் விழிந்தால் ஒப்பதே எரி கண் கண்ண ஜனஜனமா கொட்டுறது இந்த நாயிகை பெருமாளை பார்த்த உடனே. ஏன்னா இப்படி ஒரு வெள்ள இப்படி சொன்ன ஆத்மதானம் பண்ணிக்கொண்டு நல்லது கெட்டது பங்கு இருக்குன்னு உனக்கு சுகத்தை கொடுக்குது நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் இருக்கிறவர் யார் நல்ல ஜனஜனமா அழுதுன்னு இருக்கா ஏன் அழற அழுனி நம்மாழ்வார் என்ன சொல்ற அலமரு அழியரோ யார் அழறாளோ அவர்களும் பல்லாண்டு வர்றோம். பெருமாள் சன்னதியில் போய் பத்மநாபன் சன்னதி போய் ரங்கநாதன் சன்னதியில முன்னாடி யார் இருக்காளோ அவள் பல்லாண்டு பாடுறது என் சொருப்புன்னு ஆழ்வார் பல்லாண்டு பாடுற என்ன பாகவதாரு அந்த மாதிரி அவருக்கு பல்லாண்டு பாடுறதோட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி ஒருத்தர் ஒருத்தா வந்து அழகாரியோ அவர் பார்த்து கை கூப்பி அவருக்கு பல்லாண்டு பாடும் பெருமாளுக்கு அடிவம் ஓடும் நிம்ம ஓடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கோம் நமக்கு ஆயிரம் பல்லாண்டு அடிவம் ஓடும் இன்னும் ஓடும் பிரிவின்றி ஆயிரம்
பல்லாண்டு
வேற ரெண்டு பேர் இருக்கு என்ன கிமர்த்தம் தவ நேத்ராப்ஜாம் வாரி சிரவதி சோகஜம்ங்கிற ஆஞ்சநேயர் கேக்குற சீதா பிராட்டியை பார்த்து கேக்குற மரத்திலிருந்து இறங்கி வந்த சீதா பிராட்டி அழுதுட்டு இருக்க ராமனை நினைச்சு அழுதுட்டு இருக்க அப்ப ஆஞ்சநேயர் ரொம்ப அழகா பேசுவார் ஆஞ்சநேயருடைய பேச்சு அதனுடைய சௌந்தரியம் சொல்லி முடியாது. சீதாதேவி கண்டுபிடிச்சிட்டார் சீதாவை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டார் இவர் சீதாதேவி முதல்ல மந்தோதரியை பார்த்து பிரமிச்சார் இவர் தான் சீதாதேவியா இருக்குமோன்னு. ஏன்னா அப்படி ஒரு அழகா மந்தோதரி திரிலோக சுந்தரி அழகுன்னு அப்படி ஒரு அழகா இருக்கா ஆஞ்சநேயர் நல்லா கவனிக்கணும். ஆஞ்சநேயர் சீதாதேவிய தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வர ஆனா முன்ன பின்ன சீதாதேவிய பார்த்ததே கிடையாது. சீதாதேவி எப்படி இருப்பார் தெரியாது அவர் எத்தனை இவரை காணவில்லைங்கிறா டிவியில ரொம்ப நாளாக இவரை காணவில்லை உயரம் அஞ்சடி மூணு இன்ச்சு அப்படிங்கிறா நம்ம என்ன பண்ணணும் ஒரு இன்ச்சு எப்படி அதனால கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் காணாமல் போனான்னு கருப்பு கலர் சட்டை போட்டிருந்தா உபலட்சணம் பெயர் காணாமல் போன இன்னைக்கு வெள்ளை கலர் சட்டை போட்டு அது சட்டை கருப்பா இருக்கும் அப்போ அதெல்லாம் ஐடென்டிபிகேஷன் ஒண்ணுமே இல்ல. ராமனும் ஒன்னும் சொல்லி அனுப்பல ஒரு மோதிரத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டாரே தவிர வேற ஒண்ணு இவர் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாரு அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அப்படி இருக்க இடம் தெரியாத இடத்துல ஊர் தெரியாத ஊர்ல ஒரு ஆள் தெரியாத ஆள் அங்க போய் கண்டுபிடிக்கும். ராவணனுடைய அந்த புறத்துக்குள்ள போயிட்டார். போனா ஏகப்பட்ட ஸ்திரீகள் திருப்பதியில போய் மொட்டை தலையாயிட்டு அந்த மாதிரி ராவணன் அந்த புறத்துல போய் சீதா தேவி இருப்பான பார்த்தானே ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நூத்து கணக்கா பிடிச்சு வச்சிருக்க அந்த புறத்துல ஸ்ரீவனம் அப்படிங்கிற வால்மீகி ஸ்ரீவனமா இருக்கான் மொத்தமே ஸ்ரீ காடு எல்லாம் படிச்சிருந்தது. இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காரியம் சீதா தேவியை கண்டுபிடிக்கணும். அப்போ மந்தோதரியை பார்த்த உடனே பிரமிச்சுட்டார். இத்தனை அழகா இருக்கிற அப்படினால எப்போ ராமன் வந்து சோகத்துல இருக்காரோ அப்ப சீதா தேவி அழகா தான் இருக்கணும். ஏன்னா நல்ல அழகான ஸ்திரீ இருந்தாதான் அவருடைய வியோகத்துல ஸ்லோகம் இருக்கும். அப்ப சீதா தேவி அழகா தான் இருக்கணும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்ப பாத்துட்டார் மந்தோதரியை. அதுக்கப்புறம் ஒரே கஷணத்துல முடிவு பண்ணார் இவர் சீதா இல்லைன்னு. சீதாதேவி இப்படி போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்க மாட்டார். ராமனுடைய சீதாதேவி இப்படி இருக்க மாட்டார். யோகத்துல கஷ்டப்பட்டு இருப்பார். அதுதான் ஜீவாத்மாவுடைய சுரூபம். உனக்கு ஐடென்டிபிகேஷன் அதுவா இருக்கணும். பெருமை சந்தோஷப்பட்டேன் எனக்கு இது வந்து எனக்கு இது வந்து எனக்கு வேலையில ப்ரமோஷன் கழிச்சு இத்தனை படம் வந்து இத்தனை படம் ஆஹா என்ன பாரு இந்த அப்படின்னா அவன் பத்ராவதாசனா இருக்க மாட்டான். பத்ராவண தாசனா இருந்தா இப்படி இருக்க மாட்டான். கண்டதுக்கெல்லாம் பீத்தின் இருக்க மாட்டான். பத்ராவன் இவரை பார்த்தா பத்மநாபதாச மாதிரி தெரியலையே. கோயிலுக்கு வரா மாதிரி தெரியலையே. வேற பார்த்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆத்ம பிரசன்சம் பண்ணிட்டு இருக்காரு. இது அடையாளம். அழிய நம் பையல் நம் பையலா இருக்கணுமா? ஒளிகளார் தாமே என்றே தந்தையும் தாயுமாவார். பெருமாள் தான் நமக்கு தாய், பெருமாள் தான் நமக்கு தந்தை. நாம பெருமாளுடைய பையல், நம் பையல், நம் பையலா இருக்கணும்னா அதுக்கேத்தமா இருக்க வேண்டாமா? அப்போ சீதாதேவி அப்படிதான் இருப்பாருங்கிறது முடிவு பண்ணிட்டார். அதனால இவர் இந்த ஒண்ணு இந்த ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கிற பாருங்க. என்னடியார் அது செய்யன்ற மாதிரி ஒரு பாகவதன்னா அவர் அவர் அப்படி செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லும்படி இருக்கணும். இவர் ஐயோ அவர் அவர் அப்படி செய்ய மாட்டாரு, அவர் நல்லவராச்சே அவர் அப்படி செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கணும். இவன் ஒரு தப்பு செஞ்சானா அவர் செஞ்ச அவர் செஞ்சாருன்னா இன்னும் ரெண்டு தப்பு கூட சேர்த்து சொல்லுவான். அவர் தான் எனக்கு தெரியவே இன்னும் ரெண்டு தப்பு கூட அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ரொம்ப பாகவதன்னா எப்படி இருக்கணும்னா வேதாந்த சொல்ற ஒரு பாகவதனை பார்த்தா சந்தனத்தை பார்த்தாம இருக்கும், சந்திரனை பார்த்தாம இருக்கணும், பூவை பார்த்தாம இருக்கணும், புஷ்ப மாலை மாதிரி இருக்கணும், சந்திரன் மாதிரி இருக்கணும், சென்றல் மாதிரி இருக்கணும், அக்னி மாதிரி இருக்கக்கூடாது, சர்ப்பம் மாதிரி இருக்கக்கூடாது, வியாபிரம் மாதிரி பயப்படக்கூடாது. யாரும் எஸ்மா நோ திஜதே லோகா லோகா நோ திஜதே யா அப்படிங்கிற கண்ணன் அவனை பார்த்து லோகம் பயப்படக்கூடாது. அவனை பார்த்து லோகம் சந்தோஷப்படும். ஒருத்தரை பார்த்து சந்தோஷம் வந்ததுன்னா அப்ப நீயும் பாகவதன் அவனும் பாகவதன். அவரை பார்த்து மனசுக்குள்ள சந்தோஷம் வந்தது. எஸ்மா நோ திஜதே லோகா லோகம் பயப்படக்கூடாது. அவனை பார்த்து பாகவத பார்த்து லோகம் பயப்படும்படி இருக்கக்கூடாது. ஐயோ அந்த சுவாமியா போரும் சார் இருக்கக்கூடாது. ஐயோ அவரா போற அப்படின்னு விலகி போகக்கூடாது. ஆஹா அவரா அப்படியே அவரை பத்தி பேசுறதுக்கு இவன் சித்தமா இருக்கான். லோகான் நோ திஜதே செய்யா லோகத்தை பார்த்து இவன் பயப்படக்கூடாது. யார்தான் இருக்கட்டும் துஷ்டனா இருக்கட்டும் அவன் பார்த்து இவன் பயப்படாது. பகவான் அவன் அப்படி வச்சிருக்கான், நம்ம இப்படி வச்சிருக்கான் அப்படின்னு அப்படி இருக்கணும். இவன் அப்படி இருக்கணும். எதை பார்த்து பயந்து ஓடுறதுல என்ன இருக்கு? இப்படிப்பட்ட துஷ்ட விஷயத்தை எடுத்தாலும் அதை பார்த்து பயந்து பயந்து ஓடுறதுல ஒண்ணு இல்லை. பகவத் தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா பெரிய அவர் அப்படி இருக்கார். நிந்தையதான் பண்ணட்டுமே கண்ணாபனான் வெய்யறார் அப்படின்னா எதுவும் ஏதோ அப்படி இருக்கார். பெருமாள் அவன் அப்படி வச்சிருக்கேன் இன்னைக்காவது ஒரு நாள் திருந்துவார் அப்படின்னு சொன்னாரோ இல்லையா? பத்ராவது இன்னைக்காவது அவர் திருத்துவார், அதனால அவர் திருந்துவார் அப்படின்னு அதை நினைச்சுட்டு போறோம். எஸ்தான் அப்படிதான் இருக்கணும் பக்தன். அப்ப அந்த மாதிரி ரீதியில இப்போ ஆஞ்சநேயர் சீதாதேவி இவர் சீதாதேவி இல்லைன்னு சீதாதேவி போகத்தை அனுபவிக்க மாட்டாரு பகவத் வியோகத்துல. அப்புறம் சீதாதேவி கிட்ட வந்தார். அவரை சீதாதேவி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சுட்டார். இவர்தான் சீதாதேவி கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப இறங்கி வர இதுக்கு நடுவில் நிறைய கதையில திருச்சிட்டா சொப்பனம் இத்தியாதி எல்லாம் இருக்கு. இறங்கி வந்தவனே சீதாதேவி கிட்ட கேட்கற நீர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கற. கேட்கும் போது இவருக்கு தான் தெரியுமல்லையோ, யாரும் தெரியுமல்லையோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்க சீதாதேவி தானே, எனக்கு அப்பவே தெரியும் அப்படி சொல்லல. ரொம்ப வினயத்தோடு கூட கையை கூப்பிட்டு வாயில இப்படி வர சொல்லி நீங்க யாரு நீங்க தேவலோகத்தேன்னு வந்தவரா இல்ல அக்ஷரஸ்திரியா இல்ல ரிஷி பத்னியா? உண்மை பார்த்தா தேவலோகத்திலே வந்தவர் மாதிரி தெரியலையே, ஏன்னா கண்ணுல ஒரே ஜலம் ஜலமா கொட்டுருக்கு. ரிஷி பத்னி மாதிரின்னு சொல்ல தெரியல. உண்மை பார்த்தா க்ஷத்திரிய லட்சணங்கள்லாம் இருக்கு. நீர் என்னுடைய பிரபு சாக்கா ராமச்சந்திர மூர்த்தியினுடைய தர்ம பத்னியா, அப்படியானால் இந்த அஞ்சலியை ஏற்றுக்கலாம் அப்படின்னு எத்தனை வினயத்தோட பேச, தெரிஞ்ச விஷயத்த வினயத்தோட பேசணும். ஞானே மௌனம் க்ஷமா சக்தௌ யாகே ஸ்லாகா விபரியயாங்கிற ஞானே மௌனம், நன்னா தெரிஞ்சிருக்கும் போது மௌனமா இருக்கணும், அதான் பெருமை. அஜ்ஞானே மௌனம் தான் பேச முடியாது, ஆனா ஞானே மௌனம் விசேஷம். க்ஷமா சக்தௌ சக்தி இருக்கும் போது பொறுமையோடு இருக்கும். தியாகே ஸ்லாகா விபரிய தியாகம் பண்ணணும், ஆனா பெருமையா வெளியில சொல்லிக்க கூடாது. நான் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் கொடுக்கணும், ஆனா கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் தான் குணம், குணா குணானுபந்தித்தம். ஒரு குணம் இன்னொரு குணத்தோட சேர்ந்தாதான் அந்த குணத்துக்கு அழகு, இல்லாம இருந்தா அது தோஷமாயிடும், அந்த குணமே தோஷமாயிடும். ஞானம் இருந்தேனே மௌனம் இல்லாம இருந்துச்சுக்கோ, ஞானம் தோஷமாயிடும். பெருமாளுக்கே அப்படித்தானே என்ன சொல்ற, பகவானே உனக்கே ஞானம் இருக்கு, உனக்கே சக்தி இருக்கு, பலம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, வீரியம் இருக்கு, எத்தனை குணங்கள் இருக்கு, ஆனால் இந்த காருண்யம்னு ஒண்ணு இல்லாட்டா இது மொத்தம் தோஷமாயிடும், இது மொத்தமும் தோஷமாயிடும். இல்ல அபயாசத காரணி இருக்கிறபடினால்தான் இது மொத்தத்தை குணம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா உங்க ஞானத்தை பார்த்தா எனக்கு பயம், நீ சர்வஜம் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனே இருந்து அறிதி என்று பயந்து போய் நம்ம பெருமை இருக்க வேண்டியது. ஆனா ஏன் முன்னாடி போய் நிக்கிறோம்னா நீ அருள் என்னும் ஆசை, உனக்கு காரணியம் இருக்கே அப்படின்னு முன்னாடி வந்திருக்க. அப்ப ஆஞ்சநேயர் கேக்குற, கிமர்த்தம் தவ நேத்ராபியம் வாரி சிரவதி சௌகஜம் புந்தரீக விசாலாபியம் விப்ரகீர்ண விவாம், ஏமா அழுதுன்னு இருக்க, உங்களுடைய கண்ணிலிருந்து ஏன் ஜலம் கொட்டின்னு இருக்கு, தாமரை இலையில ஜலம் ஒட்டாது அப்படியே பெருகுமே, அது மாதிரி உங்களுடைய கண்ணு தாமரை இலை மாதிரி இருக்கு, அதுல ஜலம் ஒட்டாமல் ஏன் ஜலம் கீழே விழுந்து இருக்கு அப்படின்னு ஏன் எழுதுன்னு இருக்கிறத அழகா கேட்கிற காவிய ரீதியில கேட்கிற. அப்ப அதுக்கு பெரியார் தமிழ்ல வியாக்கியானம் பண்ற, பெரியார் தமிழ்ல சொல்ற கிமர்த்தம் இருக்கு, ஏன் எழுதுன்னு இருக்க அப்படின்னு கேட்கல, எதுக்காக இருக்குன்னு கேக்குற. சமஸ்கிருத்தில் அழகான விஷயம், குத்தகான்னு கேட்டா பரவாயில்ல, என்ன காரணம் இருக்கும், என்ன காரணம்னு கேட்கல, என்ன பிரயோஜனம் கேட்கற, எதுக்காக அப்படி எழுதிட்டு இருக்கு அப்படின்னா, பெரிய தமிழ் வியாக்கியானம் பாருவோம். ஆரை குடி வேறு அறுக்க இப்படி கண்ணீரும் கம்பலையுமாய் நின்றது, ஆறு குடியோட வேற இருக்க எப்படி அழுதுட்டு இருக்கு, உங்களுடைய அழுகே லோகம் தாங்காதே பதிவிரதா தெரியாச்சு, ஆறு குடியோட சாய்க்கணுங்கிறதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கேன் நீர் அப்படின்னு ஒரு அர்த்தம் முதல் அர்த்தம் சொல்ற, இந்த அர்த்தம் அவருக்கே இஷ்டம் இல்லை. அடுத்து ரெண்டாவது அர்த்தம் சொல்ற, ஆரை குடிவேதருக்க இப்படி கண்ணீரும் கம்பளையுமாய் நின்றது, ஆரை சேதனருமாக்க என்ற உமாம் பகவத் வியோகத்திலே கண்ணீரும் கம்பளையுமாய் இருப்பதிலே ஒரு ஆத்மாவுக்கு சொரூபம். பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கும் போது கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறது தான் ஆத்மாவுக்கு சொரூபம். அதை காமிக்கிறாரா சீதாதேவி, நீங்கெல்லாம் எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். ராமா 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 ராமான அசோகனத்திலிருந்து ராமனே நடிச்சுன்னு அழுதுட்டு இருக்க மாதிரி பத்மநாமன் அருள் நமக்கு, பத்மநாமனுடைய அருள் நமக்கு கிடைக்கல, பத்மநாமன் நமக்கு நினைக்க முடியல, பத்மநாமன் உதறி தள்ளிட்டான் அப்படின்னா அப்போ அதுதான் விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா, விபதோ விஸ்ம விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா விபத்து விஸ்மரணம் ஹரே, பகவான மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க அதுதான் பெரிய விபத்து. சம்பத்து என்னன்னா அனுஸ்மரம், பகவான ஸ்மரிச்சோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சௌக்கியம் ரொம்ப ஆனந்தம் சௌக்கியங்கள்லாம் கூடியிருந்தா பகவான மறந்தே போயிடுவோம், மொத்தமே மறந்து போயிடுவோம், அதுதான் பெரிய விபத்து. பரீட்சையில பாஸ் பண்ணணும்னா இவன் எப்படி பாஸ் பண்ணுவாங்கிறது இவனுக்கு தெரியல, பாஸ் பண்ணுவோமா எப்படி பாஸ் பண்ண போறோம்னா தெரியல. சரி சொல்லிட்டு கோயிலுக்கு போடா அப்படின்னா சரி கோயிலுக்கு போனா, ரிசல்ட் வர வரைக்கும் நிச்சயம் கோயிலுக்கு போடா அப்படின்னா ரிசல்ட் வரைக்கும் நிச்சயம் கோயிலுக்கு போனா, சரி சொல்லிட்டு ரிசல்ட் வந்து பார்த்தா நிறைய மாறுப்பாங்கிருக்கான் பாஸ் பண்ணிருக்கான் நிறுத்திட்டான், பரீட்சையில பாஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் காலேஜ் போயிட்டு தெரியல, அதுக்கப்புறம் பெருமாள் செய்திக்கிறது தோண மாட்டேன். அப்ப பெருமாள் தான் பாக்கல, சரி இவனுக்கு போறாது இவனுக்கு போறாது. அதனால பகவத் வியோகத்தில் நமக்கு பெரிய லோகத்தை இந்த ஜென்மாவில நமக்கு இருக்கக்கூடிய பெரிய லாபம் என்ன அப்படின்னு கேட்டானா, நம் பையல் அப்படின்னு பகவானுடைய அபிமானத்திலே நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் பெரிய லாபம். பெரிய நஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த அபிமானத்தை விட்டு நம்ம வெளியில போயிட்டோம்னா அதுதான் பெரிய நஷ்டம், அதுதான் இந்த ஜென்மத்தில் பெரிய ஆபத்து. நமக்கு நல்ல வேலையா இல்ல, பெருமாள் பத்மநாபன் கூட்டு தன் திருவடி நிழல்ல கூட்டி வச்சு நம்மளை உட்காந்து வச்சிருக்க, இதுதான் நமக்கு ஒரு பெரிய லாபம். உதறி தள்ளிட்டேன்னு வச்சுக்கோங்க அதை காட்டிலும் நஷ்டம் நமக்கு இருக்கு, அது காட்டில ஹானி எதுவும் கிடையாது, அது காட்டில பெரிய ஆபத்து எதுவும் கிடையாது, அது ஜென்ம அப்புறம் என்ன ஆகும் சொன்னாரு. ஏன்னா என் முகூர்த்தங்கிற பராசர் ஒரு கணகாலம் பராசருடைய நிலையில சொல்லி பார்த்தா ஒரு கணகாலம் என் முகூர்த்தம் கணம் வாபே வாசுதேவோன்னு சிந்தியதே சா ஹாலிஹிங்கிற இது பெரிய நஷ்டம் வந்துட்டேங்கிற நல்ல பிசினஸ் மேன் பார்த்தா தெரியும். ஒரு கணகாலம் விட்டாச்சா கூட அவனுக்கு நிறைய நஷ்டமா இருக்கு. சா ஹானிஹி தன் மகச்சித்திரம் சா பிராந்தி. ஒரு கணத்துல நம்ம ஒரு கணக்காலம் கோயில்ல போய் பெருமாளோட சாஸ்திரம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம், ஒரு கணக்காலம் சாஸ்திரம் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கணத்துல யாராவது வந்து பேச ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க, அப்ப திடீர்னு நம்ம லைஃபே மறுநாள் மாறி போயிடும். அவ எங்க கூட்டம் ரொம்ப ஆபத்து, பேசக்கூடாதோட பேசுறது கொஞ்சம் பெரிய ஆபத்து. என்ன என்ன சார் எப்படி இருக்காது கேட்பான், கேட்ட உடனேன்னா இன்னும் சாயங்காலம் அங்க ஒரு வேலை வேலையா இருக்கே அங்க வரங்களா அப்படின்னா, எப்போ சாயங்காலம் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேனே அப்படின்னா அது சனி ஞாயிறு பாத்துக்கோங்க அப்படின்னு மாத்திடும் கதையை பாத்திடுவான். ஆமா எதுக்கு வம்பு சராசர சொல்ற ஒரு கஷண காலம் என்ன வேணா சம்பவிக்கலாம். அது அப்ப தா ஹானிஹி தன் மகச்சித்திரம் தா பிராந்திஹி தாச்ச விக்ரியா என்னென்னமோ சம்பவிக்கும். ஒரு கஷண காலத்துல நம்ம கதையை மாறி போனாலும் போகும், நேர் எதிராக பத்மநாபம் நினைச்ச ஒரு கஷணத்தால இந்த கதை இந்த பக்கம் மாறுவாரு. ரெண்டு விதமாய் மாறும், மாத்தக்கூடிய பகவான். அதனால பகவத் அபிமானத்துல ஒதுங்கி இருக்கணும், அதுதான் பெரிய லாபம். அது இல்லாட்ட பெரிய நஷ்டம். அந்த அபிமானத்துல என்னால இருக்க முடியலையே அப்படிங்கிற தொண்டையிட முடியாது. இதுதான் இருக்கிற சீரத்துல இருக்கிற அப்படின்னா இது போராதுங்கிற அவர் என்னை கூட்டு டிவி கூட்டத்தில் உட்காந்து வச்சிருக்கணும். இத்தனை அங்க உட்காந்து வச்சு ஆனந்த பாஸ் இதெல்லாம் வெறும சாதாரணமா இருந்தா போற, இன்னும் மேல 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 நம்மாழ்வார் மாதிரி ஆகணும். இன்னும் சோறு பருகினியும் தென்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படிங்கிற அவனை விட்டு பிரிஞ்சு எதுவுமே தெரியக்கூடாது. அப்படி ஆகணும், அப்படி அனுசரம் பண்ணலையே நம் பையன் நினைக்கலையே. நான் தெளிவிலா கலங்கள் நீர் தூள் திருவரங்கத்துள் ஓங்கும், திருவரங்க வர்ணனே நிறைய இருக்கு. காரணம் ரங்கநாதருக்கு ரொம்ப பிடிச்ச கடற்புள் அரசினும் மந்தனார் மாட்டினும் இன்னும் அதை கடற்பள்ளி தண்ணிலும் காவிரி உள்ளம் உகந்து விரான் இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் எதிவரனால் மடைப்பள்ளி வந்தவனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதேங்கிற கடற்புள் அரசினும் மந்தனர் மாட்டினும் இட இன்னமுத கடற்பள்ளி தண்ணிலும் காவிரி உள்ளம் உகந்து விரான். எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துருந்த தீவிரி குண்டத்தை விட்டுட்டு திருப்பார்கடலை விட்டுட்டு சத்தியலோகத்தை விட்டுட்டு அயோத்தியை விட்டுட்டு போக வேண்டிய இடம் இருக்கு லங்கா அதையும் விட்டுட்டு உட்காந்து ஏன் போக வேண்டிய இடத்துக்கு போனா பரவாயில்ல அதையும் விட்டுட்டு இத்தனையும் விட்டுட்டு இங்க வந்திருக்காரு கேரளத்தை விட்டு போகல. அப்ப என்ன அருது கேட்டா இவருக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள் கடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தண்ணிலும் காவிரியுள்ள முகந்த பிரான் அவன் இடைப்பிள்ளையாகி அவர் இங்கிருந்து போய் மதுரை போய் அவதாரம் பண்ணி உரைத்தது அங்க போய் சரதமான் குறித்து இந்த மாமேகம் சரணம் ரஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிடுகிடு இங்கே வந்தார். மறுபடியும் இங்க வந்துட்டார். அப்ப ராமானுஜர் என்ன பண்ணார், சரதமான் குறித்து இந்த மாமேகம் சரணம் ரஜா ஒருத்தர் சொன்னாரு அவர் யாரு அப்படின்னா இவர் தான் பாருங்க எல்லாரையும் கூட்டு காமிச்சுட்டு இருக்காரு இவர் தான் மணக்காலம் இப்படிதான் காமிச்ச ஆட வந்தார் இவர் தான் பாருங்க அப்படி ஒரு தெய்வம் சொல்லி அதை பார்க்க முடியுமா அப்படின்னா கூட்டுன்னு வந்தார் ஆட வந்தார் கூட்டுந்து இவர் தான் பாருங்க. ஆமா பார்த்தோன்னே புரிஞ்சிருந்தார் இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் எதிவரணம் ராமானு அப்படின்னு சொல்ற அந்த ரீதியில ஆச்சரியமான இடம் தெளிவிலா கலங்கள் நீர் சொல்லும் காவேரி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். இப்போ இப்போ காவேரி நினைச்சாலும் ஜலம் ரொம்ப சொச்சம், காவேரி மண்ணில நம்ம உருவா காய் போட்டாலும் நல்லா தெரியும் அந்த அளவு சொச்சமான ஜலம் எங்கேயுமே கிடையாது அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ அதுவும் வடதிருக்காவேரி வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி இருக்கு. வடதிருக்காவேரி ரொம்ப விசேஷம் ஏன்னா பெருமாள் வந்து பங்குனி மாசத்துல அங்க தீர்த்தவர் செந்திருக்காவேரி ரொம்ப விசேஷம் அப்படின்வா ஏன்னா பெருமாள் கஜேந்திர மோட்சம் அங்கதான் செந்திருக்காவேரியில தான் பெருமாள் கஜேந்திர சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு கஜேந்திர மோட்சத்துக்கு செந்திருக்காவேரி போய் அங்க ஆணைக்கு மரியாதை இல்லை உண்டு கடாரி மரியாதை புஷ்ப மரியாதை இல்லாத இல்ல அவர் சொன்னார் ஸ்ரீரங்கத்தில் திருவந்திகா புது ஹாஹா ஹூ ஹூ அப்படின்வா என்ன கஜேந்திர ரக்ஷம் பண்ண பெருமாளா இதெல்லாம் எப்படி எல்லாம் அனுபவிச்சுக்கா தெரியும் அப்படின்னு எல்லாரும் பேசாம இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆரத்திக்காரு ஸ்ரீரங்க விபோ ஜெய விஜய் பௌ எல்லாம் நிறுத்திடும். அப்புறம் தேவி தீ பவன் சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுமாதிரி ரொம்ப அழகா இருக்கும் செந்திருக்காவேரி வடதிருக்காவேரி. ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா தெளிவிலா கொஞ்சம் கூட தெளிவு இல்லாமல் கலங்கள் நீர் தோல் திருவரங்கத்துள் ஓங்கும் அது ரொம்ப கலங்கி போயிருக்கு அப்படின்னா ஏன்னா ரங்கநாதன் கிட்ட வரும்போது ஒரு ஆசையோடு கூட வேகமா ஓடி வர அப்படின்னால மனசு இருக்கோ ரொம்ப சாந்தமா இருக்கணும் மனசு ஆனா பத்மநாபன் சன்னதி போய் தங்க சாத்தமா இருக்க கூடாதான், பதட்டத்தோட இருக்கணும். அதான் காவேரி காமிக்கிறதான் ரங்கநாதன் கிட்ட சாந்தமா இருக்கணும். எப்போ ஆத்துல தியானம் பண்ணச்ச, ஆத்துல பூஜை பண்ணச்ச, அப்ப சாந்தமா இருக்கணும். பெருமாள் சேவிக்கும் போது என்னப்பா திருடி கேட்டா, அப்பா உன்னை சேவிக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவரங்கத்துடும் உம்முழியுளார். திருவரங்கத்துல அவருடைய பிரகாசம் இருக்கு, அவருடைய ஒளி இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த அப்புறம் இங்கதான் இத்தனை பக்தர்கள் பாகவதர்கள் மற்ற பேரும் இருக்கச்ச, ரங்கநாதனுடைய ஒரு உபய விபூதி நிர்வாகன் அப்படின்னு இது திருத்திய விபூதி அப்படிங்கிற ஆசிரியர்கிட்ட மூணாவது விபூதியா பெருமாள் இங்க இருக்காராம். ஏன்னா இது சம்சாரத்திலையும் செய்தி இல்ல, டிவி கொண்ட மாதிரி இருக்கு, டிவி கண்டத்திலையும் செய்தி இல்ல, ஏன்னா சம்சாரத்துல இருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னா மூணாவது விபூதி இருக்கு அப்படின்னு. அப்ப திருத்திய விபூதியா இருக்கு. ஒளியுளார் தாமே அன்றே தந்தையும் தாயும் ஆவார். அவர் தானே எனக்கு தாய், அவர் தானே எனக்கு தந்தை, என்னை எடுத்து வளர்த்தது. இந்த சரீரத்தை கொடுத்ததுல இருந்து ஆரம்பிச்ச மொத்த பேருக்கும் இந்த சாதாரண தாய் தந்தையர்கள்லாம் கேவலம் ஜென்மஹேதவகானார். என்னதோ பிறப்பு கொடுத்துட்டா அப்பா, பால் கொடுத்துட்டா அம்மா, என்ன இருக்க முடியும் சரீரத்துக்கு தானே. ஆனா ஆத்மாவை வளர்த்து எடுக்கிறோன்னு வந்தானே, இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தை கொடுத்தோன்னு வந்தானே, இந்த சரீரத்துக்கு போக்கிய வஸ்துக்கள் மொத்தத்தையும் கொடுத்ததா வந்தானே, இந்த போக்கிய வஸ்துக்களை அனுபவிக்கிறதுக்கு இந்திரியத்தை கொடுத்தது வந்தானே. அம்மா அப்பா இருக்கட்டும், இதுல ஏதாவது ஒன்னாவது அதாவது சொல்றார், ஒண்ணு கூட நம்மளுக்கு கிடையாது. ஆனா யோசிச்சு பார்த்தா தெரியும், இந்த லோகத்தை நாம அனுபவிக்கிற வஸ்துவோ இல்ல அனுபவிக்கிற நாமோ இல்ல நமக்கு இருக்கக்கூடிய உபகரணங்களோ இது ஒண்ணு கூட நம்ம சிருஷ்டிக்கல, நம்ம சிருஷ்டிச்சதே கிடையாது எதுவுமே. மொத்தமும் எம்பெருமானுக்கு தான், அவனுக்கு தான் சொந்தம். மின்னவர் கோனை ஏத்த அப்படிங்கிற அவனுக்கு தான் மொத்தமுமே. நமக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இதுல பெருமையான சொல்லிட்டு இருக்கோம், இது என்னுடைய இது, இது என்னுடைய இது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே நம்மளால சிருஷ்டிக்க முடியாது. தன்னுடைய சங்கல்பத்தாலே போக்யம் போகோபகரணம் போகஸ்தானம் போக இந்திரியங்கள் போக உபகரணங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு இவனை போகம் அமைக்க வச்சு அதெல்லாம் இப்படியே லோக மொத்தத்தையும் ஒண்ணு மாத்திரம் நான் மாத்திரம் இல்ல நீ மாத்திரம் இல்ல லோகத்துல எத்தனை எத்தனை சிருஷ்டி இருக்கோ மொத்தத்துக்கும் அதுக்கு வேண்டிய போக்கியம் போகோபகரணம் போகஸ்தானம் போக உபகரணங்கள் என்னென்னுண்டோ எல்லாத்தையும் விட்டு கடைசியில் தேவையான காலத்துல அதை ரட்சிச்சு தேவையான காலத்துல அதுக்கு சம்ஹாரம் பண்ணி நிகில ஜெகத் உதய விபவ லய எல்லாம் லீலா எல்லாம் ஒரு லீலையா நடத்திட்டு இருக்கான் பத்மநாபம். அவன் ஸ்வசங்கல்ப அனுவிதாயி தன்னுடைய சங்கல்பம் ஸ்வசேஷதை கஸ்வபாவ அவனுக்குதான் சேஷம் மொத்தம். நான் சொல்லப்படிதான் நீ நடக்கணும், என்னை மீது ஒன்னால் நடக்க முடியாது. அப்ப எம்பெருமான் தான் தந்தை, எம்பெருமான் தான் தாய், எம்பெருமான் தானே என்றே தந்தையும் தாய்மா, அவர் தானே எனக்கு தாயும் தாய். அது மட்டும் இல்ல, நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், எனக்கு பத்மநாபன் தானே ஞானத்தை கொடுத்தான், என்னை எடுத்து வளர்க்கிறான் அவன்தானே, அவன் தானே எனக்கு தாயே தந்தை. எங்கேயோ இருந்தான், எங்கேயோ போயிட்டு இருந்தோம், சீரகம் நல்லாடி இருந்தேன், திருப்பதி நல்லாடி இருந்தேன், காஞ்சிபுரம் நல்லாடி இருந்தேன், மதுராந்தகம் நல்லாடி இருந்தேன், இங்க நல்லாடி இருந்தேன், அங்க நல்லாடி இருந்தேன், கூட்டு வச்சு உட்காந்து வச்சோம் பத்மநாபன் தந்தையும் தாயும் ஆவார். ஏன்னா சீரகத்தை வளர்ந்தேன் முதல்ல சொன்னது அதுக்காக தான், ரங்கநாதன் தான் தாய், ரங்கநாதன் தான் தந்தை அப்படின்னு ஆழ்வார் அடியனுக்காக சொல்றாரோன்னு தோணும். ஏன்னா எங்கேயோ எங்கேயோ போயிட்டு இருக்க ஒண்ணு வளர்த்தது இவர் தான். எத்தனை ஸ்கூல்ல கிளாஸ் ஏமாத்தனா ரங்கநாதன் கோயிலுக்கு போயிட்டு வரதான் அம்மா படிக்க சொல்லுவா, அம்மா படிக்க சொல்ல படிதா 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 அப்படின்னா அம்மா இன்னைக்கு தோழசோமா இருக்கேன் ஐபிஎஸ் தோழசோமா போயிட்டு வரேன்னா ஒண்ணு வாய தர மாட்டேன், அங்கேயும் ஓயாத உற்சவமாவே இருக்கா. இன்னைக்கு நான் தோழசத்துக்கு போறேன், இன்னைக்கு தேசிய பொறுப்பாட்டு போறேன், இன்னைக்கு படிப்புல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இதுதான் ஹோம்ஒர்க் ஏண்டா எழுதல அப்படின்னு கேட்டானா, நேற்று கோயில்ல தாமரம் போட போயிட்டு இருந்தேன் அதனால ஹோம்ஒர்க் எழுதல அதனால அப்பா அவங்கள தப்பணம் பண்ணுவான், அதனால நம்ம இதுக்கு ஏத்த மாதிரி இருந்த ஸ்கூல் அமாவாசை 11 மணி 10 கிளாஸ் பரீட்சை நடந்தது, சீரக ஸ்கூல் வேடிக்கையா இருக்கும், 10 கிளாஸ் பரீட்சை நடந்தது, பரீட்சையில டியூட்டியில வரவில்லையோ பத்தாம் கிளாஸ் படிச்சு டியூட்டிக்கு வரவங்களா வெளியூர்ல இருந்து வரான், இந்த ஸ்கூல்காரன் வைக்க மாட்டான், வெளி ஸ்கூல்ல இருந்து வரவன கூட்டு உட்காது, அதனால பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூல்ல இருந்து வந்து இங்க கூட்டி வச்சுட்டான். இங்க அதுக்கு அவளுக்குள்ள சாயை கொடுக்கணும் பரிசுக்காரன், அன்னைக்கு என்ன பண்ணா பாடமும் கொடுத்துட்டோம், எல்லாரும் என்ன சீராகணும் அன்னைக்கு ஹெட் மாஸ்டர் இன்னைக்கு தாயே கிடையாது எல்லாருக்கும் பாடகம்னு விட்டாரு. ராமனுக்கு அவசியம் பண்ணி எல்லாருக்கும் பாடகம் தான் அப்படின்னு விட்டார். உடனே பத்து பேருக்கு பாடகம் கொடுத்தார். இல்ல சாட்டு வந்து ஐயோ இது என்னது, இது இது என்னது, இதுதான் பாடகம் அப்படின்னு என்னதுன்னே புரியல. என்ன நீங்க சீராக நம்பி பாடகம் விஷயம் அப்படி மொத்த பேருக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க. இந்த பசங்களா இருந்தா எங்களுக்கு ஒரு சொட்டு நீங்கெல்லாம் பாடகம் தெரியும், பாடகம் செய்த தேடம் மாதிரி பாடகம் பாடகம் செய்த தேடம் தன்வரே புரிந்து பண்ணேன். மொத்தமே இந்த சீரத்துல என்னாகும் எல்லாமே ஆனந்தமா இருக்கும். மொத்த பேருக்கும் ரங்கநாதன் தெரியும், ரங்கா 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 அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். டிவியில ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது ரொம்ப வருஷம் வீச்சாடியை பார்த்தேன். அது நல்ல குடும்பம்னா இன்னும் ஒரு பேர் அந்த நிகழ்ச்சி எது நல்ல குடும்பம் அப்படின்னா பாக்குறேன். அப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் வர வச்சு அவகிட்ட பேசி எல்லாம் பேசினேன். அவன் மைக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு அவங்க கிட்ட அவன் சொல்ல அந்த சீரகத்துல இருந்து வரையன் அப்படின்னு உடனே அடிக்க வந்து உட்காந்தேன். ஏன்னா திருவரங்கம் நம்மூர் என்ன அப்படிங்கிற திருவங்க திருவரங்கம் நம்மூர்னு எல்லாரும் சொல்லணும். என்ன அடுத்த கேள்வி ரொம்ப ரசமான ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி கேட்டான் ரொம்ப ரசமா இருக்கும். அடுத்து மைக் வச்சுட்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து வரீங்களா, அப்ப திருப்பாவிலேருந்து ஒரு பாட்டு
சொல்லுவோம்.
எப்படிப்பட்ட ஆள் திருப்பாவிலேருந்து ஒரு பாட்டு சொல்லுவோம் அவங்கிட்ட போடுவோம். திருப்பாவை தெரியாது அப்படின்னா அடுத்து மைக்க பிடிச்சுன்னா என்னங்க ஸ்ரீரங்கத்திலேருந்து வரேங்கிறீங்க திருப்பாவை தெரியாது, ஸ்ரீரங்கத்துல வேணா திருப்பாவை தெரியாது நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்க ருக்கரம் நடத்துறவன் கேக்குறான். இவருக்கு தெரியாது அந்த விஷயம் வேற. ஆனா நீ ஸ்ரீரங்கத்தையே வந்தேன்னு சொன்னியா உனக்கு திருப்பாவை தெரிஞ்சிருக்கோம். அந்த மாதிரி நீ திருவனந்தபுரத்துல இருக்கேன்னு சொன்னா உனக்கு அம்மா அப்பா பத்மநாபன் தான் அதே முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நம்மளை வளர்த்து எடுக்கிறது, நம்மளை தன் சந்நிதியில கூட்டி வைக்கிறது, தன் எழுத்து நம்ம கொடுத்து நமக்கு ஏதோ சொல்பமாவது ஞானம் அப்படிங்கறத கொடுத்து நீ வந்து நாமத்தை சொல்லுடா அப்படின்னு சொல்லி நமக்கு சில சேமங்களை எல்லாம் கொடுத்து நம்மளை நல்ல ரீதியில பெருமாள் வச்சு எங்கயோ பொடியில தள்ளி கொள்ளத்திலயோ இல்ல எல்லா குளத்திலயோ எங்கயோ தள்ளி போனா அவரை நாம நினைக்க போறோமா, மனசால கூட நினைக்க போறது இல்லையே, மனசால கூட நினைக்க போறது இல்லையே, என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே இல்ல. எத்தனை பேர் தள்ளி வச்சிடும் பகவத் வாசனையே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு இடத்த தள்ளி வைக்காம திருவடி கீழே நினைவு வச்சு. இதுதான் ஒரு பெரிய உபகாரம். இசைவித்து என்னை உன் தாளினைக்கு இருத்தும் அம்மானே, அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதி திருமூர்த்தி. ஆதி திருமூர்த்தி வந்து கொஞ்சம் திசைவில் வீசும் செடுமாமணிகள் தேரும் திருக்குடந்தை, அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயே. பெருமாள் பண்ற பெரிய உபகாரம் இசைவித்து என்னை நம்மளையே அங்கீகரிக்கிறான் இல்லையா. நாமளும் ஏதோ ஒரு வேலைங்கிற ஒரு வியாஜத்தினாலேயோ இல்ல எங்க பூர்வீகா அப்படிங்கிற ஒரு வியாஜத்தினாலேயோ இல்ல ஏதோ ஒரு காரணத்தினாலே திருவனந்தபுரத்துல பிறந்தோ இல்ல திருவனந்தபுரத்துல வாழ்க்கப்பட்டோ இல்ல ஏதோ ஒன்னாய் அங்க பத்மநாபன் சன்னிதியில போகும்போது இசைவித்து அப்பா வாடா அப்படின்னு ஒரு அங்கீகாரம் பண்ணி சுவாகதோ தாரணேத்திரம் அப்படிங்கிற ரங்கநாதனை பத்தி சொல்லச்ச கண்ணினாலேயே சுவாகதம் சொல்றானா ரங்கநாதன் அப்படிங்கிற பத்மநாபன் மூக்கனாலேயே சுவாகதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் சொல்லல பாகதத்துல இருக்கு கிளம்பிச்சேயே கொடுவினை செய்யும் கூற்றின் தவறுகள் உண்மையை நான் பாத்துக்கிறேன், நீ கேட்கான்னு சொல்லு உண்மை நான் பாத்துக்கேன் வந்து இசைவித்து பரம உபகாரம் நம்மளே அங்கீகரிச்சது யாரும் ஒத்துக்க மாட்டான். பார்த்தானா படவா இத்தனை நாள் நீ படா பாடுபடுத்தின இத்தனை என்ன நினைச்சியா என்ன எத்தனை அவமரியாதை பண்ணிருக்கேன், எத்தனை ஜென்மத்துல என்ன கேரளம் பண்ணிருக்கேன், எத்தனை ஜென்மத்துல நீ என்ன அலட்சியம் பண்ணிருக்கேன், எத்தனை ஜென்மத்துல பார்த்தும் பார்க்காம உதாசீனம் பண்ணிருக்கேன், இத்தனை நாள் என்ன பத்தி உனக்கு நினைக்க தோணிச்சா உங்க அப்பா சொல்லலையா உங்க குரு சொல்லலையா, ஆனா நீ என்ன விரும்ப கேட்டு இந்த காதல் வாங்க அந்த காதல் தான் போட்டு இருக்க இப்ப மொத்தம் என்ன நான் வேண்டி கிடைக்கிறதா உனக்கு அப்படின்னு இல்லாம அப்பா இப்பயானா நீ வந்தையா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அவர் அப்பா தான். அவர் தான் ஒளியுலார் தாமே என்றேன் தந்தையும் தாயும் ஆவார். எட்டு வயசுல ஒரு எட்டு வயசுல அப்பா கிட்ட கோபிச்சுண்டு காணாத போயிட்டான் பையன். எட்டு வயசுல அப்பா கிட்ட கோபிச்சுட்டான் என்னன்னு இல்ல அப்பா அப்பா சொன்னா அப்பா கிட்டே கோபம் நீ வேண்டாம் நீ எனக்கு அப்பனும் இல்ல நான் உனக்கு பிள்ளையும் இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வயசுல கோபிச்சுட்டு வெளியில போயிட்டான். போயிட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணி மேய்ச்சான் வெளியில போய் ரித்திக்கு வழி இல்ல அங்க போய் பண்ணி எல்லாம் மேய்ச்சான். ஒரு 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் மனசு திருந்தி, இன்னைக்கு போனா நம்ம என்ன ஆகுமோ, நம்ம அப்பா எல்லாம் நம்ம ஏத்து பாரோ மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பழைய வீட்டுக்கு அவன் திரும்பி வரும்போது அவன் வந்திருக்காங்கிறத கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய வேலைக்காரர்கள் மொத்த ஜமீன்தாரப்பா, தன்னுடைய வேலைக்காரர்கள் மொத்த பேரும் கூட்டு, இன்னைக்கு மொத்த பேருக்கு சாப்பாடு, பெரிய விருந்து, பெரிய பார்ட்டி, என் பையன் எனக்கு திருப்பி கிடைச்சுட்டான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அந்த மாதிரி பத்மநாபன் என்னைக்கோ நம்மளை தொலைச்சுட்டு தொலைஞ்சிட்டோம் நம்ம. இந்த பையனாவது என்னைக்கு தொலைஞ்சாங்கிறது தெரியும், என்னைக்கு தொலைஞ்சோன்னே தெரியாது, அனாதி காலமா தொலைஞ்சி இருக்கிற நம்ம திடீர்னு மாறி அப்படி வரும்போது, நீ வந்துட்டேடாப்பா வாடா ஒரு பக்கமா, இனிமே நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒளியுலார் தானே என்றே தந்தையும் தாயும் ஆவார். அவர் தானே சொன்னது அழகா கேட்கல, உன்னதானே அப்பான்னு நினைச்சு நான் திருமண்டுமுடியில பிறந்தேன், அங்கே ஒரு தோட்டம் வச்சு அங்கே இருக்கலாமோ இல்லையோ, ஆனா நீ தான் எனக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருமண்டுமுடியில விட்டுட்டு நேரம் இங்க வந்து தோட்டம் வச்சுட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு அருள் பண்ணக்கூடாதா, எளியதோ ஒரு அருளும் அண்ணே, என்ன கை விட்டுடலாமா, என் தீரத்து எம்பி தானாரு அழிய நம்ப, என்ன அருள் பண்ணணும்பா உனக்கு, நான் இன்னும் என்ன அருள் பண்ணணும், ஏன் பைசா வேணுமா உனக்கு, இல்ல பெரிய பெரிய உத்தியோகங்கள்லாம் வேணுமா, இல்ல உனக்கு சுகதுக்கங்கள் நிறைய வரணுமா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எளியதோ சின்னதா ஒண்ணு அனுகிரம் பண்ணா போதும், பெருசா எனவே கேட்கல, நாகம் வந்தே தவச்சரணையோ துங்கம் அத்வந்த ஏதோ குந்தி பாசம் குருமபி ஹரே நாரகம் நாபன் ஏதோ ரம்யா ராமா மிருது நத்து நந்தனே நாப்பி ரந்தும், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் போகிறேன், இதெல்லாம் இது வேண்டாம், இது வேண்டாம் அது வேண்டாம், மேம்பொருள் போக விட்டுங்கிறார் அவர் பின்னாடி, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம், நரகத்துல இருந்து இத்தனை பாப்பம் பண்ணிட்டு நரகத்துல இருந்து தப்பிக்கணுமா, அதே யார் கேட்டா, நரகம் வந்தா வரட்டும் வராட்டும் அதை விடு, எனக்கு அதை பத்தி கேட்கு, சொத்து வேணும் சொத்து யார் கேட்டா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு சொத்து வேணாம் ஒண்ணு வேண்டாம், இல்ல நிறைய சௌக்கியம் வேணுமானா, சௌக்கியம் தான் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு, எளியதோ சின்னதா ஒரு அனுகிரகம் பண்ணா போற, பெரிய பெரிய காரியம் தான் சாதிக்க வேண்டாம், எளியதோ ஒரு அருள் மண்ணே என் திரத்தி எம்பீரானார் அழிய நம் பையன், நீ வந்து நம் பையல் அப்படின்னு சொன்ன, இவனுடைய வாயத்திலிருந்து இவன் நினைச்சே இருந்தவன், இவன் நம்பை அதான் அழகா சொன்ன அழகா தீரகத்தில் நம்பையன்னே ஒருத்தர் இருந்த அழகா நம்பையிலும் பேர் வச்சிருப்பான், அவன் எப்ப என்ன சின்ன வயசுல தெரியாது அந்த அந்த ஒரு திருநாமத்தினுடைய ஒரு பெருமை அப்ப தெரியாது, அதுக்கப்புறம் தான் ஆழ்வார் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னா, நம்பையர் நம்பையர் ஏ செய்யுங்கான்னு பேர் ரொம்ப பரமபாகவத அவன், அதுக்கப்புறம் வேற என்ன வேணும், பெருமாளுடைய பெருமாள் வந்து நாம பெருமாளை நம்ம பெருமாள் சொல்றது நம்ம பெருமாள் சொல்றது காட்டணும், பெருமாள் நம்மளை பார்த்து நம் பையல் அப்படின்னு ஒரு திருவுள்ளம் பத்திட்டாருன்னா இந்த ஜீவாத்மாவுக்கு இத காட்டிலும் க்ஷேமம் என்னது, வேற பெரிய க்ஷேமம் என்னது, பத்மநாபன் அனுகிரகம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு க்ஷேமம் கிடையாது, வேற ஒண்ணுமே தேவையில்லை, நாகம் வந்தே வேற ஒண்ணும் தேவையில்லை, எல்லாத்தையும் க்ஷணம் கறிக்கலாம், வேண்டாம் வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம் போ ஒண்ணு வேண்டாம், ராமானுஜர் மாதிரி இருக்கலாம், சுவாமி வேதாந்த தேசியன் மாதிரி இருக்கலாம், ஏன்னா பகவத் அபிமானத்துல ஒதுங்கி நின்றவா எல்லாரும், ராமானுஜர் ராமானுஜர் கிட்ட பகவத் வேடனாக வேடுவச்சியாக வந்து ராமானுஜர் வந்து ஆலிங்கனம் பண்ணி தங்கிட்ட வந்து கூட்டு பெருமாளுடைய அபிமானத்தை இவன் நம்மை சேர்ந்தவர் அப்படியே பெருமாள் நினைச்சிருந்தாருனா, அப்புறம் ராமானுஜர் வேற யாரு வேற எதாவது பண்ணணும், அப்புறம் அவர் வேற எதாவது லட்சியம் பண்ணணும், அது எதுவுமே லட்சியம் பண்ணது, சுவாமி வேதாந்த தேசியன் எதுவுமே எதை கொடுத்தாலும் வேண்டாங்க, இது கொடுத்தா வேண்டாம் அது கொடுத்தா வேண்டாம் அது கொடுத்தா வேண்டாம் அது கொடுத்தா வேண்டாம் அப்படின்னு இல்லை வேண்டாம் வேண்டாம் கிரீர் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறா, நாசி பித்ரா ஜீரம் கிஞ்சி எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு, சரி அது இல்ல நீ அதை ஏதாவது சேர்த்து வச்சுக்கா நம்ம யா கிஞ்சிதா அச்சினம் அதுவுமே இல்லையா, பின்னையே எதை கொடுத்தாலும் வேண்டாங்கிற அப்படின்னா வேற ஒண்ணு இருக்கு, ஹஸ்திமே ஹஸ்தி செய்யலாங்கிறே வஸ்து பைதாமகம் தான், எனக்கு ஒரு தனம் இருக்கு அது கிருஷ்ண தனம் அப்படின்னு அர்த்தம், கிருஷ்ணதனம்னா கருப்பு குணம்னு அர்த்தம், கிருஷ்ணனே தனம் அப்படின்னு அர்த்தம், எனக்கு ஒரு கருப்பு குணம் இருக்கு, இதுவும் கருப்பு குணம் தான், நியாயமான வழியில சம்பாதிச்சது தான் பரவாயில்ல, இது அதுவே எப்படியோ அப்படியே வந்து சேர்ந்து காரணமே தெரியாம காரணமே தெரியாம எப்படியோ நம்ம கிட்ட வந்து ஒட்டிட்டு இருக்கு, அதனால கணக்கு வழக்கு எல்லாம் வந்துருச்சு போவது
குரு வழி அப்படின்னா
ஏதோ ஒரு ரீதியில வந்துருச்சு, அதனால எனக்கு அந்த ஒரு தனம் இருக்கு அந்த ஒரு இது இருக்கிற அப்படின்னா இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு இருக்க, அதனால அதுவே ஒரு பெரிய தனம், அழிய நம் பை ரொம்ப சின்னதா சுருக்கமா நம் பையலன் சொல்ல மாட்டேங்கிறாரு, அம்மாவும் கொடியவாறு அம்மா கொடியவாறு நான் என்ன பாபம் பண்ணேனும், எத்தனை ஜென்மால எத்தனை கோடி நாலு கோடி ஜென்மத்துல போடானு கோடி பாபம் பண்ணிருந்தாதான் இப்படி நடக்கும், ஸ்ரீரங்கத்துல வந்திருந்தும் எம்பெருமானுடைய அபிமானத்தில் விஷயம் இல்லாம இருக்கேன்னா, கை கேட்டிருந்து வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்றாளியோ, அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல வந்திருந்தும் எம்பெருமான் நம் பையல் அப்படின்னு சொல்லல அப்படின்னா, அப்போ எப்படியோ பெரிய பாபம் பண்ணிருக்கணும், அத்தான் ஏதோ பெரிய பாபம் பண்ணிருக்கணும், அம்மாவும் கொடியவாறு பகவத் அபிமான விஷய வாக்கியதையின் கொடுமையை தொண்டடி பொடியாழ்வார் அருளி செய்தார். தேசியமாக எடுக்கிறார் பகவத் அபிமான விஷயம் இல்லாமல் அதனுடைய பாக்கியத்தை அது வெளியில போயிட்டா வச்சுக்கணும், அதனுடைய கொடுமையில் கொள்ளும் திடீர்னு தள்ளி போட்டு நீங்க வேண்டாம் பத்திரம் அவன் தள்ளிட்டான்னா தெரியும். அது அடியே போல் புரிய வச்சவர்கள் தான், அதே உண்மையிலே புரிய தெரியாது. அங்கங்க ஊர் ஊரா சுத்தினேனே தவிர ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், இது என்னுடைய கதை இல்ல, பத்மநாப பெருமாள் கதை, அவருடைய ஸ்டேஷன் தான் இது. சின்ன விஷயம், இங்க இந்த ஊருக்கு கூட்டுன்றதே பத்மநாபன் தான், அந்த கதையெல்லாம் விசாரணை அப்புறம் பாத்துக்கலாம். வேலை கொடுத்ததே பத்மநாபன் தான், ஏன்னா இந்த வேலை கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கார். அவர் அழகா சொன்னார், ஐ சா யூ அட் சி பத்மநாப சுவாமி டெம்பிள் பிஃபோர் தி டைம் ஆஃப் இன்டர்வியூ, தட் இஸ் வை ஐ செலக்டட் யூ சொல்லிட்டார். பத்மநாபனுடைய பக்தரா, பெரிய பக்தர். அவர் வந்து முன்னாடி கோயில் பாத்துருக்க, எனக்கு அவர் யாரும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சது பத்மநாபன், அவருக்கு தெரிஞ்சது பத்மநாபன். அவர் இந்த கோயில பார்த்துட்டு அந்த யோகியதைக்காக வேலை கொடுத்துருக்க, நல்லா கவனிக்கும் பத்மநாபன் தான் சேர்த்து வைக்கிறேன், அங்கேயே அங்கேயே அங்கேயும் சேர்த்து வைக்கிறேன் கோயில பார்த்தேன் அப்படிங்கறதுக்காக பேர் விட்டார். அவர் சேர்த்து வைக்கிறவர் அவர் தானே. அப்போ அப்படி ஆச்சு, அப்படியே வந்து என்ன பண்ணுவேன், சனி ஞாயிறுல கோயிலுக்கு போவேன், பாக்கி நல்லா பெரிய அளவு கோயிலுக்கு போக மாட்டேன், ரொம்ப இது இருந்துருப்போம், ஆத்துல இருந்துருப்போம், சில காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்போம், நிறைய பேர் டியூஷன்லாம் வருவா அப்படி எல்லாம் இருந்துருந்து. இந்த ஊருக்கு வந்த புதுசு 1994 அந்த சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. அப்போ வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, இப்போ அங்க இருக்கிற வேலையில ரெண்டு வருஷம் ஆச்சு. 1996 வந்து இங்க இருந்து தூக்கி அடிச்சா காலடி போது நேராங்க பத்மநாபுடைய காலடி எல்லாம் வச்சுக்கணும் போட்டு அடிச்சு. அங்க போன அப்புறம் தான் உட்காரவே முடியல, ஐயோ நாம எதை விட்டுட்டு இருக்கோங்கிற அப்பதான் புரிஞ்சு, எப்படிப்பட்ட இடத்த விட்டுட்டு இருக்கோம் நாம, இது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம். அதுவும் பத்மநாபன் தான் புரிய வைக்கிறது வச்சுக்கோங்க, ஐயோ ஐயோ அழகாத குறை என்ன பண்றதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒருத்தர்கிட்ட அந்த அந்த அங்க அதிகாரி அந்த அதிகாரி கிட்டவும், நான் வந்து திருவனந்தபுரம் தான் என்னுடைய சொந்த ஊர், ஆனா நான் அங்க போகணும் அப்படின்னு எழுதி கொடுத்து ஒரு லெட்டர் எழுதி நேராக போனேன். என்ன பண்ணா அப்படின்னு ஏன் திருவனந்தபுரம் போறேன் அப்படிங்கிறேன். என்ன அவங்ககிட்ட ஏதாவது சொல்லணும் மொழியும், நான் சொன்னேன் எங்க அப்பா வந்து திருவனந்தபுரம் போனா வரேன்னு இருக்கார், அவர் வந்து ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கக்கூடியவர், ரொம்ப ஒரு கோயில் தான் ட்ரெடிஷனலா இருக்கக்கூடியவர், ஒரு திவ்ய தேசமா இருக்கு, அதனால திருவனந்தபுரமா இருந்தா வரேன்னா. அவன் சொல்றான், உங்க அப்பா கிட்ட சொல்லுங்கோ காலடி வந்து ஏகாந்த வாசத்துக்கு ரொம்ப அழகான இடம், இது சங்கராச்சாரியருடைய ஜென்மபூமி, இது அதனால திருவனந்தபுரத்தை காட்டுல விசேஷம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க சொல்லி அனுப்பிச்சிடா, என்ன லெட்டர் வாங்கி வச்சுட்டு இது சொல்லி அனுப்பிச்சிட்டான் போயிட்டு வாங்க சொல்லிட்டு. அதே மறுபடியும் நான் அழுதுன்னு இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மறுபடியும் இங்க ஒரு நாள் பெருமாள் செய்வேன், நீங்க இல்ல நீங்க பெருமாள் செய்ய போன. அப்போ இந்த பாட்டுல திவ்ய புறம் அந்த பாத்துங்க, உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன், கண்ணார் மதில் சூழ் குழந்தை கிடந்தாணி அடியேன் அருவானாள் என்னாள் என்னாள் அண்ணாள் உனதாள் பிடித்தே தெலக்கானே சொல்ற. உன்னால் அல்ல யாவராலும், எனக்கு இனிமே ஏதா ஒண்ணு நடக்கலன்னா உன்னால்தான் நடக்கணும், எதுவானும் சரி என் வாழ்க்கையில் நல்லதுன்னா உன் மூலமா வரணும், சும்மா அவர் மூலமா இவர் மூலமா வரக்கூடாது. டாக்டர் கொடுத்தார், வைத்தியம் கொடுத்தார், சூத்த கொடுத்தார், பக்கத்தாத் மாமா கொடுத்தாரெல்லாம் சொல்லக்கூடாது, பத்மநாபன் கொடுத்தார் அப்படின்னு சொல்றேன். பத்மநாபன் எப்படியும் உங்களோட சேர்த்து வச்சார் அப்படின்னா இருக்கணும், உன்னாலெல்லாம் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டை, என் குறை போறதெல்லாம் உன்னால்தான் இருக்கணும், தென்னாள் என்னால் அண்ணாள், நான் கடைசியில சென்னாள்னு ஒரு கோழியோ அந்நாள் வரைக்கும் உன்னை தாழ் பிடித்து நான் உன்னையதான் பிடிச்சிட்டு இருக்கேன், இன்னொருத்தர் காலவே நான் விழக்கூடாது அப்படி பண்ணு அப்படின்னு கதற திருக்குழந்தையில. அதனால இந்த பாட்டு சொல்லிட்டே வந்த போது பத்தினி எத்தனை அழகான விஷயம் ஆழ்வார் சொல்லியது, இதுக்கு கண்டவனை போய் பாக்குறோம், இவனை போய் பாக்குறாச்சு ஒருத்தர் சொல்ற, நான் வேணா மினிஸ்டர் கிட்ட போய் பாக்கட்டுமா அப்படிங்கிற, இன்னொருத்தர் வந்து அப்துல் கலாம் எடுக்க வேண்டிய வரதான் அவர்கிட்ட போய் பாக்கணுமா அப்படிங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஒண்ணுன்னு சொன்னாலும். அப்ப ஆழ்வார் இந்த பாட்டு சொல்லிட்ட உடனே இனிமே ஒருத்தர் காலையும் விழுந்தில்ல, வேற யார் காலையுமே விழுந்தில்ல, பத்மநாபன் தான் நீதான் கதி, நிறைய பார்த்து என்ன எப்படியாவது கூட்டுக்கும் நம்ம விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால உண்மைக்கு ருச்சிக்க பண்ணவனே நீ என்ன இசைவித்து என்ன அங்கீகாரம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை விஜயாவன் நம்மளால அதான பண்ண முடியும். என்ன ஆச்சரியம் பாருங்க, மறுநாள் சாயங்காலம் இங்க கூட்டம் இருக்கான் சார், இந்த ரெஜிஸ்டர் என்ன காரியம் சார், திருவனந்தபுரத்துல உடனடியா ஒருத்தர் வேணும் ஒரு போஸ்ட், இப்ப யாரையா கூட்டாங்கன்னா என் பாதி செமஸ்டர்ல என்ன போக சொல்றான்னு சொல்லிட்டு குடிபிடிப்பான், திடீர்னு டிரான்ஸ்பர் பண்றான், பாதி செமஸ்டர்ல டிரான்ஸ்பர் பண்றான்னு சொல்லிட்டு சத்தம் போடுவான். நீ வந்து எனக்காக இந்த காரியத்தை பண்ணு, உடனடியா கிளம்பி நாளைக்கே திருவண்ணு கொடுத்து நீ போன, இப்பயே ஆர்டர் போட்டு இப்பயே ஆர்டர் போட்டு கொடுத்துற, நாளைக்கே நீ திருவண்ணு போற, எனக்காக இந்த காரியம் பண்றியா சொல்லி சார் நான் பண்றேன், என்ன ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை வரும்போதும் நான் உன்னை அனுப்பிச்சுட்டேனே, உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா இல்ல சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்பான். நான் மனசுக்குள்ள நினைச்சு கஷ்டம் என்ன பெருமாள் பாடம் அசாத்தியம் எது வேணா இப்படி வேணா பெருமாள் ஒளியுளார் தாமே என்றே தந்தையும். அப்ப அழிய நம் பையன் என்ன அவன் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அதை காட்டுல ஒரு கொடுமை ஒண்ணும் கிடையாது. அவன் நம்மளவன், இவன் நம்மை சேர்ந்தவன் அப்படியே நம்ம சேர்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதை காட்டுல ஒரு ஆனந்தம் எதுவுமே கிடையாது. தொண்டடிப்படையாழ்வார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கிட்ட இன்னும் நிறையோ எதிர்பார்க்கிறார் போடல். அதனால அழிய நம் பையல் என்ன அம்மவோ கொடியவாரே அப்படின்னு. அதனால பகத் விஷய அபிமானத்திலே ஒதுங்கி இருக்கான். அதுதான் திருவனந்தபுரத்துல இருக்கிறதுக்கு நமக்கு பெரிய பலன், நம் பையலாக எல்லாரும் பின்னாடியே அடுத்த விஷயத்தையும் சொல்லப்படுற ஆழ்வார். கடைசி ஆறு பாட்டுல பாகவத விஷயத்துவம் அப்படின்னு ஒண்ணு சொல்ற, அதுவும் இவரை மாதிரி யாரும் சொல்ல முடியாது அப்படி அழகா சொல்ற. இதுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்து அது வரைக்கும் வந்து சேரணும் அப்படிங்கிறார். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.
திருமாலை ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் இருக்கும் இல்லையா, 45 வாசம் முடிச்சிடணும். எப்ப பார்த்தாலும் அங்கங்க ஆரம்பிச்சு பாதியில பாதியில முடிச்சுட்டு போயிட்டாங்க, நல்ல பேர் உண்டு. பெரிய ஒழுக்கா முடிக்க மாட்டேங்குது யார் அப்படின்னு, ஆனா வேண்டாம் முடிக்கிற மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கோம் அர்த்தம் மாதிரி. டெய்லி ஒத்த பாசனம் சொல்லியிருக்கலாமே, பாதினாலும் டெய்லி இவர் சொல்லியிருக்கலாமே, பாதியோட மீறி நான் சொல்லியிருக்கலாமே, அதெல்லாம் இழந்துட்டேனே துக்கமா இருக்கு. இருந்தாலும் சுவாமி மீறி சந்திப்பார்.
நமஸ்தபாப்யசபாபதிஷ்டபோணமாஹ யோதண்டகாரண்யநிஷாசரேந்திரான் கோதண்டலீலா விஷயீச்சகார வேதண்டசுந்தாயதபாஹுதண்டா கோதண்டபாணிக்குலதெய்வதம். ராமபிரானுடைய ஒரு அனுகிரகத்தினாலதான் சுவாமிகள் தவித்தாப்புல இவங்க என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னு கேட்டா, நான் மாயத்துல பிறந்தேன், மாயத்துல இருந்தேன், 60 வருஷம் இருந்தேன். அங்க பரிமள ரங்கநாதர், பரிமள ரங்கநாதர் பார்த்த இவன் தகுதியா நான் எங்க கொண்டு வைக்கலாம்னு பார்த்தேன். நாகல்பாகத்துல பிறந்து ஸ்ரீரங்கம் வந்து திருவனந்தபுரத்துல சுவாமிகள் எழுதியிருக்கிறா போல, மாயவரத்துல பிறந்து நிச்சயம் பரிமள ரங்கநாதன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சவண சனிக்கும் போவேன். பகவான் திருவஞ்சனம் நடக்கும் ஆனந்தமா. அவர் பார்த்த சதுர்புஜம் பெருமாள் பரிமள ரங்கநாதன், 108 திவ்ய தேசத்துல நாயவரச பரிமள ரங்கநாதன், பரிமள ரங்க நாயகி, ஆனந்தமான விக்கிரகம் பரிமள ரங்கநாதன் உள்ள பொறுத்தவரை கவனம் வணக்கம். அதனால எங்க மனசுல ரொம்ப ஆசை உண்டு. அந்த பரிமள ரங்கநாதன் கிருப பண்ணி இனிமே மாயத்துல இருக்க வேண்டாம், பல சூழ்நிலைகளை கொடுத்து பல வித கட்டங்களை கொடுத்து பகவான் என்ன பண்ணியே ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிச்சேன். நீ எங்க இருந்தது போறோம், என்ன தரிசனம் தேவை பண்ணிட்டு போறோம், ஸ்ரீரங்கத்துக்கு போட்டீங்க. அவர் அவரோட மேலதிகாரி கூட ஸ்ரீரங்கத்துல பார்த்தே ரெண்டு வருஷம் வச்சிருந்தது. அங்கேயும் சிங்ககிரி வேத பாடசாலை ஒரு 7-8 பயணம் மாடியில படுத்துருந்தேன். மாடியில சந்தோஷத்துடைய நம்பர 4 மணிக்கு பையன்களுக்கு முதல்ல கோபுர தரிசனம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். காலையில போய் இந்த பையன்கள் எல்லாம் முக்கிய அழைச்சு 4 ஸ்தானம் 6 மணிக்கு ஆரம்பமா வருவேன். அப்பவும் போனா கூட்டம் கழிச்சுடும். நம்ம ஆச்சாரத்துக்கு சரியா வரும். அம்மா மண்டபம் படிப்புறையில அனந்தமா காவேரி ஸ்தானம் ரங்கநாத சுவாமியை தரிசனம் பண்ணிருந்தேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் போட்டு ரங்கநாதர் பார்த்தேன். ஏ பயில உனக்கு இது தெரியாது, அதாவது திருவனந்தபுரம் போகணும். இங்க ஒரு யாகமா வேத பயணம் திருவனந்தபுரமே பார்த்ததும் இல்லை. ஒரு வேத பாராயணத்துக்கு வந்தேன். அங்க அந்த ஆஞ்சநேயா பாடசாலை இருக்கு, அங்க வேத பாராயணம் இருக்கு. அந்த வேத பாராயணத்துக்கு போகிறேன், ஆலயங்கள் போறேன். அந்த வேத பாராயணம் மொபைல் பாராயணம், இந்த மொபைல் ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க, என்னாலும் தூக்கி போடாம அதனால மொபைல். இந்த வேத பாராயணம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வருஷம் அவர் நடத்துற சந்திரன் உத்தர் அந்த பாராயணம் 75வது வருஷம் வைர விழா. நான் அந்த பாராயணத்தை 40 வருஷமா போயிருக்கேன். அத்தியானம் வேதாத்தியனம் முடிச்ச உடனே போயிருந்தேன். இப்ப 66 வயசாறு 26 வந்து நம்ம போயிருந்தோம். ஆனந்தமான பாராயணம். இங்க ஆஞ்சநேயா பாடத்தால வடச்சேரடையில அங்க 12 நாள் பாராயணம் பண்ணினேன். இந்த அனந்த பத்மநாப சுவாமி ஹரிவாஜர் மூலம் தான் அங்க வந்த. எதிர்வேதம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு மனுஷா வேணும். இது ஒரு மாறுதலான வேத பாடசாலை. விருத்தா சிஷ்யா குரு யுவா, நான் யுவான்னு சொல்லிக்கிறேன். இருந்தாலும் என்ன விட பெரியவா இருந்தாலும் படிக்கிறவா எல்லாம் எல்லா மிஸ்டேட்லையும் அவர்களுக்கெல்லாம் வேதம் சொல்லித்தரணும் அப்படின்னு 5-6 பேரை கேட்டேன். அவ்வளோ குடும்பம் வர முடியல அப்படின்னு சம்சாரம் குடும்பம். எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் வரேன் என்ன கேட்டது கடைசியா கண்டிப்பா வரேன், உங்களுக்கு வேணுங்கிற அளவு எல்லா சௌகரியங்களும் பண்ணித்தரும் அப்படின்னு. சௌகரியமே வேண்டாம், அந்த பத்மநாப சுவாமியை பார்த்தா போறோம், அதுதான் சௌகரியம். இனிமே பரம சூட்சமா இருக்கின்றது. சுவமேவ மாதா ஜபிதா சுவமேவ சுவமேவ பந்து திரவிணம் சுவமேவ எல்லாமே பகவான் தான். நம்மளை சுற்றி பண்ணினது பகவான், அவருடைய இசைப்படிதான் இருக்கும். சந்தோஷம் வந்தாலும் ஓரளவு சந்தோஷம் வந்து கூப்பாடக்கூடாது. துக்கம் வந்தாலும் என்ன மாதிரி துக்கப்பட்டதா யாருன்னு வருத்தமும் படக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பண்ணின பாப புண்ணியம், பகவான் கர்ம சாட்சியா இருக்கு. அதனால அந்த பத்மநாப சுவாமி கிட்ட ஒரு காந்த சக்தி இருக்கு. முட்டாளா உள்ளவாளதான் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்குமா, அதுதான் இவாள்லாம் முட்டாள்தான். சும்மா இருக்கிற சாமியாருக்கு 3 பட்டங்கள் இருந்தான். உட்காந்துருப்பான் ஒரு சன்னியாசி, அவளுக்கு சாப்பாடு 3 பட்டம் சாதம். இதை இன்னொப்ப வந்து பார்த்தாலும் ஏன்னா சும்மா உட்காந்துக்கார இந்த சாமியாரு, அவருக்கு 3 பட்டம் எதுவும் கூடவே கூடாதுன்னு அதை அழிச்சுட்டான். அவன் சொன்னா சமையல் என்ன மாதிரி நீங்க உட்காந்து போறோம், 1 மணி நேரம் இந்த சப்பலாங்கட்டின்னு உட்கார முடியலையா அவனால. இந்த ராஜா வேலை இந்த சுவாமிக்கு இத்தனால 3 பட்டம் கொடுத்துட்டு போறாரு, 6 பட்டம் கொடுக்கணும். அந்த மாதிரி சும்மா சுவாமி சன்னதியில போய் நின்னாலே தண்டவத் சுவாமா. நாம ஒரு மனுஷன் பத்மநாபனை பார்க்க வந்திருக்கோம், பத்மநாபனை பார்க்க வந்திருக்கோங்கிற ஞாபகமே இல்லாமல் வேற எங்கேயோ ஞாபகத்தில் சின்ன சிந்தது மனசு குறந்துதானே. மக்கள நியாயம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம், காசிக்கு போகும், திருச்சி போகும், ராமேஸ்வரம் போகும், இங்க வந்திருக்கோங்கிற ஞாபகமே இல்லாத பகவான பார்த்தாலும் போறோம், நமக்கு மோட்சம் நம்மளை காப்பாத்துவே இருக்கு. அதுதான் மோட்சம்னா உடனே அனுப்பிச்சு பார்த்தேன். நமக்கு எல்லாத்தையும் லிகிதா ரேகா பரிமாற்றம் சரிச்சது. ஹரிநாபி ஹரேநாபி பிரம்மணாபி சுரைரபி அப்படின்ட்டு பிரம்ம லிபி இருக்க நம்ம எவ்வளவு நாள் குடும்பம் கூட இருந்து இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருந்து 1060 வருஷம் இருந்ததை விட காட்டிலையும் சௌக்கியமா இருந்தது சீரங்கம். சீரங்கத்தை விட காட்டிலையும் சௌக்கியமா இருக்கு திருவனந்தபுரம். அப்படி பகவான் ஒரு குறையும் இல்லாத பெருமாள் நதியராஜையும் இல்லை. அங்க வந்து சேனோட சுங்கேரி மடத்தை பார்த்துட்டு அடையப்பா என்ன எவ்வளவு பெரியவங்க, காலமா வாடகை இல்லாமல் பேனை போட்டு சீரங்க சாணம் நின்று ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சுகம் இகத்துல நினைக்கிறோமோ அவ்வளவு சுகம் அப்படி சௌக்கியமா வச்சிருக்கேன் பகவான். இந்த சௌக்கியம் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அதனால பகவான் கிட்ட நம்ம பக்திங்கிறது மாத்திரம் 1 செகண்ட், ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம், 24 மணி நேரத்துல 1 செகண்ட் நீதான் காப்பாற்றணும். நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது, வெறும் முட்டாள், நீ பார்த்து பிச்சையை கொடு அப்படின்னு பகவான பிரார்த்தனை. ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன தேவை அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். அதனால அற்புதமான க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரத்துல வசிக்கிறதே பகவானுடைய அவனருடா அவன் பார்க்கணும். இல்லையா தமிழ் தெரியாது, அதனால அவருடைய அருள் அவருடைய கருணை இருந்தால்தான் இங்க இருக்க முடியும். காசிக்கு உத்தமமான புண்ணியக்ஷேத்திரம் திருப்பார் சிறந்த பள்ளி ஒன்றுக்கே சொல்லலாம். இப்ப நாம லவண இக்ஷு சுதா சர்பி ததி துத்த ஆறாவது கடல்ல இருக்கோம். இதுக்கு அடுத்த கடல் என்ன அப்படின்னா சுத்தோதகி, அதுதான் பரமபதம். பகவானுடைய கீழாப்தியே இருந்திருக்கும். ஏதோ ஒரு படத்துல பகவானை பாருங்க, கீழே சமுத்திரம், சமுத்திரத்துல கீழாப்தியில சுவாமி பள்ளின்னு இருக்கு. கீழாப்தி இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியுமா? நேரம் பார்க்கிறோம் பகவான. அதனால அந்த அனந்த பத்மநாப சுவாமியினுடைய கிருபை நமக்கு எல்லாருக்கும் நிச்சயம் உண்டு. பகவானுடைய கிருபை எல்லாருக்கும் வராது, புண்ணியம் பண்ணவாளுக்கு தான் வரும். இந்த கதையை பிரவச்சனத்தை கேட்க வரவாளுக்கு தான் அந்த புண்ணியம் பரிபூர்ணமா இருக்கு. ஏன்னா கோவில்ல வந்து எவ்வளவு கூட்டங்கள் வந்தாலும் உண்மையான மனசோட பகவான வந்து கபட பக்தி இல்லாத நிஷ்கபட பக்தியா பண்றவாள் ரொம்ப கஷ்டம். அந்த நிஷ்கபட பக்தியா பண்றவாள்லாம் இங்க வந்திருக்கேன், அதுதான் அர்த்தம். கபட பக்தியோட பண்றவா கூட்டம் கூட்டமா டூரிஸ்ட் வந்து டூரிஸ்ட் மாதிரி அதே ஒரு ஏதோ மியூசிக் பாக்குறாப்பல பார்த்துட்டு போயிட்டு இருக்கான், அது பிரயோஜனம் இல்லை. இவன் பகவான், இவன் நம்மளை காப்பாத்துறேன். சுமேவ மாதாஜ பிதாசுமேஜா, அவரே தான் அப்பா, அவரே தான் அம்மா, அவர் தான் பிரேம். சுமேவ அவர் தான் தந்து சேகதன் பொண்டாட்டிய சகான் தான் நின்று, அவளை பொண்டாட்டின்னு வேதத்தில் ஒத்துக்கல. சகா சப்தபதா பவா, எனக்கு நீ தோழியாரு. ஏழு அடி உத்தரவு வந்துட்டாலும் நம்ம டிகிரஸ்ட் ஃப்ரெண்டாயிருவோம். சகாஜோ சப்தபதா பபூவா சக்கியந்தே கமேயம் சக்கியாத்தே மாயோஷம் சக்கியான்மே மாயோஷ்டா சமஜாவ சங்கல்பாவகை அப்படின்லாம் வேணும் சொல்லுவோம். சப்தபதி யாருன்னு ஆன உடனே இனிமே சகா அப்படின்னு அவளை பார்த்து சொல்லுவாங்க. ஏழு அடி வந்த உடனே அவளுக்கு சகி தோழின்னு தான் பேரு. அது உண்மையான தோழி இல்லை, உண்மையான தோழன் பத்மநாபன். பத்மநாபனுடைய சரண கமலத்தை பிடிச்சு நிட்டோம் என்னைக்கும் கைவிட மாட்டேன். வேற எதிலையாவும் நினைச்சிருந்து நாம ஏமாந்து போயிட்டு இருக்கிறது. பகவான் கிட்ட உள்ளன்போட பக்தியை செலுத்தினா கண்டிப்பா கிருபை பண்ணுவே பகவான். ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்றா, வா எவ்வளவு பெரியவா, சாட்சா பரமேஸ்வரனே அவதாரம் காலடியில பண்ணி கேரளாவில் பிறந்து, கேரளாவில் பிறந்துருக்கிறவங்களுக்கு தான் பக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். தமிழ்நாடு பக்தி எல்லாம் கபட பக்தி. இங்க உள்ளவா அர்த்தம் தமிழ்நாட்டை பத்தி நான் குறைச்சிடுறேன்னு அர்த்தம் இல்லை. எங்க ஊரு இஷ்டமா விட்டு கொடுக்க மாட்டோம். ஸ்நானம் பண்ற ஸ்திரீகளை கேரளாவில தான் பார்க்கலாம். இங்க தமிழ்நாட்டுல ஏதோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன தெரிஞ்சுப்பா, தலையிலே கங்கை இருக்கிறதா சாஸ்திரம். இங்க தினம் தலை முக்கி வழித்தன்னையை போட்டு அதுக்காக ஒண்ணும் முடி குறையல. ஸ்நானம் பண்ணினா முடி குறைஞ்சு போடுவோம். தமிழ்நாட்டில் ஒரு முடியல அவ்வளவு அபிமானம். இங்க நிச்சயம் முடிகிறதுனால ஒண்ணும் முடி குறையதா தெரியல, இன்னும் ஜாஸ்தி வளர்றது. அவ என்னெல்லாமோ ஆயில் போடுறா ஒண்ணும் காணும். இங்க ஆயில் தான், வேற ஒரு ஆயுதம் போடுறது இல்ல. அதனால பகவத் பக்தி நாடுதான் கேரளாவில சுபிக்ஷமா இருக்கு. முதல்ல பிராமண அபிமானம், பிராமணா இருக்கா எல்லாரும் அபிமானமா இருக்கா, விசுவாசமா இருக்கா, பக்தியா இருக்கா, புண்ணிய பூமி. திரு ஸ்ரீரங்கமோ திருவனந்தபுரமோ மகா புண்ணிய பூமி. ஆதிசங்கர பகவத்பாதால் எவ்வளவு சகோதரிஸ்தான் சொல்றா, உன்னை நான் கோவில்ல வந்து உன்னை பார்க்க முடியல, உன்னை பத்தி ஸ்தோத்திரமா நாலு வார்த்தை பேச முடியல, உன்னுடைய பிராகாரத்தை பிரதட்சணம் பண்ண முடியல, ஆனா இவ்வளவு நான் சேர்ந்துதான் நீ நினைச்சுக்கோ. நீ நினைச்சு தகவல் என்ன, உன்னுடைய நினைப்பு தானே என்ன நஷ்டம் உனக்கு. இவன் வந்து எல்லாம் பண்ணிட்டான். ஆத்மாத்மம் கிரிஜாமதி பரிஜனாக பிராணா சரீரம் கிரகம் சஞ்சார பதயோ பிரதட்சிண விதி ஸ்தோத்ராணி சர்வாகிரா ஸ்தோத்ராணி சர்வாகிரா போகர்ஜனா அப்படிதான் அது வருது. நான் உன்னை பிரதட்சணம் பண்ணலேன்னு நினைச்சாத என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கடைக்கு சாமான் வாங்க போறேன், மளிகை கடைக்கு சரியா வாங்கறதுக்கு போறேன், ஆதர நெய் ஊறி நல்லா முருட்டானோ அது சாப்பிடறதுக்காக வெண்ணெய் வாங்க போறேன், காலால நடந்துதானே போறேன், சஞ்சார பதையோ காலால தானே நடந்து போறேன், பிரதட்சிண விதி இந்த கடைக்கு போறதெல்லாம் உன்ன பிரதட்சமா நினைச்சுக்கோயி, உன்னுடைய பிராகாரத்தை நான் பிரதட்சமா நினைச்சு ஆதர நிறைய சண்டை போடுறேன், எல்லாருடையும் பேச வேணும், எப்ப பார்த்தாலும் குழப்பம் சண்டை, இந்த பிராமணம் வெளியில போகாதா கேட்டு எப்ப பார்த்தாலும் பொழுது முடிஞ்சா பொழுது போனா சண்டை. ஒருத்தருக்கு நிம்மதி வரணும்னா ராமாயணத்தை வந்து கேட்டாதான் நிம்மதி வரும். ஒரு நாட்டு புருஷன் தான் பம்பாயில எங்க மாமா கதை பண்ணிட்டு இருக்கிற ஒரு நான் சுற்றி வாங்கியா அப்படின்னாராமா அஞ்சாவது ராஜகுலத்தை வச்சு சொந்த மாதிரி அம்மா சொன்னா வாழ்நாள்ல நான் 9 நாள் தான் சுகப்பட்டேன், இந்த 9 நாள்லயே 2 மணி நேரம் தான் சுகப்பட்டேன் அப்படின்னாவ. நல்லா சாமான நல்லாண்டது பட்டாபடி தண்ணிக்கு போகணும் அதுதான் ஏமா ஆளுக அப்படின்னா மறுபடியும் துக்கப்படணுமே இருக்கா அழுதேன். துக்கப்பட்டுட்டு ஒருத்தர் சந்தோஷப்படலாம், சந்தோஷப்பட்டுட்டு துக்கப்பட முடியாது. அதனால இனிமேல் நாளையிலிருந்து எனக்கு கஷ்டம், என்ன கஷ்டம், மாமியார் குடும்பங்கள் நாத்தனார் குடும்பங்கள் ஓர்புடி குடும்பங்கள் அப்பெல்லாம் ரொம்ப பாராப்படுத்தணும், அப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணு, வர நாட்டுக்கும் நம்மள படுத்தாத நிறைய நேரம் மாறிடுச்சு. அதனால இப்ப நிம்மதியா இருக்கக்கூடிய நேரம் ராமாயணம் கேட்கிற போதுதான். இங்க வந்து நீ ராமாயணம் கேட்டியா நிம்மதியா தூக்கம் வந்தது தூங்க ஆத்துல தூக்கமே வராது, இங்கேயாவது ராமாயண பிரவச்சனம் பண்ணினா தூக்கம் வந்துடும், அதுதான் உண்மையான ராமாயணம். சரீரத்துல உள்ள அவயவங்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஆனந்தமான ஒரு டைம் தூக்கம் தான். பகவான் தூக்கங்கிறத வச்சிருக்கிறோம் நம்மளாம் படிச்சோம், தூக்கம் வைக்கலன்னா ராத்திரி சம்பாதிச்சுட்டே இருப்போம், ராத்திரி சாப்பிட்டுட்டே இருப்போம், இவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கட்டுப்படி ஆகாது, ராத்திரி பூரா 4 காப்பி 4 தடவை சாப்பிட்டு டிபன் பண்ணிருந்தான்னு எவ்வளவுதான் சம்பாதிக்கிட்டவன். அதுக்காகத்தான் சுவாமி ரெஸ்ட்னு வச்சிருக்கேன், தூக்கம்னு வச்சிருக்கேன், அதுவும் யாதேவி கர்ப்பபுதேஷு நித்ரா ரூபேன சம்ஸ்கிருதா, நித்ரா ரூபமாக நித்ரா தேவி வரலன்னா நாமெல்லாம் கோடிக்கணக்காக சம்பாதிச்சாலும் ஒன்றும் மிச்சம் பண்ண முடியாது. அதனால 12-10 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துருக்கான் பாருங்க, தூக்கத்தை விட இன்றியமையாத ஒரு சுகம் ஒன்றுமே கிடையாது, அதில்தான் சுகம். அதனால சொப்பலாம் சாஸ்திரங்கள்லாம் சென்னையை வாழ்க்கிறேன், மாமா 12 மணி தூங்குவதில்லையா தாத்து கிரகபதி அதனால பகவானுடைய
ஞாபகப்படுத்தி விட்டுட்டார்.
அதனால ஆத்மாத்வம் நீ வேற நான் வேறையா என் பெயர் அப்படின்னு சொல்றாப்புல அதுதானே நம்ம விரும்புறோம். என்னுடைய சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கே ஆத்மா இருக்கே அதுதான் நீ. ஆத்மாத்வம் கிரிஜாமதி என்னுடைய புத்தி இருக்கே அதுதான் சக்தி மகாலட்சுமி. கிரிஜா மதி எல்லாம் மதி சப்தங்கள்லாம் எல்லாரும் வந்து ஸ்ரீலிங்கம், ஸ்ரீலிங்கம் தானே புள்ளிங்கத்துல வராது, அதனால ஸ்ரீலிங்கமாத்தா மதிய நம்மளை விட புத்தி ஜாஸ்தி ஸ்ரீகள் இருக்கு. ஆண்களை விட நீதி சாஸ்திர ரீதியா பாக்குற போது நம்மளை விட 2 மடங்கு புத்தி
ஜாஸ்தியா.
அதான் மந்திரி காரியேஷு மந்திரி காரணேஷு மந்திரி அப்படின்னு ஸ்ரீகள் எப்படி பதிவிறத இருக்கணும், காரியேஷு மந்திரி கலேஷு மந்திரி ரூபேஷு லட்சுமி இப்படின்னா இருக்கணும்னு சொன்னாங்க. ராமனுக்கு இன்னொரு படி கூட சீதாதேவி எப்படி இருந்தாலும் சீதாதேவிய ராமன் கேட்டான், கல்யாணம் ஆன ஆகி அயோத்திக்கு வந்தப்புறம் நீ வந்து பிதரைக்கு போகணும் அப்பா பார்க்கணும் அம்மா பார்க்கணும் சொல்லவே இல்லையே, இந்த மாதிரி ஊர்த்து யாரு எங்காவது பிறந்தாத்துக்கு போறேன் அப்ப நடைய கொஞ்சம் வேகமா இருக்கும், பிறந்தாத்துக்கு போறோம் பிறந்தாத்துல இருந்து 30 ரூபா பணம் அனுப்பிச்சிருப்போம் உடப்புறம்தான் சங்கராந்தி பணம் மஞ்சள் குங்குமத்துக்காக அன்னைக்கு அவன் நடைய கொஞ்சம் ஒரு மிடுக்கா இருக்கும். இவன் மாசம் 15,000-20,000 கொடுத்துட்டு போய் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் பொமேல சரணம் மாமிகிட்ட தான் கொடுப்பா. இருந்தாலும் இவர் எவ்வளவு 1000 கணக்காக கொடுத்தாலும் 100 கணக்காக கொடுத்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உடப்புறம் அனுப்பிச்சுதான் பாருங்க பத்து ரூபாய் விளையாட்டு சமான் எல்லாம் வந்திருக்கும். அத வாங்கினா நம்ம படுத்துற பாரு. அத படவ தரப்புல முடிஞ்சிருந்து எங்க உடப்பம் நான் பணம் வந்திருக்காங்க. என்ன பண்ணுமா தலைவர்கள் இருக்கணும்னா அவ்வளவு பாசம்னா அப்புறம் பிறந்தாத்து பாசமே விட்டுக்கிறோம். நாம் இருவரும் நம்ம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு தான் தோணி. அதனால ஆத்மாத்மம் கிரிஜா நதி என்னுடைய புத்தியானதா லட்சுமி தேவி இருக்கா பார்வதி இருக்கா பரிஜனாக இந்த பரிஜனங்கள் வேணுமே சிஸ்டர் எல்லாம் யாருமா யாருமே இல்லையே யாருமே இல்லைன்னு சொல்லுவோம். அஞ்சு பேர் இருக்கா பிராணாபானம் தியானோதானம் சமாதானம் பரிஜனாக பிராணாக சரீரம் கிரகம். இந்த சரீரமானது கோவில் இதுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கோம். பிராணா சரீரம் கிரகம் நான் சாப்பிட்றதோ தூங்குறதோ சுட்சமா இருக்கிறதோ போகத்தை அனுபவிக்கிறதோ பூஜா விஷயோபோகரசனா நித்ரா சமாதி ஸ்திதி சமாதி ஜாக்கிறது சொப்ன சுசுப்தி துரிய நிலைங்கிறது தான் சமாதி. அஞ்சாவது அதான் காளிதாசன் வாயிலிருந்து அவசரத்தினர் பஞ்சத்துவம் ஆகணும்னா அஞ்சாவது நிலையா அடங்காமோ காளிதாசம் அம்பாளுடைய அனுகிரகம் பூர்ணமா வந்தோம் பஞ்சத்துவம் ஆபரணா தீர்க்க நித்ரா மகரோக்கு இப்படி இல்லைன்னா வந்துட்டு பேசாமல் சொல்லவே மாட்டான் தெரியும் காளிதாசம் பஞ்சத்துவம் ஆபரணா அஞ்சாவது நிலையா அடங்கா. அஞ்சாவது நிலை என்ன ஜாகிரது சொப்ன சுசுப்தி சமாதி பஞ்சத்துவம் அப்புறம் திரும்பி வர முடியாது. அதனால தீர்க்க நித்ரா மகரோக்கு தீர்க்கமான நித்ரா தூங்கிய விடாமல் அவனை எழுப்ப முடியாது அப்படிலாம் வர்ணிக்கலாம் காளிதாசம். அந்த மாதிரி இந்த நித்திரையை நீ சமாதியா நினைச்சிருக்கேன் நான் உன்ன பத்தியே தபஸ் பண்ணினேன் உன்ன பத்தியே நிறையா பேசிட்டு இருந்தேன் உன்னுடைய பிராகாரத்தை 12 பிரதம் பண்ணினேன் சொல்லிட்டு சாஸ்திரா அபுரா இல்லை விஸ்வம் விஷ்ணு விஷ்ணுக்காரோ அப்படித்திருந்தோ 12 பிரதட்சணம் அன்னைக்கு பண்ணுவேன். பெருமாள் கொழுக்கு போனா 12 பிரதட்சணம் பண்ணணும். சிவன் கொழுக்கு போனா 11 பிரதட்சணம் பண்ணணும். பெருமாளுக்கு 12 பிரதட்சணத்துக்கும் 12 நமஸ்காரம் பண்ணணும். சிவன் கோவிலில் 5 நமஸ்காரம் பண்ணணும். இப்படிலாம் விதி இருக்கு. அப்படி நான் 12 பிரதட்சணம் பண்ணுதான் நினச்சிக்கோ. சஞ்சார பதயோ பிரதட்சிண விதி ஸ்தோத்ராணி சர்வ கிரா உனக்கு பசிக்கிறதா நான் உனக்கு நைவேத்தியம் பண்ணலையேன்னு நினைக்காதே. நான் சாப்பிட்டு எல்லாமே உங்களுடைய உனக்கு நைவேத்தியம் பண்ணுதான் நினச்சிக்கோ. பூஜாதே விஷயோப போக ரச்சனா நித்ரா சமாதி கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போஸ்தவாராதனம் விஷ்ணோஸ்தவாராதனம் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதம் நாம சம்சாரிகளா உள்ளவா அதுக்காக கோவிலுக்கு போறவாள்லாம் போவாண்டாம் நான் சொல்லல. முடியாதவாளுக்காக எல்லாம் ரத்னி கல்பிதமாசனம் மானசீக பூஜை ரத்னத்தினால மண்டபம் கட்டி அதில் நான் அவங்க உட்காந்துருக்கேன் நல்ல பால் பாயசம் பண்ணி நிறைவேற்றம் பண்ணேன். ரம்பா பழம் ஸ்ரீ குரு ரம்பா பழங்கள் என்னென்ன ஒரு சொந்த ரயிற்ற உள்ள பழங்கள்னா நான் அவங்களுக்கு எவ்வளவு எதனால் பண்ணேன்னா மனசார சொல்கிறேன் அப்படின்னு காரணம் சொல்லல. பூசலாருன்னு ஒரு நாயனார் கோவில் கட்டி கும்பாடு ராஜா வந்து பார்த்தா கோவில் மட்டும் இல்ல குளமும் மட்டும் இல்ல மனசுனால பண்ணினேன் அதுதான் பகவான் வந்து உட்காந்து. மனசு நிஷ்கபடமா இருக்கணும். மனசுல சஞ்சலம் இருக்கக்கூடாது கபடம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆதிசங்கர பகவத்பாதர் தனக்காக சொல்லல. லோகத்தம் காங்க தீரே புதவகதகனே லட்சம் எங்கே நான் காயத்தி பண்ணியிருக்கேன்னா ஒரு நாளைக்கு எங்கே போய் ஸ்தானம் பண்ணியிருக்கேனான்னு சொல்லுவார் ஆதிசங்கர பகவத்பாதர். க்ஷமாபராத ஸ்தோத்திரம் அப்படின்னு பகவான் கிட்டக உள்ளன் கூட பத்தி வச்சா ஒரு நாளும் சுவாமி கை விடவே மாட்டார். பெரும் ஆளவர் அதான் பெருமாள். கோபிகா
ஜீவனஸ்மரணம் அழியன் நம்பயல் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு இருந்தார்.
அவரையும் நம் பெயர்ல கூட்டிட்டு வந்துட்டான், மாயகாலத்துல இவரையும் நம் பெயர்ல கூட்டிட்டு வந்துட்டான், என்னையும் கூப்பிடுவாங்க ரெண்டு பேரும் நடுவில் உட்கார. அந்த ஒரு பாக்கியத்தை பத்மநாபசாமி நிச்சயமா நம் பெயர் சொல்லிடுவாரோ நம்பிக்கிறேன். ரெண்டு பேர் ரெண்டு நம் பெயர் வச்சிருக்காரு. அப்ப இந்த நம்ம பசங்களோட யாரோ தயார் இருக்கா, அவனு நம்ம பெயர் தான் அப்படின்னு நம்மளையே சேர்த்துட்டு பாகவதத்தோட பலம். சுவாமி நாளைக்கு வந்து திருவங்கார் கிளம்புறார், ஆனால் பரவாயில்ல இந்த சுவாமி இருக்க நாங்கள் சுவாமிக்கு ஒரு மரியாதை பண்ணிடுறோம்.
ஏ அருவாமுதவா புராணே வேதம் வித்வாகுந்தமதிதோ வதந்த்யாதித்யமேவதே பரிவதந்தி ஸர்வே அஸ்மின் தித்யம் தித்யம் ச அனுங்கதியாதி தேவதா தா சர்வா வேத விதி ப்ராஹ்மணே தஸ்மாத் ப்ராஹ்மணேப்யோ வேத வித்யோ திவே திவே நமஸ்குர்யான்னா சீலம் கீர்த்தயே தேதா ஏவ தேவதா ப்ரீணாதி
ஜீவனஸ்மரணம்
ஜோதிஷா.